மன்னரின் புயல் மழைக்கு பின்னான பொழுது என்னும் கவிதை நூல் அறிமுகத்தில் மங்கள கதத்துடன் இந்நிகழ்வினை ஆரம்பிக்கும் வகையில் இப்பொழுது மங்கள சுடரீர்த்தல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற தும்பளில் முருகனாலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ வே தியானந்தராஜா குருக்கள் அவர்களை முதலாவது மங்கள சுடரணி ஏற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். தலைவர் எழுத்தாளர் கலாபூஷணம் குப்பிளான் ஐ சண்முகன் அவர்கள். தொடர்ந்து மங்கள சுடரித்தலுக்காக பருத்தித்துறை நகரபிதா சபா ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மங்கள சுடரித்தலில் வட மாகாண சபை உறுப்பினர் கௌரவ வி சிவயோகன் அவர்கள். அடுத்து மங்கள சுடரித்தலுக்காக வட மாகாண ஓய்வு நிலை பிரதம செயலாளர் திரு ஆ சிவசுவாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து புயல் மழைக்கு பின்னான பொழுது கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் ஈத்த ஜெயசீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து மங்கள சுடரீற்றலில் இணைந்து கொள்கின்றார் ஓய்வு நிலை கமரல சேவை பெரும்பாக உத்தியோகத்தர் கலாபூஷணம் ச உருத்திரேஸ்வரன் அவர்கள். அடுத்து மங்கள சுடரீற்றலுக்காக திரு திருமதி இருதயராயா தம்பதியினரை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து மங்கள சுடரீற்றலில் இணைந்து கொள்கின்றார் பருத்தித்துறை பிரதேச செயலக கணக்காளர் திரு கிருபாகரன் அவர்கள். தொடர்ந்து மங்கள சுடரீற்றலில் இணைந்து கொள்கின்றார் பருத்தித்துறை பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள். அடுத்து மங்கள சுடரீற்றலுக்காக பருத்தித்துறை விகடிஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலை ஓய்வு நிலை அதிபர் திருமதி சுந்தரேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து மங்கள சுடரீற்றலில் இணைந்து கொள்கின்றார் பருத்தித்துறை வர்த்தக சங்க தலைவர் திரு சி பத்மநாதன் அவர்கள். அடுத்து மங்கள சுடரீற்றலில் அணி செய்கின்றார் பருத்தித்துறை பிரதேச சபை எதிர்க்கட்சித் தலைவர் கௌரவ ஐ ரங்கேஸ்வரன் அவர்கள். அடுத்து மங்கள விளக்கேற்றலில் இணைந்து கொள்கின்றார் பருத்தித்துறை பிரதேச செயலக மேலதிக மாவட்ட பதிவாளர் செல்வி சைலையா அவர்கள். அடுத்து மங்கள சுடரேற்றலில் இணைந்து கொள்கின்றார் பிரபல ஊடகவியலாளர் திரு ஏ என் எஸ் திருச்செல்வம் அவர்கள். இதுவரையில் மங்களகரமாக நம் நிகழ்வு ஆரம்பமாகும் வகையில் மங்கள சுடரணியேற்றி சிறப்பித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் விழா ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே உளம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மங்களகரமாக மங்கள சுடரணியேற்றி புயல் மழைக்கு பின்னான பொழுது எனும் கவிதை நூல் அறிமுகத்துக்குள் மங்களத்திலே தந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழுவின் சார்பில் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொன்று நிகழ்ந்ததனைத்தும் அறிந்துள்ள சொல் புவி வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்ற சிறப்பினை எம் தமிழ்தாய் தமிழ்தாய் வாழ்த்து சேர்க்க திரு ஸ்ரீ தங்கமயில் அரங்கினை.
கர்வோடும் ஊர்தி உயிரோடும் எங்கள் உணர்வோடும் ஊர்தி ஒளியாகி வாழ்வில் மொழியாகி உலகன்ற மேடைகளில் நாமும் ஓங்க உலகன்ற மேடைகளில் நாமும் ஓங்க உரந்தந்து மேன்மை வழிகாட்டி உரந்தந்து மேன்மை வழிகாட்டி வைரங்கள் பாய்ந்து வயதாலும் மூத்து வைரங்கள் பாய்ந்து வயதாலும் மூத்து வரலாற்றையாலும் தமிழ் மாதே வரலாற்றையாலும் தமிழ் மாதே வரமாகவும் மணி வந்ததேங்கள் வரமாகவும் மணி வந்ததேங்கள் மனதார வாட்டி மகிழ்கின்றோ மனதார வாட்டி மகிழ்கின்றோம் மகிழ்கின்றோம் புதுமைகள் கோடி புகுந்துரை மாற்றி புதுமைகள் கோடி புகுந்துரை மாற்றி புயலாயலைக்கும் கலிகாலம் புயலாயலைக்கும் கலிகாலம் பொருள் போன போக்கில் புதிராத வாழ்க்கை பொருள் போன போக்கில் புதிராத வாழ்க்கை புலம் வேந்து மேற்கில் சுகம் தேடும் புலம் வேந்து மேற்கில் சுகம் தேடும் இதன் உள்ளும் தொந்த அடையாளம் காத்து இதன் உள்ளும் தொந்த அடையாளம் காத்து இணை நான் பூமிக்கு எனவோதும் இணை நான் பூமிக்கு எனவோதும் இருமாப்பிலாடும் தமிழே உனக்குள் இருமாப்பிலாடும் தமிழே உனக்குள் எது இல்லை நின்னை மனம் பார்க்கும் எது இல்லை நின்னை மனம் பார்க்கும் மனம் பார்க்கும் உனதன்பு தேகள் என மண்ணில் நாங்கள் உனதன்பு தேகள் என மண்ணில் நாங்கள் உயிர் வாழ்தல் ஒன்றே பெரும் பேறு உயிர் வாழ்தல் ஒன்றே பெரும் பேறு உடன் கட்டையே உனைக்காக உடன் கட்டையே உனைக்காக உயர்ந்தோரை போற்றும் வரலாறு உயர்ந்தோரை போற்றும் வரலாறு உன உண்மையான வயதெங்க உனதுண்மையான வயதென்ன என்றும் உயிர் பாய் குலுங்கும் எண்ணினோடு உனை நெஞ்சில் மயித்த துணிவாதித்து உனை நெஞ்சில் மயித்த துணிவாதித்து உயர்வோ பூமிக்குள் மதிப்போடு உயர்வோ பூமிக்குள் மதிப்போடு மதிப்போடு மதிப்போடு
உயர்ந்தோரை போற்றும் வரலாறு என்ற கவிஞர் ஈத்த இயேசிலரின் தமிழ் தாய் வாழ்த்தினை இசைத்த சிரித்தி தங்கமயி அவர்களே தொடர்ந்தும் தமிழ் மொழி வாழ்த்தோடு இணைந்து கொள்வார்.
வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமகந்ததனைத்து மவிழ்ந்திடும் பழ்மொழி வாழியவே. கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. கடல் வைப்பினும் தழ்வனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களில் நீங்க தமிழ் மொழி யோங்க துலங்குக வையகமே. தூள்களில் நீங்க தமிழ் மொழி யோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ மறிந்ததனைத்து மறிந்திடும் பழ்மொழி வாழியவே. வாழ மறிந்ததனைத்து மறிந்திடும் வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே.
சூழ்களில் நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே என்று தமிழ் மொழி வாழ்த்து சேர்த்த திரு சி தங்கவேல் அவர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழுவின் சார்பிலே உளம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கவிஞர் ஈத்த தேசிலனின் புயல் மழைக்கு பின்னான பொழுது கவிதை நூல் அறிமுக விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களையும் மோப்பக்குளையும் அனிச்சம் முகம் திருந்தி மோப்பக்குளையும் விருந்துகின்ற வள்ளுவத்திற்கு ஏற்ப வரவேற்று உரையாற்ற கலை பருதி யோ இருதயராஜ அவர்கள் உங்கள் முன்.
புயல் மழைக்கு பின்னான பொழுது கவிதை நூல் அறிமுகத்தை அறிமுகப்படுத்த தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கலாபூஷணம் குப்பிளான் சண்முகம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு எங்களுடைய கலைஞரை வாழ்த்துவதற்காக ஆசீர்வைகள் வழங்க வருகை தந்திருக்கும் சிவஸ்ரீ வேயண்ணா தியானந்தராஜா குருக்கள் அவர்களையும் வர இருக்கும் வணக்கத்துக்குரிய டேமியன் அடிகளார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். வாழ்த்துறைகள் வழங்க வந்திருக்கும் நகரசபை பருத்தித்துறை நகரசபை நகரபிதா தேசமானிய சபா ரவீந்திரன் அவர்களையும் பருத்தித்துறை பிரதேச சபை எதிர்க்கட்சித் தலைவர் திரு வானா இரங்கேஸ்வரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நூல் அறிமுக உரையை வழங்க இருக்கும் சாகித்ய ரத்னா தினியாயன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நூல் வெளியீட்டுரையை வெளியிட இருக்கும் கவிஞர் ஈனா சூனா முரளிதரன் அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். நூல் வெளியீட்டில் முதற் பிரதியை பெறும் வர்த்தக சங்க தலைவரும் நகரசபை பருத்தித்துறை உபத்தலைவருமான திரு சி பத்மநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கௌரவ பிரதி பெறுவராக இங்கு வந்திருக்கும் கலாபூஷணம் சானா உருத்ரேஸ்வரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சிறப்பு பிரதிகள் வழங்குவதற்கு இங்கு பெறுவதற்காக பலர் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நூல் நயப்புரைகள் வழங்க வந்திருக்கும் கலாநிதி தானா கலாமணி சிரேஷ்ட விரிவுரையாளர் கல்வியத்துறை அவர்களையும் சிரேஷ்ட விரிவுரையாளர் சமூகவியத்துறை திரு ஈனா ராஜேஷ் கண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறுதியாக தனது நாலாவது வெளியீட்டான நூல் அறிமுகத்தை தலையங்கத்திற்கு ஏற்ற வரையிலே மழை பெய்து 5 நிமிடங்கள் புயல் போன்ற மழை பெய்து அதற்கு பின்னால பொழுது என்று எழுதியிருக்கின்றார். இங்கே நடைபெற இருக்கும் நிகழ்ச்சியை யாவும் புயல் மழைக்கு பின்னான பொழுது என்று வர விடிய வேண்டும் என்று கேட்டு அவரைக்கு ஆசி கூறி அவரையும் வரவேற்கின்றோம். இத்தருணத்திலே பருத்துத்துறை கலாச்சார பேரவையின் செயலாளர் உப செயலாளர் என்ற தலைப்பிலே அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இந்த வரவேற்புரையிலே நிகழ்த்த ஆசைப்படுகின்றேன். அவர் இங்கு வந்த பின்பு எங்களுடைய பருதி செயலாளர் பிரிவிலே கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேலே கலாபூஷணம் கிடைத்திருக்கின்றது. அது எங்களுடைய வடமராட்சி வடக்கு கிடைத்த பெருமை. கிட்டத்தட்ட 12 பேருக்கு கலை பரிதி விருதி வழங்கி கௌரவித்திருக்கின்றார். அது எங்கள் வடமராட்சி வடமக்கு கிடைத்த பெருமை. அது மட்டுமல்ல, எங்களுடைய பல கலை நிகழ்ச்சிகள் பலவற்றில் எங்களோடு தோல் தோல் நின்று இளைஞனாக இருக்கின்ற காரணத்தாலோ என்னவோ நேரம் காணாம் பாராமல் இரவு பகல் பாராமல் எந்த நேரமும் அவர் எங்களுக்கு உதவி செய்வதால் உண்மையிலே தூங்கி கிடந்த கலை இப்பொழுது உற்சாகம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவருக்காக எங்களுடைய கலை பேரவையின் சார்பாக நன்றியை கூப்பிட்டு கூறி இந்த விழா, இந்த கவிதை நூல் அறிமுக விழா நல்ல முறையிலே நிறைவேற இன்னும் புதிய புதிய படைப்புகளை அவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று கூறி வாழ்த்துறைக்கு என்னை அழைத்தமைக்காக நன்றி கூறி நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
கவிஞர் ஈத்த ஜெயசீலரில் புயல் மழைக்கு பின்னாத பொழுது எனும் கவிதை நூல் அறிமுகத்தில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு நிலங்களையும் இன்முகத்துடன் வரவேற்றதோடு தூங்கிக் கொண்டிருக்கின்ற கலையில் எழுச்சிக்கும் உயர்ச்சிக்கும் கால் போலாக இளைஞனாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஈத்த ஜெயசீலன் அவர்கள் இன்னும் இன்னும் படிப்புகளை அள்ளி அள்ளி தர வேண்டும் என்று வாழ்த்துறையும் கூறிச் சென்ற கலை பருதி யோ இறுதிகராசா அவர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே எல்லோருக்கும் முன்பதாக வருகிறது ஆசி வழங்குவதற்காக ஒருவர் இருக்கிறார். உண்மையிலே தன் அன்பு பார்வையில் எல்லோருக்கும் முன்பதாக இந்த அரங்கை அணி செய்தவரும் சிவசரி தியானந்தராஜா குருக்கள் அவர்களே. அந்த வகையில் அவரை ஆசி உரையினை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
எல்லாம் அல்ல விநாயக பெருமானை முன்வைத்து இன்றைய இந்த நூல் வெளியீட்டை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பெரியார் கலாபூஷணம் குப்புளான் ஐ சண்முகம் பெரியார் அவர்களே, வரவேற்புரையை நிகழ்த்திய இருதயராஜா அவர்களே, தமிழ் தாய் வாழ்த்த இயற்றிய தங்கமயன் அவர்களே, வாழ்த்துறைகளை வழங்குவதற்காக வருந்திருக்கின்ற எங்களுடைய நகரவிதா சபா ரவீந்திரன் அவரது பாரியார் அவர்களே, எதிர்க்கட்சித் தலைவர் பிரதேச சபை வரத்துறை ரங்கேஸ்வரன் அவர்களே, இந்த நூலை அறிமுகம் செய்வதற்காக வருந்திருக்கின்ற சாகித்யராத்னா கேணியான் அவர்களே, முதல் பிரதியை வருவதற்காக வந்திருக்கின்ற சி பத்மநாதன் அவர்களே, கௌரவ பிரதியை பெறுவதற்காக வந்திருக்கின்ற குரத்திரேஸ்வரன் அவர்களே, நூல் நயப்புரையை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற கலாநிதி தானா கலாமணி அவர்களே, திரு ராஜேஷ் கண்ணன் அவர்களே, நூலாசிரியர் ஜெயசீலன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நூலாசிரியருடைய நூல் உண்மையிலே காலத்துக்கு ஏற்பவாறு புயல் மழைக்கு பின்னால் பொழுது என்று உண்மையிலே ஒரு சரியான நூலை இங்கே வெளியிட்டிருக்கின்றார். இன்னும் பல நூல்களை அறிமுகம் செய்து இந்த எங்களுடைய நகரிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவரை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே வருக வந்திருக்கின்ற கவிஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய திருவருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும். இன்றைய நூல் வெளியீடு இன்றைய காலகட்டத்துக்கேற்ப இயற்கையின் விளைவில் சற்று வருண பகவான் விலகியிருக்கின்றார். இந்த வேளையிலே இந்த நூல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லோருக்கும் எனது ஆசையும் கூறி, நூலாசிரியருடைய நூல் சிறப்பாகவும் இன்னும் பல நூல்களையும் வெளியிட்டு இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று எனது ஆசையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இன்றைய விழா சிறப்புற நடைபெறவும் இன்றைய விழா நாயகனின் இந்த வெளியீட்டு விழாவிற்கும் ஆசியூரை வழங்கிச் சென்ற சிவஸ்ரீ வே தியாகானந்த ராஜா குருக்கள் அவர்களுக்கு நமது நன்றியை கூறி, அடுத்து வாழ்த்துறைகள் அந்த வரிசையிலே முதலாவதாக வாழ்த்துறை வழங்க நாம் இங்கு அழைக்கின்றோம். பருத்தித்துறை நகரசபை நகரபிதாவும் தேசமானிய சபா ரவீந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
இன்றைய விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரும் அறிஞர்களே, கவிஞர்களே, கலைஞர்களே, இங்கே திரண்டு வந்திருக்கின்ற நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னை இந்த நிகழ்விலே வாழ்த்துறை வழங்குமாறு ஜெயசீலன் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஒரு கவிஞரை வாழ்த்தக்கூடிய தகுதி எனக்கு இருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது. அவர் ஒரு பெரும் கவிஞர், கவிஞர்கள்தான் வழக்கமாக வாழ்த்துவார்கள், அவர்களிருந்தால் நாங்கள் வாழ்த்துக்களை பெறுவோம். இது புதுமையாக கவிஞர் தன்னுடைய கவிதை வெளியீட்டு விழாவிலே என்னையும் அழைத்தார் வாழ்த்துமாறு, எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று கருதுகின்றேன். ஒரு பெரும் கவிஞரை ஒரு பெரிய மேடையில் வைத்து வாழ்த்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வழங்கப்பட்டமைக்காக நான் முதற்கண் நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை அவர் கவிதை துறையிலே 4 கவிதைகளை படைத்து விட்டார், நான் சட்டத்துறையிலே 4 சட்ட புத்தகங்களை எழுதிவிட்டேன், இதனால் எனக்கும் அவருக்கும் ஒரு பிணைப்பு இருக்கின்றதோ என்று எண்ணுகின்றேன். அவரைப்போல் என்னால் ஒரு கவிஞராக வர முடியாவிட்டாலும் கூட நான் வியந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். புயல் மழைக்கு பின்னான பொழுது ஈனாத்தான ஜெயசீலனின் பணிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். பருத்தித்துறை நகரம் புயலால் மூழ்கிய பொழுது புயலுக்கு பின்னர் அவர் 24 மணி நேரமாக தன்னை அர்ப்பணித்து நல்ல சேவைகளை ஆற்றியிருந்தார். நான் நினைக்கின்றேன் தேர்தல் காலத்தில் கூட அவர் அவ்வாறு ஓய்வு உறக்கமின்றி பணியாற்றியிருக்க மாட்டார். ஆனால் இங்கே ஏற்பட்ட புயலின் பின்னர் அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து திறமையாக சேவையாற்றி இந்த புயல் மழையிலே பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றியிருக்கின்றார். அதிலே அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் இன்று கவிதையாக வந்திருக்கின்றவோ என்று கூட நான் எண்ணுகின்றேன். புயல் மழைக்கு பின்னான பொழுது ஜெயசீலனை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஜெயசீலனில் புயல் மழைக்கு பின்னான பொழுதை இன்று காணலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அவர் ஒரு கவிஞர் என்ற நிலையிலே அண்மையிலே அண்ணல் மகாத்மா காந்தியின் சிலையை பள்ளித்துறையிலே திறந்து வைத்த பொழுது அவரை நான் அழைத்த பொழுது நீங்கள் அந்த விழாவுக்கு வர வேண்டும், நீங்கள் அங்கே பேசக்கூடாது, கவிதை வடிக்க வேண்டும், கவிதையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு நாங்க அந்த பெரிய விழாவிலே பங்கு பெற்றிய ஈனாத்தார் அஜயசீனன் அவர்கள் கவிதை மடியை பொழிந்து தள்ளினார். நாங்கள் பேசினோம், எங்கள் பேச்சு எடுபடவில்லை. கவிஞரின் கவிதைதான் அங்கே கரகோஷம் பெற்றது. அத்தகைய ஒரு பெரும் கவிஞரின் கவிதை வெளியீட்டு விழாவிலே நான் பங்கு பற்றி அவரையும் வாழ்த்தி அவர் தொடர்ந்தும் கவிதைகளை படைக்க வேண்டும், மக்களுக்கு நல்ல சேவையாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றிகள், வணக்கங்கள்.
ஒரு பெரும் கவிஞரை அறிமுக விழாவிலே வாழ்த்துகின்ற அந்த சந்தர்ப்பத்தை பெரும் பேராக கருதுகின்றேன் என்று கூறிய நகரவிதா சதா ரவீந்திரன் அவர்கள் புயல் மழையின் பொழுது ஓய்வு உறக்கமின்றி 24 மணி நேரங்கள் அரும்பெரும் சேவை செய்த ஈஸ்ட ஏசிலரின் பணியின் தாக்கம்தான் புயல் மழையின் பின்னான பொழுது என மறந்திருக்கிறதோ என்ற கேள்விகளையும் தொடுத்து அவர் தம் கலைத்துறை பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்து அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு ஏற்பாட்டுக் குழுவின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாழ்த்துறைகளை வழங்குவதற்காக பருத்தித்துறை பெரிய சபை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஐயாத்துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
இன்றைய நிகழ்விற்கு தலைமை வகிக்கின்ற தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய இந்த கவிதை நூலினுடைய கதாநாயகன் இருக்கின்ற என்னுடைய பிரதேச செயலர் கவிஞர் ஈனாத்தான ஜெயசீலன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விற்கு ஆசிரியர் வழங்க வந்திருக்கின்ற சமய பெரியவர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கல்வி சமூகத்தைச் சேர்ந்த உயர் கல்வியாளர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்விலே வாழ்த்து வழங்கியிருக்கின்ற எங்களுடைய பருத்தித்துறை நகரசபை தலைவர் அவர்கள் மிகவும் சுருக்கமாக சொல்லியிருந்தார், ஒரு கவிஞனை வாழ்த்துகின்ற இது எனக்கு தகுதி இருக்கின்றதா என்று அவர் தன்னுடைய வாழ்த்துறையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே அவருக்கு அவருடைய வாழ்த்துக்களை கூறுவதிலே நாங்கள், அதாவது அவர்தான் இந்த வாழ்த்துறையை பெறுவது என்பதை விட, அல்லது என்னுடைய வாழ்த்துறையை ஏற்றுக்கொள்வது என்பதை விட, அவருக்கு அவரை நாங்கள் இந்த உயர்ந்த கல்வியாளர்களுடைய சபையிலே என்னை போன்றொருவர் அதை வாழ்த்துவதை நான் தான் பெருமையாக கருதி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றேன். ஏனென்றால் உண்மையிலே அவர்களுடைய செயற்பாடுகள், அவருடைய கல்வி சார்ந்த செயல்கள், அவருடைய கவிதை தொகுப்புகள் ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகின்ற, அது ஒரு கல்வி புலத்திலிருந்து வழிநடத்துகின்ற, நிர்வாக சேவையிலிருந்து வழிநடத்துகின்ற பெருமை அவர்கள் பெற்றவர்கள். அவ்வாறு பெற்றவர்களை என்னை போன்ற சாதாரண தகமை உள்ளவர்கள் வாழ்த்துவதென்பது மிகவும் நாங்கள்லாம் அது நான் தான் குறிப்பாக பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். அந்த வகையிலே விஜயசீலன் அவர்களுடைய பிரதேச கவிஞர் அவருடைய செயற்பாடுகள், உண்மையில நாங்கள் அவருடன் பல செயற்பாடுகளை இந்த பிரதேசத்திலே இருந்து செயற்படுத்தியிருக்கின்றோம். அந்த வகையிலே அவரை நன்கு நாங்கள் அறிந்திருக்கின்றேன். இருந்தாலும் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு பொறுப்பு வாழ்த்துறை, அவருடைய அழைப்புதல் கிடைத்ததும் நான் எடுத்து பார்த்துவிட்டு போன தொலைபேசி எடுத்து கேட்டேன், என்ன நீங்கள் வந்து ஒரு பிரதி வரும் பெற்றுக் கொண்டு உறவு கூப்பிடுவீங்க என்று பார்த்தால் வாழ்த்துறையை போட்டுக்கிறீங்க கேட்டேன். சும்மா நீங்கள் வந்து ரெண்டு வாழ்த்து சொல்லுங்க, அப்பா வேண்டாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார். அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்து, என்ன இவர நான் வாழ்த்துறது, எனக்கு அந்த எனக்கு ஒரு கன்ஃபியூஸா இருந்தது, எப்படி இறப்பு என்ன வாழ்த்த சொல்றார்களே எப்படி என்று. இருந்தாலும் அவருடைய செயற்பாடுகள், அவருடைய சேவைகள் அரச நிர்வாகத்தில் என்று மட்டுமல்லாமல் அவருடைய கல்வித்துறைக்கு கவிதை வடிவத்திலேயும் எழுத்தாளர் என்ற வடிவத்திலேயும் ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலே எழுத்தாளர்கள் காலத்தால் அழியாதவர்கள். அவர்கள் மறைந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் எங்களுக்கு சமூகத்துக்கு எங்களுக்கு வழிகாட்டிகளாக அந்த அவருடைய எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன என்பதை நாங்கள் கடந்த கால பல நூல்களிலே அவருடைய எழுத்தாளருடைய புத்தகங்களை நாங்கள் படித்து இன்றும் அதை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம். இருந்தாலும் இலங்கையினுடைய நிர்வாக சேவையில் ஈடுபட்டவர்கள குறிப்பிட்ட சிலர் நல்ல எழுத்தாளர்களாக சிறப்பு பெற்றிருக்கின்றார்கள். எமது மாவட்டத்தை பொறுத்தவரையில பல்வேறு எழுத்தாளர்கள் செங்கி ஆலியன், உடுவை தில்லனராஜா போன்றவர்கள், அதே போன்று தெரியான் சார் போன்றவர்கள் எல்லாம் குறிப்பிடத்தக்க ஒரு எழுத்தாளர்களாக எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்த வாய்ப்புகள் இவரது எழுத்துக்கு உயிரோட்டமாக அமைந்திருக்கின்றன. அவரிடம் போகின்றவர்கள் அவரிடம் அவருடைய மக்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது அது கூட அவருக்கு ஒரு சந்தர்ப்பமாக வாய்ப்பாக அமைந்திருக்கின்றன. கலை கலைக்கு என்ற நிலை மாறி கலை மக்களுக்கு என்ற ரீதியில் மக்கள் மயப்படுத்தப்பட்டதாகவே இவருடைய கவிதைகள் பல அமைந்திருக்கின்றன. மகாகவி ருத்ரமூர்த்தி, ஈனா முருகையன், சில்லையூர் செல்வராஜன் போன்ற மிகச்சிறந்த கவிஞர்களை தந்துள்ள எம்மன் தந்திருக்கும் அற்புதமான கவிஞராகவே கவிஞர் ஜேசியன் அவர்கள் திகழ்கின்றார். அவரது பணி தொடர்வதற்கும் மேல்மேலும் எமது மக்களின் உணர்வுகளை பதிவு செய்து எமது கவிதைத்துறைக்கு செழுமைப்படுத்துவதற்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த கல்வியாளர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் போன்ற பெரிய சபையிலே என்னை வாழ்த்துறை கூறுவதற்கு அழைத்ததற்கு அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
பல தகமை கொண்ட எம் விழாநாயகனை வாழ்த்துவதே தமக்கு பெருமை என்று தனது உளமார்ந்த நன்றியை கூறிச் சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் பிரதேச சபை பரிந்துரை திரு ரங்கேஸ்வரன் அவர்களுக்கு எமது நன்றி. அடுத்ததாக இன்றைய விழாவின் தலைமையுரையினை ஆற்ற நாம் இங்கு அழைக்கின்றோம் கலாபூஷணம் குப்லால் ஐ சண்முகன் ஐயா அவர்களை.
மலைக்கு பின்னான பொழுதில் என்ற இந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டில் தலைமையை ஆற்றுவதற்காக இந்த இடத்தில் வந்திருக்கிறேன். இந்த உலாவின் இந்த கவிதைகள் எழுதிய கதாநாயகன் ஏஜிசன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற பெரியோர்களே, எங்களுடைய சமய குரு அவர்களே, எனக்கு முன்னால் இருக்கின்ற நண்பர்களே, பெரும்பாலும் நண்பர்கள் இருக்கிறார்கள், அபிமானிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தில் இந்த அழகான என்னுடைய நண்பர் இருதிராயாவுடைய இந்த அழகான மண்டபத்தில் இந்த புயல் மலைக்கு பின்னான பொழுது என்ற இயேசுகளனுடைய நாலாவது கவிதை தொகுப்புக்கு தலைமையாற்ற வந்திருக்கிறேன். நான் உரை ஆற்றுகிறது என்பது உண்மையில் இந்த இடத்தில் நான் சில கதைகளை பழைய நினைவுகளை சொல்லி போகலாம். ஏனென்றால் இந்த கவிதையோடு புனைந்த நினைவு எங்களுடைய இளமை காலத்திலிருந்து இன்றைக்கு நாங்கள் முதுமை காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் வரை ஏதோ ஒரு உணர்வு எங்களுக்கு கவிதைகளோட இணைந்திருக்கிறது. எங்களுடைய அம்மா எங்களை தாலாட்டிய காலத்திலிருந்து இப்போது வரை இன்னும் இன்னும் கவிதைகளோடு நாங்கள் புழங்கிக் கொண்டிருக்க போகிறோம். அப்ப இந்த இடத்தில் ஒரு அடிப்படையான கேள்வியை நான் எழுப்பலாம் என நினைக்கிறேன். கவிதை என்றால் என்ன? கவிதை என்றால் என்ன என்ற விட தெரியாத வினாவாகத்தான் இந்த கேள்வி அமையும். அதற்கு முன் இந்த தொகுப்புக்கு இயேசுவன் எழுதிய இந்த எண்ணடியை வாசித்துவிட்டு எனக்கு பின்னர் இப்போதுதான் நாங்கள் இந்த சம்பிரதாயபூர்வமான நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த நூல் தொகுப்புக்கான அந்த நிகழ்வுக்கு இந்த நூல் வெளியீட்டுக்கான அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். எனக்கு பின்னர் ஐவர் பேச இருக்கிறார்கள். எங்களுடைய மதிப்புக்குரிய நண்பர் தனியானவர்கள் கவிஞரை பற்றி கவிதை நூலை பற்றி அறிமுக உரை நிகழ்த்த இருக்கிறார். எங்களுடைய எளிய நண்பர் கவிஞர் முரளிதரன் அவர்கள் வெளியீட்டுரை நிகழ்த்த இருக்கிறார். எங்களுடைய மதிப்பார்ந்த நண்பர்களான விரிவிரியாளர்கள் கலாமணியும் ராஜேஷ் கண்ணாவும் நயப்புரை அல்லது மதிப்பீட்டுரை நிகழ்த்த இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் கடைசியாக இந்த நூலின் கதாநாயகன் ஜேசீரன் அவர்கள் கேட்புரையும் நன்றியுரையும் வழங்க இருக்கிறார். அப்ப இந்த தலைமையுரையின் தோற்றுவாயாக இந்த அவருடைய அந்த எண்ணுரையை வாசித்து நான் அங்காலை போகலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு 15 நிமிடங்களை நிகழ்ச்சி நிகழில் ஒதுக்கியிருக்கிறார்கள். பொதுவாக சில வேளைகளில் நான் இந்த நேரம் கூட எடுக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுவதுண்டு. நான் அப்படியும் செய்ய மாட்டேன். எப்படியும் மேலே 15 நிமிடங்களாக இருக்கும், கீழே நான் தீர்மானித்துக் கொண்டேன். சில வேளை நான் குறைவாகவும் பேசக்கூடும். இந்த என்னுடைய வாசிக்கிறேன். அன்புடையே வணக்கம். புயலுக்கு பின்னான புயல் மலைக்கு பின்னான பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது எனது 4வது கவிதை தொகுப்பு. ஏற்கனவே கவிஞர் 3 தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். கனவுகளின் எல்லை 2001, கைகளுக்குள் சிக்காத காற்று 2004, எழுதாத ஒரு கவிதை 2013. அந்த எழுதாத ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்ட விழாவில் நான் பங்கு வகிக்கிறேன். இது எனது 4வது கவிதை தொகுப்பு. இடையறாத நெருக்கடி மிகுந்த வாழ்க்கை மற்றும் கடமை சூழல்களுக்கிடையேயும் நெடுஞ்சாலை தார் மீதி வெடிப்பில் தலை காட்டும் பூவோடு புன்னகைக்கும் புல்லால் கவிதை மலர்ந்து அதன் வனப்பும் வாசமும் என் சிறு விரல் பற்றி வருவது ஆச்சரியமானது. சரி, கவிதைக்கு வந்துட்டோம். என்னுரையிலே ஒரு கவிதை வந்துட்டோம். இந்த இதை கவனிங்கோ. பூவோடு நான் இந்த எனக்கு பின் பேச இருக்கிறவர்களுடைய அந்த எல்லைக்குள் பெரும்பாலும் தலையிட மாட்டேன் என்றுதான் நினைக்கின்றேன். சில வேளைகளில் தவிர்க்க இயலாத விதத்தில் சில இதுகளை தொட்டாலும் அவர்களை என்னை மதிக்க வேணும். இந்த வாழ்க்கை மற்றும் கடமை சூழல்களுக்கிடையேயும் நெடுஞ்சாலை தார் மீதி வெடிப்பில் தலை காட்டும் பூவோடு புன்னகைக்கும் புல்லால் கவிதை மறந்து அதன் வனப்பும் வாசமும் என் சிறு விரல் பற்றி வருவது ஆச்சரியமானது. சரி, இதில் எவ்வளவு விஷயங்கள் நாங்கள் ஒன்று கவிதை, இதுதான் கவிதை, இன்னும் எவ்வளவு விஷயங்கள் கவனிக்க வேணும். ஒன்று வாழ்க்கை நெருக்கடி மீந்த இடையறாத நெருக்கடி மீந்த வாழ்க்கை ஒன்று மற்றும் கடமை சூழல்களுக்கிடையேயும் ஒரு அழகான உவமை. அதுக்கு பிறகு நெடுஞ்சாலை தார் மீதி வெடிப்பு. இந்த இனிமேல் காலங்களில் நாங்கள் சாலை வெடிப்புகளை காணையிலாக நினைக்கிறேன். இப்பெல்லாம் என்ன காவேரி மீதி என்று சொல்லி வெடிப்பில்லாத மீதிகளை போட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கிராமப்புறங்களில் சிலவளை அப்படி வரலாம். நெடுஞ்சாலை தார் மீதி வெடிப்பில் தலை காட்டும் பூவோடு புன்னகைக்கும் புல்லா. தலை காட்டும் புல்லாய் என்று சொல்லியிருக்கேன். தலை காட்டும் பூவோடு புன்னகைக்கும் புல்லாய் கவிதை மலர்ந்து அதன் மனப்பும் பாஷமும் என் சிறுவிரல் பற்றி வருவது ஆச்சரியமானது. கவிதைக்கு என்னை தாரவார்த்து கொடுத்து 22 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டன. நகரும் இக்காலம் என் வாழ்வினதும் என் கவிதை ஈடுபாட்டினதும் வசந்த காலம். எனவே என் மூன்றாண்டு ஒரு வெளியீடு என்ற கொள்கை தளர்த்தி இத்தொகுதியை வெளிக்கொணர்கிறேன். இந்த மூன்றாண்டுக்கு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட வேண்டும் என்று இயேசுலன் யோசித்திருக்கு. ஆனால் முதலாவது கவிதை தொகுப்புக்கான இடவெளி 3 வருஷங்கள் சரி, இரண்டாவது கவிதை தொகுப்புக்கான இடவெளி 24 வருஷம். அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன் அந்த இடவெளி வந்ததுண்டு. இப்ப அடுத்த வருஷம் 13 வந்தது, 14 வருது. ஆகவே அதை தளர்த்தி இத்தொகுதியை வெளிக்கொணர்கின்றேன். என் எல்லா நெஞ்ச அவசரங்களையும் சூழலின் துயம் சுகம் துயரங்களையும் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களையும் வெற்றி தோல்விகளையும் கவிதைகளில் கொட்டி பகிர வேண்டும் என்ற வேணவா ஈடுகளும் காலம் தொடுவானமாக எட்டியே நிற்கிறது. என்ன முதல் தொகுப்புக்கு பேரே சொல்லாத எழுதாத ஒரு கவிதை. என்ன என்ன கவிதை எழுதலையே என்று சொல்லுவேன். அப்ப ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் இந்த ஏறத்தாழ இந்த 4 தொகுப்பிலும் 400 கவிதை அவர் போன தொகுப்பு அவருடைய அதை பற்றி கடைசியா சொல்வேன். 400 கவிதை ஏறத்தாழ அவர் எழுதியிருப்பார் நினைக்கிறேன். இந்த 22 வருஷத்திலேயும் 400 மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கிறார். அதில் 400 கவிதைகள் ஏறத்தாழ 400 கவிதைகளை எங்களுடைய சபையோருடைய ரசிகர்களுடைய பார்வைக்கு தந்திருப்பார். அப்படி எழுதினா ஒரு மனுஷன் எழுதாத ஒரு கவிதை என்று சோப்பை வழிட்டு என் கவிதை எழுதுகள் என்று சொல்றேன். 400 கவிதை எழுதிய எங்களுக்கு தந்துட்டு அதெல்லாம் கூட எழுதியிருப்பார், 1000 எழுதியிருப்பார். எங்களுக்கு தந்ததே 400, அப்படி தந்துட்டு எழுதாத ஒரு கவிதை என்று சொல்றேன். இதுலையும் கூட தான் சொல்றேன், என் எல்லா நெஞ்ச அவசரங்களையும் சூழலில் சுகம் துயரங்களையும் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களையும் வெற்றி தோல்விகளையும் கவிதைகளில் கொட்டி பகிர வேண்டும் என்ற உயணவா ஈடுகளின் காலம் தொடுபானமாக எட்டிக்கே செல்கிறது. என்ன எழுதே இல்லையாம் என்ன எழுதே இல்லையாம் என்று சொல்கிறார். வாழ்க்கை நிறுத்த முடியாத கடுகதி ரயிலாக ஓடிக்கொண்டிருக்கையில் என் கவிதைகளின் நேர் விகிதமாக உதித்தவர் இருப்பது இக்கணம் வரை எனக்கு வியப்பே தருகிறது. புரி வாழ்க்கை எக்ஸ்பிரஸ் பஸ் அல்லது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி ஓடுதோ அது மாதிரி அவருக்கு கவிதைகள் வந்து கொண்டே இருக்கான். அது பெரிய வியப்பாய் இருக்குன்னு சொல்றார். வெற்றி எழுதியவன் நானா என சிலவுகள நானே என கேட்டு கொள்வது என்ன மேதாவி என்று உங்களுக்கு காட்டுவதற்காக அல்ல. அதுமை கவிதை அல்லது ஒரு படைப்பு அல்லது ஒரு கதைஞன் அவனுக்கு தெரியும். ஏன்னா மேதாவி என்று காட்டுறது அவனுடைய இஷ்டம் அல்ல, மேதாவி என்று காட்டுபவனும் அல்ல. அவன் தனது உள்ளத்து உணர்வுகளை இந்த சமூகத்துக்கு கொட்டி பாகுகிறான். ஆகவே அவர் அந்த நோக்கத்தில் அதை சொல்லவில்லை, மேதாவி என்று காட்டுவதற்கு அல்ல என்பது சரி. உண்மை மனநிலையே அது. அன்றும் இன்றும் என்றும் என் கவிதைகளுக்கு காரணமான என் உள்ளுரையின் கவிஞனை தொலைத்து தவறவிடாமல் காத்து கவிஞனாகவே வைத்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை மீண்டும் செய்து என்னை வழிநடத்தும் இயற்கையையும் இறையர்களையும் நம்பிக்கையோடு போற்றி பணிகிறேன். என் இயற்கையையும் இறையர்களையும் என் எப்போதுமே கவிஞனாக வைத்திரு என்று ஒரு கவிஞன் மன்றாடுறார். இப்ப என்னை பொறுத்தவரை நானும் மன்றாடுவேன், நானும் மன்றாடி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏதோ எட்டாத கணி தூரத்தில் போற மாதிரி தான் அப்படி படகு. ஆனா ஏசியனருக்கு எக்ஸ்பிரஸ் வண்டியின் பக்கத்தில் கவிதைகள் சமகால வாழ்வு நெருக்கடி கூட வந்து கொண்டே இருக்கிறது. சரி, எப்ப இறையர்களே நம்பிக்கை இதில் ஏசியன் இந்த எண்ணுரை அன்று சொன்னதில் நான் வாய்ப்பேன். சரி, இதுக்கு பிறகு நான் அந்த அதே கேள்வியை திருப்பி கேட்கிறேன். கவிதை என்றால் என்னை பொறுத்தவரைகளை வரையறுப்பு விடை சொல்ல முடியாத ஒரு வினாத்தான் அது கவிதை. என்ன எமக்கு தொழில் கவிதை என்று பாரதி பாடியிருக்கிறார். என்ன நமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் இமைப்பொழுதும் சோறாதீர்கள் இருத்தல் உமைக்கினிய மந்தன் கருணாதன் நான் கூடிய வாழ்விப்பார் என்று பாடுறார். அப்ப நமக்கு தொழில் கவிதை. அன்று பாரதி பாடினத்துக்கு எங்களில் பெரும்பாலோர் என்ன வியாக்கியானம் சொல்கிறோம் அல்லது சொல்கிறார்கள் என்றால், பாரதி தன்னுடைய தொழில் கவிதை சொல்லி சொன்னார். பாரதி தன்னுடைய தொழில் கவிதை, கவிதை என்றால் கவிதை எழுதுகிறார், கவிதை எழுதுகிறார் சொல்லி போட்டார் என்றுதான் எங்களிடம் பலராக நினைக்கிறோம். சரி, அதை அப்படியே விடுவோம். நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல். சரி, நாட்டுக்காக, தேசத்துக்காக, மக்களுக்காக உழைக்கிறது என்ற தொழில் அன்று சொல்வார். ஏன்னா மற்றது நாட்டுக்கு உழைத்தல் இமை பொழுதும் சோறாது சோம்பல் இல்லாமல் இருக்கிறது, இதுவும் தொழில் அன்று. சரி, இந்த கவிதை எழுதுகிறதாலையோ அல்லது நாட்டுக்கு உழைக்கிறதாலையோ அவனுடைய வாழ்க்கை ஓடுமா? அவனுடைய வாழ்க்கை ஓடுமா என்றால் ஓடுமா? அவனுக்கு வருமானம் வருமா? இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சில உலக வெளிநாடுகளில் அது சாத்தியமாயிருக்கலாம். இந்தியாவிலும் இலங்கையிலையும் எங்களுடைய சகோதர இனத்தவருக்கு சிலருக்கு சாத்தியமாயிருக்கலாம், ஆனால் வேறு எவருக்கும் சாத்தியம் உள்ள தன்னுடைய ஏற்கனவே வருகின்ற பொருளாதார வளத்தின் ஒரு பகுதியை செலவிட்டுத்தான் இத்தகைய வழிபாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே நமக்கு தொழில் கவிதை, நாட்டு குலைத்தல் அன்று பாரதி சொன்னது. ஒருவேளை பாரதிக்கு அது சரியா இருக்குமா? ஆனால் நான் அதுக்கு நான் சொல்ற வியாக்கியானம் வேறு உண்டு. நான் என்ன நான் நினைக்கிறேன் என்றால், இந்த கவிதை என்றால் என்ன என்ற அந்த கேள்விக்கு இந்த உங்களோட சேர்ந்து நான் யோசிக்கிறேன். என்னோட நீங்கள் வருவீங்களா நான் நம்புகிறேன். என்னால் கொஞ்சம் என்னென்றால் கொஞ்சம் கனமான விஷயம் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். இந்த கவிதை என்றால் என்ன என்றால், அதே தொழில் அன்று சொன்னால் உழைப்பில்லையே, உழைப்பில்லாமல் பாரதிக்கு சில உலை வேற வேறு ஆக்கள் ஏதாவது உதவி செய்திருக்கலாம். ஆனா உதவி செய்த ஆக்களையும் வேண்டாம் என்று போட்டு வந்த மனுஷன் ஒரு பாரதி இந்த வாழ்க்கையை கூட்டிக்கொண்டு போய் ஒரு நல்ல வசதியான இவர் கஷ்டப்படுறாரு வீட்டிலே ஒரு செல்வ சீமான் வச்சிருக்க ரெண்டு மூன்று நாளே ஆளுக்கு சொல்லாமலே பறந்துட்டுதான் உதெல்லாவிட கொத்து வராது அன்று போட்டு விட்டுட்டு போட்டு. சரியா, இந்த கவிதை என்றது அதான் அதுதான் நான் இப்ப சொல்ல வருவது. இந்த கவிதை என்றது நாங்கள் நினைக்கிற இப்ப எங்களை இப்ப எல்லாம் கவிதை குப்பிகள் என்று சொல்லுகிறோம். இப்ப எல்லாம் லட்சக்கணக்கில் கவிதை என்பது இந்த தமிழ்லேயே எத்தனையோ சஞ்சிகள், வாரந்தால் பத்திரிகைகள், இணையதளங்கள், அதுகள் இதுகள் என்று எல்லாரும் கவிதை எழுதுவோம் 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 என்று எழுதி கொண்டிருக்கிறோம். தெரியாது சிலாக்கள் இந்த வைரமுத்து கவிதை எல்லாம் எழுதுகிற சினிமா பாட்டுகள் எல்லாம் கவிதை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் என அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, அது மாதிரி முந்தின காலத்தில் எழுதினதெல்லாம் முந்தி நான் அங்கால விரவணும் முந்தின காலத்தில் எழுதினதெல்லாம் கவிதை என்று சொன்னாங்க. சங்கலக்கியமும் கவிதைதான், தொல்காப்பிய சூத்திரமும் கவிதைதான், பாடமும் கவிதைதான், இந்த சோதனங்கள் அது இதுவும் கவிதைதான். இதெல்லாம் கவிதையா? கவிதை என்றால் அப்படிப்படை. என்ன, நான் ஒரு சினிமா, ஒரு அழகான சினிமா படத்தினை நானும் பார்த்தேன். அது இந்த விமர்சனம் பார்த்தேன். அந்த விமர்சனத்தில் ஒரு வரி வருது, இது செலுள் ஓய்விட்டு படிக்கப்பட்ட கவிதை. இப்பதான் எல்லாம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் அந்த படங்கள் எல்லாம் அப்படி வருது. இது செலுள் ஓய்விட்டு படிக்கப்பட்ட கவிதை. ஆனா அது ஒரு படம், என்ன ஒரு படம் அவன் கவிதை என்று சொல்றான். ஒரு படத்தை கவிதை என்று சொல்றான். ஒரு அழகான கட்டிடத்தை பார்த்து என்ன சொல்றான் சார், என்ன மோகத்தை தொட்டுக் கொண்டிருக்கிற கவிதையடா அப்பா, அழகான உயர்ந்த கட்டிடத்தை பார்த்து முகத்தை தொட்டுக் கொண்டிருக்கிற கவிதையடா இன்னொரு ஒரு அழகான பெண்ணை பார்த்து கவிதையா இருக்கிறாள் என்று சொல்றான். அப்ப இது கவிதை. இந்த ஏசிலனுடைய இன்னொரு கவிதை, இந்த ஏசிலன் புத்தகங்களை தேடி பிடிக்கிறதானே கஷ்டம். இந்த பொருளடக்கம் அதை எழுத வேண்டும் முன்னு கொண்டும் போடுறதில நான் குறிச்சு வச்சுட்டேன் தெரியாது. அந்த கவிதை நான் நின்னுட்டு குடித்து வைக்கல. நான் நினைக்கிறேன் ஒரு பொறி, ஒரு கணப்பொறி என்ற அதிலே ஏசியில நீங்கள் 39 பக்கமும் ஏதோ ஒன்றுதான் அதை வாக்க ஞாபகம் அது இல்ல அங்கே என்ன இப்ப சொல்ல இருந்த அந்த கருத்தை நான் சொல்றேன். அதிலே அந்த நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால் ஒரு பொறிச்சூரியன் இப்ப ஒரு பொறிச்சூரியன் என்றது 35 புத்தகம் வெளியிடையில வெளியிட்டு இருக்கு. அதுல வருது யுவாயிரம் கிளிக்க முதன் முதல் முட்டவிழ்த்த ஒரு பொறிச்சூரியனாய் நீ பிறந்தாய் நம் முன்னே அதுவரை கவிந்த அகப்புறா இருள் ஒரு கணத்தில் நடுங்கி கலங்கிட்டு இனி தனது சேட்டை இடம் இல்லை என மூட்டை காட்டிட்டு காலாதி காலமாய் கற்பித்த அர்த்தங்கள் கேள்விக்குள்ளாத ஆவதனை கண்டு மிக மிரண்டம் பொறியை அணைக்க பொருதிட்டு எழுந்த துளி ஒளிதில் குருவான புலிகள் மிக மயங்கி திறக்க மிக கஷ்டப்பட்டபடி கூசினவாள் பொறிமொட்டு மெல்ல முகை அவிழ்ந்து பூவாகி விரிந்து பல பூக்களினை கொண்ட பூந்துணராகி புலம்பொன்றாகி அடிமுடிகளை அற்ற பேரொழியா இந்த பிரபஞ்சம் முழுது ஒளிர விஸ்வரூபம் கொண்ட போது விகசித்த ஒளி இருளை முழுதாய் கலைத்த போது மூன்று மந்திரமாக பிறந்த அனைத்தும் தெரியத் தொடங்கிற்று. வெறும் இருட்டில் பிண்டங்களாக இருந்ததெல்லாம் எழில் குலுங்கும் தமிழ்தாமே கண்டு வியந்து நிற்க என்ன புண்டங்களாக இருந்ததெல்லாம் நான் இவ்வளவு அழகா அண்டு தமிழ்தாமே கண்டு வியந்து நிற்க முழு ஒளிக்கு மொழிக்கு முழு ஒளிக்கு கண்கள் பழகி அட்டதிங்க தரிசிக்க தக்க தகமைகளை விழிகளெல்லாம் பழகிவிட பாரே பளிரிட்டு ஒளிர்கிறது. யுவா இருள் மூச்சற்று ஊமைகளாய் இருந்தவர்கள் அகப்புற இரு விழி திறந்து ஆரவாரம் கொண்டெழுந்து இசையாய் கவிதையாய் பாட்டுக்களாய் தம் உணர்வின் அனைத்து ரசங்களையும் சித்துமாறுகின்ற இந்த இடத்துல நான் சொல்ல வந்த இடம் என்ன புரியொரு சந்தோஷம். ஒரு பொறி ஒரு சூரியனார் வந்து இந்த உலகத்தின் இருட்டுகளை எல்லாம் அகற்றி அதிலே அந்த சந்தோஷத்திலே எல்லாம் வந்து பிண்டங்களா இருந்தவை எல்லாம் நாங்கள் போல அழகாண்டு இயந்து அப்படியெல்லாம் வந்து ஆரவாரம் கொண்டெழுந்து இசையாய் கவிதையாய் பாட்டுக்களாய் தம் உணர்வின் அனைத்து ரசங்களையும் சுற்றுமாகின்றார். இதிலையும் பாருங்க இதிலையும் என்ன சொல்வதென்றால் இசையாய் கவிதையாய் பாட்டுக்களாய் அப்ப இசையும் அப்ப மூன்றுமே வேற வேறை சிலாக்கள் நாங்கள் எல்லாம் இந்த பாட்டுகள் எல்லாம் இதை இசையாய் கவிதையாய் பாட்டுக்களாய் சரி கவிதையாய் இசை எங்களுக்கு தெரியுது ஏன்னா பாட்டுகள் எங்களுக்கு தெரியுது கவிதை அன்று நாங்கள் சிலதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் அது கவிதை அதான் அடிப்படை கேள்வி அப்ப இசையாய் பாட்டுக்களாய் கவிதையா என்றால் கவிதை என்றால் என்ன சரி எதிலே அவரை சொல்றாரு இசையாய் பாட்டுக்களாய் கவிதைகளாய் தம் உணர்வின் அனைத்து ரசங்களையும் துணர்ந்து மகிழ்ந்தார் எங்கும் மகிழ்வும் ரசிப்பும் பரவசமும் தங்கிட்டு இந்த சரிதம் படைப்பதற்கு காரணமாய் நின்ற முழுப்பொறியை எங்கே தேடுவது. சரி அப்ப இந்த கவிதை என்றால் என்னென்றால் நான் சொன்னேன் இந்த என்ன முந்தின வாரத்திலே எல்லாத்தையும் கவிதை என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் எல்லாம் இலக்கண சூத்திரங்கள் ஏயாமலும் ஆவோயிற்றும் எதிர்வாளியும் வினாவாகும் நாங்கள் சூத்திரங்கள் எல்லாம் கவிதை என்று இலக்கண சூத்திரம் கவிதை பாக்காவது கவியின் பழம் பருப்பாவது பயறு காக்காவது கரையும் அது காகம் மேற்காவது கிழக்கில் இருந்து பார்த்தால் அது தெரியும் கவிதை கவிதை. சரி அப்ப ஒரு விஷயத்தை நாங்கள் செய்துள்ள சொல்லுவோம் என்றால் அது கவிதையா இப்ப வருகின்ற இந்த அந்திரட்டி இதுல ஒளியிருக்க என்ன புத்தகங்கள் அந்த புத்தகங்கள்ல வாரதெல்லாம் கவிதையா எல்லாம் கவிதையா என்றால் நாங்கள் கவிதை என்றுதான் நம்புறோம். அப்ப கவிதை என்றால் இதுதான் என்னுடைய அடிப்படை கேள்வி. கவிதை 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 என்று நாங்கள் நம்புறது எல்லாம் கவிதை தானா அது கவிதையா அப்ப கவிதை என்றால் என்ன அண்ணா இந்த கேள்விகள் நானே முன்னுக்கு சொல்லி போட்டேன் என்ன கேட்கக்கூடாது இது உடை தெரியாத கேள்வி அது உங்களுடைய அனுபவம், அதுதான் நான் சொல்றேன். என்ன உங்களுடைய அனுபவம் தான், உங்களுடைய அனுபவம் ஒரு சிற்பத்தை பார்த்து நீங்கள் ஒரு பரவசத்துக்கு போறீர்கள் என்றால் அந்த சிற்பம் ஒரு கவிதை. ஒரு ஓவியத்தை பார்த்து நீங்கள் ஒரு பரவச நிலையை விட்டுவீர்கள் என்றால் அது கவிதை. ஒரு அழகிய காட்சியை அல்லது ஒரு அழகிய பெண்ணை ஒரு குழந்தையின் கள்ளமற்ற சிரிப்பை பார்த்து நீங்கள் சொக்கி போகணும் என்றால் அது கவிதை. சரி, அந்த அனுபவத்தை எங்களை போல பாரதி சொன்ன தேடிச்சோறு நிறந்து பல சின்ன சிறு கதைகள் எழுதி வாடி துன்பம் மிக உணர்ந்து பிறர் வாடக்கூடும் செயல்கள் செய்து இந்த வேடிக்கை மனிதர், இந்த வேடிக்கை மனிதர் ஆகிய நாங்கள் இந்த அனுபவத்தை இந்த மொழியில கொண்டு வர பார்க்கிறோம். ஏசிலன் அழகாக்கி வருகிறார். ஏசிலன் தன்னுடைய நாலு வகுப்புகளிலும் சில இதுகள் புறநடைகள் போனாலும் அழகாக்கி தன்னுடைய பரவசத்தை, தன்னுடைய உணர்வு நிலையை தன்னுடைய கவிதைகளில் கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப இந்த கவிதை என்றது அனுபவம் தான், அது சிற்பமாய் வருது, ஓவியமாய் வருது, பெரிய கட்டிடங்களாய் வருது, பெரிய தோட்டங்களாய் கூட வருது, கலை நசம் மிக்க தோட்டங்கள். என்னுடைய கிழக்கு மாநிலத்தில் ஒரு நண்பர் கனிபா, எச்எல்எம் கனிபா, அவர் ஒரு தோட்டமே வச்சிருக்கிறார். கவிதை தான், கவிதையாய் தோட்டத்தை வச்சிருக்கிறார். அது காட்டு மிருகங்களை வளர்க்கிறார், மயில் வளர்க்கிறார், அதுகளெல்லாம் செய்து ஒரு பினியனோட ஆளாதுகளாக நிற்கிறார். உங்களுடைய ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். சரியா, கவிதை தான். சரியா, உங்களுடைய அனுபவம் தான் கவிதை, உங்களுடைய பரவசம் தான். அதை அந்த அனுபவத்தை மொழியிலே நாங்கள் சிறைப்பிடிக்கிற போது ஏசிலன் சிறைப்பிடிக்கிறேக்க அவர் கவிஞர் ஆகிறார், முரளிதரன் சிறைப்பிடிக்கிறேக்கே கவிஞர் ஆகிறார். இங்க இருக்கிற நண்பர்கள் புதிய நண்பர்கள் சிறைப்பிடிக்கிற போது கவிதையாக யாத்திரியன், பணம் விட்டுக் கொண்டிருக்கிற யாத்திரியன் எல்லாம் அப்படி என்ன கணக்கை இருக்கிறேன் நான் கண்ணில வட்ட வேண்டிய பேரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது கவிதையா ரவரன், ரவரன் ஒரு வாரத்தில் கவிதையாக நாடாண்டியது கவிதையா. சரி, அப்ப இந்த அனுபவம் தான் கவிதை. அதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த மொழியை நாங்கள் பாவிக்கிறோம். எங்களுடைய அருமையான பழம் பெருமைமிக்க செழுமையான இந்த மொழியை ஆரம்ப காலங்களில் நாங்கள் உடனடையில் இந்த செய்யுள்ளதான் எல்லாத்தையும் சகலம் அறிவியல், சோதனம் என்றால் என்ன, வைத்தியம் என்றால் என்ன, மாட்டு வைத்தியம் என்றால் என்ன, கட்டணக்கரை என்றால் என்ன, எல்லாத்தையும் இந்த செய்யுள் நடையில் நாங்கள் அந்த செயல்களை எல்லாம் கவிதை என்று மயங்கினோம். ஆகவே கவிதை செய்யுளை தான் கவிதை இல்லை, அது மாதிரி உடனடையெல்லாம் உடனடை இல்லை, உடனடையிலும் கவிதை வேறு. என்ன சனங்கள் அலையலையாய் வந்தபாடி உள்ளார் சண்மலிங்கத்தினுடைய கவிதை அப்படி சொல்றாங்க, வசன கவிதை அப்படி சொல்றாங்க. என்ன பாரதியாருடைய வசன கவிதைகள் அப்படி இருக்கு. ஏசுராயா தொங்குகின்ற காலடி கேட்கலாம். இந்த ஏசிலேயே நான் எனக்கு உதாரணம் காட்டேலும், சும்மா கதை தான் சொல்லியிருக்கிறார், ஆனா கவிதையா கதையா கணக்க காட்டேலும். இப்ப என்னுடைய நண்பர்கள் செய்வார்கள் என்று சொல்லி இந்த கவிதை என்றால் என்னதை பற்றி என்னுடைய நேரத்திலே ஒரு ஒரு கேள்வி. சரியாக நாங்கள் இப்படித்தான் பொழிப்பாக மொழியில சொல்லாத ஒரு விட தெரியாத கேள்விக்கு உங்களை விட தெரிய தூண்டி, நானும் இப்பவும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன், விட தெரிய தூண்டி இந்த ஏசிலனுடைய இந்த புத்தக அமைப்பை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்வது முறையாக்கள் செய்வனவென்றாலும் நானும் என்று சொல்லி இந்த ஏசிலன் நாலு புத்தகங்களும் இப்ப நாலு புத்தகங்களும் முடித்தார். பொருளடக்கம் இல்லாது உள்ளுக்கு ஒரு கவிதை முடிஞ்சால் அடுத்த கவிதை பட்டண்டு தொடங்கும். அப்படி இல்லை நூறு கவிதை, ஆனால் அழகாக அடிக்க நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட கவிதை இல்லை நூற்றோடு அட்டிச்சோட்டி வந்த கவிதை அழகாக. முரளிதரன் அண்மையில போன வருஷம் எல்லாம் முந்தின வருஷம் ஒரு கவிதை தொப்பு வெளியிட்டது, அதில ஒவ்வொரு கவிதைக்கும் அழகான புகை போன. அப்ப நான் அதுக்கு ஒரு விமர்சன குறிப்பிழுதைக்க இது புகைப்படமும் கவிதை, கவிதை மற்றது மொழி கவிதை, இது புகைப்பட கவிதை என்று ஒரு விமர்சன குறிப்பிழுத. சரி, அப்படி ஒவ்வொருத்தரும் இப்ப அண்மையில் என்னுடைய ஒரு புத்தாமிங்க எங்களை சித்ராதரன் அவங்க வெளியிட்டாங்க, இருக்கிறார் சித்ராதரன் வெளியிட்டு அதிலே ஆக 30 கவிதைகளை எடுத்து வச்சிருக்கணும். 30 கவிதை மரபு மரபுடைய கவிதைகள் எடுத்து வச்சிருக்கணும். இதில் கிட்டத்தட்ட இது மாதிரியான புத்தகம் தான், அதில் 30 கவிதை இல்லை 100 கவிதை, அதில் பொருளாதார பொருளாதாரவாதிகளை எல்லாம் போட்டுக்கிட்டா விட்டார்கள் விட்டு அண்டு இது ஏசியனுக்கே உரிய புத்தக நாகரிகம் புத்தக பற்று போன புத்தகத்திலே ஆளுபடியே கால்கட்டி இருக்கிற ஒரு யோகி இந்த படம் போட்ட மாதிரி இதில் பெரிய சிந்தனாவாதி மாதிரி ஒரு கோலம் காட்டுகிற படத்தையும் புத்தகம் வெளியிடுகிறேன் என்று சொல்லி இந்த உங்களிடமிருந்து விட வருகிறேன். இந்த கவிதை பற்றின இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு என்றென்றும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போதுதான் இந்த நல்ல கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை இனங்கண்டார்கள் பாராட்டுகிறார்கள் என்று சந்தோஷப்படுவார்கள் என்று கூறி இந்த முறையில் எனக்கு வாய்ப்பளித்த ஏசிலனுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி கூறி விட வருகிறேன்.
எனக்கு தொழில் கவிதை என்றானே தீ கவிஞன், எனக்கு தொழில் அல்ல எனக்கு அது உயிராம் என்று கைகளுக்குள் சிக்காத காற்று என்ற கவிதை தொகுப்பின் பின்னட்டையில் ஒரு பதிவினை மேற்கொண்டிருந்தார் கவிஞர் ஈச ஏசிலன் அவர்கள். அவர்களின் முன்னுரையிலேயே தன்னுரையில் தலைப்பாக்கி தலைமை உரையினை தந்து கவிதை பற்றி சிந்தியுங்கள் என்ற தேடலை உங்களிடத்தில் விட்டு சென்ற குப்பலால் ஐ சண்முகன் அவர்களுக்கு விழா ஏற்பாட்டுக் குழுவின் சார்பிலே உளம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நூல் அறிமுக உரை இடம்பெறியிருக்கின்றது. ஈழத்தின் முக்கிய எழுத்தாளர் மூத்த எழுத்தாளர் சாகித்ய ரத்னா பெரியார் அவர்களின் நூல் அறிமுக உரையினை ஆற்றுமாறு விழா ஏற்பாட்டுக் குழுவின் சார்பில் அன்போடு அளிக்கின்றோம்.
எனவே என்னுடைய நண்பர் குப்ளான் அவர்கள் உங்களை எப்படி பரவசப்படுத்துவாரோ இவருடைய உரையை கேட்டு நீங்கள் எப்படி பரவசம் அடைந்தீர்களோ அந்த பரவசத்தை அடைந்த நிலையில் நான் இங்கு பேசப்போகிறேன். இந்த பரவசம் என்னுடைய பேச்சுகளை வர வருவதற்கு இடமில்லை. ஏனெனில் எனக்கு தரப்பட்டிருப்பது நூல் அறிமுக உரை. இந்த நூல் அறிமுக உரையை தொடர்ந்து தம்பி அவர் முரளிதரன் அவர்கள் வெளியீட்டினை நிகழ்த்தி இருக்கிறார். அதன் பின்னர் என்னுடைய அன்புக்குரிய இரண்டு தம்பியவை மதிப்பீட்டுரை செய்ய இருக்கிறார்கள். இவர்களுடைய இத்தனை உரைகளுக்கும் நான் போகாமல் நான் எவ்வாறு இந்த கைப்பில நடந்து எவ்வாறு என்னுடைய இந்த அறிமுக உரையை செய்து முடிப்பேன் என்பது எனக்கு மிக கஷ்டம். ஆனாலும் முயற்சி செய்து பார்ப்பேன். இந்த உரையை ஒன்று சொல்லியிருக்கிறார்கள், நூல் அறிமுக உரை என்றுதான் போட்டிருக்கிறார்கள். அது மிகச்சரி. ஆனால் ஒரு நூலை அறிமுகம் செய்கின்ற போது நூல் ஆசிரியரை அறிமுகம் செய்யாமல் நூலை அறிமுகம் செய்யலாம். ஏனெனில் அந்த நூல் ஆசிரியர் இல்லாமல் நூல் வந்திருக்க முடியாது, படைத்திருக்க முடியாது. ஆனால் இங்கே நூல் ஆசிரியர் அறிமுகத்துக்குரியவர் அல்ல, அவர் எல்லோருக்கும் நல்லா தெரியும், நன்றாக எல்லோராலும் அறியப்பட்ட ஒருவர். அவர் முன்னரே மூன்று கவிதை நூல்களை வெளியிட்டவர். அதனாலே அவரை எல்லாரும் நன்றாக அறிவார்கள். ஒன்று மற்றது அவர் ஒரு நிர்வாக அதிகாரியாயிருப்பதனாலே அந்த வகையிலும் பலருக்கு தெரியும். இப்பொழுது நாங்கள் அன்புக்குரிய ஜெயசீலன் அவர்களை நிர்வாக அதிகாரி என்பதை ஒரு புறத்தை வைத்துவிட்டு அவரை நாங்கள் கவிஞராக பார்ப்போம். கவிஞர் ஜெயசீலனுடைய இந்த நூலை பற்றியே நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம். இனிமேல் கூறப்போகின்றவர்கள் கூறுவதற்கு இடையூறு இல்லாமல் வரப்போகின்றவர்கள் சொல்வதற்கு இடையூறு இல்லாமலும் நான் சிலவற்றை சொல்ல நினைக்கின்றேன். நான் சொல்லப்போகின்ற இதனுடைய கருத்துக்கள் பொதுவாக நூலுக்குள்ளே போக மாட்டேன். ஜெயசீலன் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு காரணமாகவோ அல்லது அறிமுக காரணமாகவோ நான் இந்த கருத்துக்களை சொல்லவில்லை. என்ன பொறுத்தவரையில் நண்பர் சொன்னார்கள், கவிஞர்கள் கவிதைகளை பற்றியெல்லாம் நண்பர்கள் சொன்னார்கள். நான் இன்றைக்கு தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்ற ஈழத்து கவிஞர்களை ஜெயசீலன் இதை நான் மேடைக்காகவோ அல்லது என்னை ஒரு அறிமுக உரை நிகழ்த்துவதற்கு அழைத்திருக்கிறார் என்பதற்காகவோ சொல்லவில்லை. இதன் பின்னணியில் என் பின்னே என்ன இருக்கிறது என்பதை நீங்களும் விளங்கிக் கொள்ளும். நான் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்ற கவிஞர்கள் ஜெயசீலன் ஒருவர் என்பதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் படிக்காத கவிஞர்கள் நான் படிக்காத கவிதைகளும் இல்லையா? இதை சொல்வதற்கு நான் வெட்கப்படப்பட, இதை சொல்லுவதற்கு எனக்கு என்ன வெட்கம் உண்டு? எனக்கு படிப்பதற்கு பொதுவான அவகாசமும் இல்லை இவற்றை வருகின்ற கவிதைகளை படிப்பது. ஆனால் அதே நேரத்தில் வருகின்றவைகள் அனைத்துமே கவிதைகள் தானா என்பது எனக்குள்ளே பல கேள்விகள் இருக்கு. ஜெயசீலன் கவிஞர்னார் என்பதை இங்கு பேசுகின்றவர்கள் சொன்னார்கள், நானும் சொல்லிக்கொள்ளேன். ஆனால் அவர் கவிஞர் தான் என்பதை நிரூபித்திருக்கிறார். இந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி பார்த்தேன், எங்காவது கவிஞர் ஜெயசீலன் என்று போட்டிருக்கிறாரா இல்லை? இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த அறிவித்தல் நோட்டீஸில் கவிஞர் என்று போட்டிருக்கிறார் என்றா இல்லை? அதனாலே அவர் கவிஞர் தான். ஏனென்றால் இன்றைக்கு பலர் தாங்களே போட்டுக் கொள்கிறார்கள் கவிஞர்கள் பார்க்க உபத்திரவமாக. 50 ஆண்டுகள் எழுதி வந்து கலைச்சு போனேன், நான் நடக்கவே கலைக்கிறேன். உண்மையிலே நான் என்னுடைய பெயரை தெனியான் என்று போடுவேன், தவிர நான் எழுதுகின்ற போது எழுத்தாளர் தெனியான் என்று கூட போடுவதில்லை. இங்க சாகித்யர் என்ன போடுறார்கள் அது வேற விடயம், அதை நான் இப்படி சொல்லவும் விரும்பவில்லை, அதை விட்டுடுவோம். அது நான் போடவில்லை, அவர்களால் போட்டுக்கொள்றாங்க. எனவே இந்த வகையில பார்க்கின்ற போது தன்னுடைய நூல்களில் தன்னுடைய நூல் வெளியீடு சம்பந்தமான அறிவித்தல்கள் எங்கு கூட ஒரு இடத்திலும் கவிஞர் என்று தன்னுடைய பேரோடு சேர்த்துக் கொள்ளாத ஆனா ஜெயசீலன் அவர்கள் உண்மையான கவிஞராக இருக்கிறார் என்பதனால் தான் அவ்வாறு தன்னுடைய பேரை சேர்த்துக் கொள்ள வேண்டிய என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இவருடைய கவிதைகளை பொறுத்தவரை நான் கவிதைக்குள்ளே போக மாட்டேன் என்று சொல்கிறேன், நான் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்வதனால இவருடைய கவிதையை படித்துக் கொண்டு வருகின்ற போது எனக்கு இவரை பற்றி ஒரு மனப்பதிவு எனக்கு இருக்கிறது. கவிஞர் ஜெயசீலனை பற்றி, ஜெயசீலனை பற்றி அல்ல, அதை வெற்றிடுவோம் என்று சொல்லிவிட்டேன். இவருடைய கவிதையை படித்துக் கொண்டு வருகின்ற போது எனக்கு ஒரு மதிப்பு, இவரை பற்றி ஒரு உணர்வு ஒரு எனக்கு இருக்கிறது. இவருடைய கவிதைகளை தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகின்ற போது இவர் இன உணர்வு மிக்கவராகவும் தமிழ் மொழி உணர்வு மிக்கவராகவும் இருக்கின்ற ஒரு கவிஞர் என்பது நான் பல்வேறு இடத்துல கண்டிருக்கிறேன். அவரிடத்திலே மேலும் இருப்பது அந்த ஊடு பாவாக எங்க பார்த்தாலும் அங்கு போனாலும் அவருடைய கவிதைகளுக்கு கூட இந்த இரண்டு உணர்வுகளுக்கும் அவர் மிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு கவிஞராகவே நான் அவரை பார்க்கிறேன். இது ஜெயசீலனுக்கு மாத்திரமல்ல, நாங்கள் இன்று பேசப்படுகின்ற பாரதியோ பாரதிதாசனோ அந்த வரிசையில் வருகின்றவர்களுக்கு இருக்கின்ற ஒரு ஒரு உணர்வை தான் நான் கவிஞர் ஜெயசீலன் அவர்களுடைய இந்த கவிதைகளுக்கூடாகவும் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் இன்னும் ஒன்றையும் நான் பார்க்கிறேன். இவர் ஒரு அரச நிர்வாகியாக இருக்கின்ற அந்த காரணத்தினாலே மிகவும் அடக்கி வாசிக்கின்ற ஒரு கவிஞராகவும் பல்வேறு இடங்களில் நான் பார்த்திருக்கேன். கவிதையை படிக்கின்ற போது அடிச்சு சொல்லாமல் நாங்கள் அடிச்சு சொல்லுவோம். ஏனென்றால் அடிச்சு அடிச்சு தான் சொல்லிக் கொடுத்த வாசிமார், அதனால நாங்கள் அடிச்சு சொல்லுவோம். அப்போ ஆனா ஜெயசீலனை பொறுத்தவரையில் அடிச்சு சொல்லாமல் சற்று அடக்கமாக வாசிப்பார். தன்னுடைய கதை அவர் அடக்கி வாசிப்பது மிக நியாயமானதும் கூட. அவர் தன்னுடைய உணர்வுகளை கொட்டி தீர்த்துவிட்டு நாளைக்கோ அல்லது நிர்வாகியாகவோ அவர் இருக்க இயலாது, அவர் கவிதை எழுதவும் இயலாது. எனவே அவர் அடக்கமாக எழுதுகின்ற ஒருவர். அதே வேளையில் இன்னும் ஒரு சிறப்பை நான் பார்க்கிறேன். இந்த சொல்ல வந்த விடயங்களை குறியீடாக பூடகமாக சொல்லுகின்ற லாவகம் ஜெயசீலனுக்கு கை வந்திருக்கிறார். இது சிறந்த கவிஞர்கள் எல்லாரிடத்துமே அந்த சிறப்பான இயல்பு இருக்கிறது. உரைநடை இலக்கியங்களில் செய்ய முடியாதது இந்த பூடகமாக குறியீடாக விடயங்களை சொல்லுவது குறிப்பிடுவது அவ்வளவு இலகுவானதல்ல. ஆனால் கவிதையில் நண்பர் சொன்னார் கவிதை என்று கவிதைக்கும் செய்யலுக்கும் உள்ள வேறுபாட்டை நண்பர் சொன்னார். முந்தைய ஒரு காலத்தில் செய்யல எழுதப்பட்டதெல்லாம் நாங்கள் கவிதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் கவிதைகள் அல்ல, அவைகள் தான் செய்யல். வைத்தியம் சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது கவிதையில செய்யுள், சோதிடம் சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது கவிதையில செய்யுள், இந்த கவிதைக்கும் செய்யலுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கிறது. அது பாரதிக்கு பிறகுதான் அந்த கவிதை என்ற சொல்லை பயன்பாட்டு தலையம் வந்திருக்கிறது. அதுக்கு முதல் இந்த பாடல்கள் எல்லாம் கவிதைகள் என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு மரபு தோன்றியதாக நான் எனக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த கவிதைகள் இவர் அந்த ஒரு உரைநடையில சொல்ல முடியாத பலவற்றை தன்னுடைய கவிதைகளிலே ஊடகமாகவும் அதே நேரத்தில் குறியீடாகவும் சொல்லுகின்ற ஒரு சிறப்பு ஜெயசிரன் அவர்களுக்கு உண்டு. இந்த கவிதை தொகுதியினுடைய பெயரே அப்படியானதான் புயல் மழைக்கு பின்னான ஒரு பொழுது என்பது கூட ஒரு ஊடகமான ஒரு கருத்தினை வெளிப்படுத்துகிறார். இங்கே அந்த புயல் மழை எது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதை சொல்லுவதே ஆகும். ஜெயசலனுக்கு ஆபத்து எனக்கு இல்லை, நான் பெஞ்சனு போயிட்டேன். ஆகவே அதை விட்டுடுவோம். ஆனாலும் கூட எங்கள் மத்தியிலே வீசின அந்த புயலும் மழையும் ஓய்ந்த பின்னர் எவ்வாறு இருக்கிறது எங்களுடைய சமூகம், எங்களுடைய வாழ்க்கை என்பதை ஜெயசலன் இந்த கவிதையில் சொல்ல முன்படுகிறார். அந்த கருத்திலே இந்த தொகுதியினுடைய இந்த தலைப்பு கொடுக்கிறது, தெளிவுபடுத்துகிறது, வலியுறுத்துகிறது என்று நான் கருதுகிறேன். இந்த தொகுதியை அட்டப்படத்தை பற்றி நண்பர் சொன்னார்கள். நண்பர் தலைமை தாங்க நண்பர் குப்பலான் அவர்கள் சொன்னார், ஒரு பட்டணத்தின் வீதியில, அதுவும் வெறிச்சோடி போன வீதியில, ஒரு அந்த பட்டணத்தினுடைய வீதி ஓரமாக இருக்கின்ற அந்த அந்த கட்டிடங்கள் கூட பழுதடைந்த கட்டிடங்கள் போல தெரிகிறது. அப்படியான வீதியிலே ஒரு மனிதன் குடையை பிடித்துக் கொண்டு தனியே போகின்ற ஒரு காட்சி இந்த நூலினுடைய அட்டையாக இருக்கிறது. இந்த காட்சி, இந்த அட்டை சொல்லாத பல செய்திகளை சொல்லுகிறது. அந்த அட்டை வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது இப்ப விளங்கப்படுத்துறது என்னுடைய நோக்கம் அல்ல, நான் விளங்கப்படுத்த போவதில்லை. அந்த அட்டை வைத்து நாங்கள் பார்த்துட்ட போது அந்த மழைக்கு பின்னர் துவானம் இருக்கிறதா, அந்த மழைக்கு பின்னர் புயல் வீசி அந்த மழை பொழிந்த பின்னர் உள்ள அந்த காலத்திலே ஒரு தனி மனிதன், பலர் இல்லை, ஒரு தனி மனிதன் கூட பிடித்துக் கொண்டு அந்த வீதியிலே போகின்ற ஒரு ஒரு காட்சியை இந்த அட்டைப்படத்துக்கு தந்திருக்கார்கள். அது ஒரு வகையில் இந்த தொகுதிக்கு பொருத்தமானதும் சொல்லாள பல செய்திகளை சொல்வதாகவும் இருக்கின்றது. இதன் உள்ளே போனால், நான் உள்ளே போக மாட்டேன், அதை சொல்லி சொல்லியே போகாமலே விட்டுருக்கேன். இந்த நூலின் உள்ளே போனால், அதுக்கு போறதுக்குள்ளே இருக்கிறார், உள்ளே போக வேண்டிய நான் போக வேண்டிய தேவை. இந்த என்னுடைய அந்த ஒன்றை போட்டிருக்கிறார், இதையும் அல்ல நான் பார்த்தேன். ஆரம்ப காலத்திலே நான் தான் நூலாசிரியர்கள் நூலை வெளியிடுகின்ற போது அதுக்கு ஒரு அணிந்திரை, அப்படி ஏதாவது ஒரு ஒரு பெரியவர்கிட்ட இருந்து ஒரு நட்சாட்சி பத்திரம் வாங்கி, நாங்கள் கவிஞன் தான், எழுத்தாளன் தான், தபார் என்று நிறுவுவதற்கான ஒரு நட்சாட்சி பத்திரத்தை முன்னுக்கே போட்டுடுவோம். சில சமயங்களே அவ்வாறு இல்லாமல் தவிர்க்க முடியாமல் ஒரு சில காரணங்களுக்காக அப்படி ஒரு அணிமுறையை வாங்கி போடுவது உண்டு. ஆனால் ஜெயசீனுடைய இந்த தொகுதியை நான் பார்த்துட்ட போது இதுக்கு எந்த விதமான அணிந்துரையோ அல்லது வேறு யாரிடத்திலே இருந்து வருகின்ற ஒரு பாராட்டுரையோ வாழ்த்துரையோ இல்லாமல் இருப்பதை கூட ஜெயசீலன் என்ற கவிஞருடைய தன்னம்பிக்கையை காட்டுகிறார். அந்த வகையில் ஜெயசீலன் ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு கவிஞராக எனக்கு படுகின்றார். இந்த உள்ளே போகின்ற போது உள்ளே படுகின்ற உள்ளே படிக்கின்ற போகுது இந்த கவிஞருடைய உள்ளே என்ன இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்பவில்லை. என்னுரை அதை தொடர்ந்து ஒரு சமர்ப்பணம் இருக்கிறது. அந்த சமர்ப்பணம் கூட நான் முன்னர் குறிப்பிட்டது போல தமிழ் மீதும் தமிழ் கவிஞர்கள் மீதும் அவருக்குள்ள அந்த பற்றுதலை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. தொடர்ந்து 60 தலையங்கங்களில் இந்த நூலில் உள்ள கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த புயல் மலைக்கு பின்னால் இந்த அவலங்கள் இந்த நூலிலே முற்பகுதியில் பேசப்படுகின்றன. புயல் மழைக்கு பின்னால் உள்ள எங்களுடைய பலிகள் இந்த நூலில் எடுத்து சொல்லப்படுகின்றன. நான் இதை படித்துக் கொண்டு போகின்ற போது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. இல்லத்து கவிதைகளை பற்றி வந்து சொல்லுகின்ற போது தமிழ்நாட்டார் அங்கீகரித்தது மற்ற இலக்கியங்களை விட இல்லத்து கவிதைகளை அங்கீகரிக்கிறார். ஏனென்றால் இந்த போர்க்காலம் அவனுக்கு போர்க்கால சூழலும் வாழ்க்கையும் இல்லத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கின்ற கவிஞர்கள் எழுத்தாளர்களுக்கு கிடைக்காத அனுபவம், இழத்து எழுத்தாளனுக்கு அல்லது கவிஞனை கிடைக்கின்ற அனுபவம் காரணமாக இழத்து கவியுடைய கவிதைகளை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். சும்மா என்ன தானோ அங்கீகரிக்கிறார், அப்படி அவர்களால் அங்கீகரிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் இந்த புயல் மழை அடித்துக் கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், வலிகள், வேதனைகள், படுக்கள் என்பவற்றை கவிதைகளாக படித்தோம். கவிதைகளாக தந்தார்கள் கவிஞர்கள், நாங்கள் கவிதைகளாக படிப்போம். அவருடைய இந்த தொகுதியை படித்துக் கொண்டு கொண்டிருந்த போது ஆரம்பத்தில் தொடர்ந்து இப்படித்தான் போய்கொண்டிருக்க போறாரா என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு கட்டத்தில் எனக்கு ஏற்பட்டது. தொடர்ந்தும் இவர் வலிகளின் வேதனைகளைத்தான் சொல்லிக் கொண்டிருந்த கவிதையிலும் வரப்போகின்றாரா என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. நான் உண்மையில் சொல்லுகிறேன், நான் அப்படி ஒரு கட்டுரை மொழி இருக்கிறேன் நினைக்கிறேன். நாங்கள் இழந்து போனவைகள் இழந்து போனவர்கள் தான், வலிகள் வலிகள் தான், படுக்கள் படுக்கள் தான், அவலங்கள் அவலங்கள் தான். அவை தீர்ந்து போகவில்லை, அவற்றினுடைய பாதிப்பை நாங்கள் இன்றைக்கும் பார்க்கிறோம். ஆனால் இவற்றையே சொல்லிக்கொண்டு வாழ்வது என்னுடைய வாழ்வல்ல, எங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. அடுத்த கட்டத்துக்கு எங்களுடைய வாழ்வை முன்னெடுத்து செல்ல வேண்டிய திறமை இருக்கிறது. என்றைக்குமே நாங்கள் ஒப்பாடி வைத்துக் கொண்டிருக்க முடியாது. ஜேசியலுடைய கவிதையை படிக்கின்ற போது ஒரு பகுதி ஒரு அளவுக்கு போகின்ற போது மீண்டும் 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 சொல்ல போறாரு. ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டி வந்த பிறகு நான் சொன்னேன் அல்லவா, நான் கவிதைக்குள்ளே போக மாட்டேன் என்று அவர்கள் பேசுவார்கள். ஒரு கட்டத்தை தாண்டி வந்த பின்னர் அவர் சமூகம் பற்றியும் தத்துவங்கள் பற்றியும் பேசுகின்ற ஒரு பார்வை இந்த கவிதையில நான் காணக்கூடியதாக இருக்கிறேன். பின்னட்டையில அந்த புயல் மலைக்கு பின்னால் என்கின்ற அந்த கவிதையினுடைய கவிஞருடைய படத்தோடு அந்த கவிதையையும் அது இடம்பெறுகின்றது. இறுதியாக நான் ஒன்றை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த என்னுடைய இளைய கவிஞர் ஒன்று சொல்லியிருக்கிறார், இவற்றை எழுதியவன் நானா என சில வேளை நானே என்னை கேட்டுக்கொள்வது என வியப்படைகிறார். நான் உண்மையில் சொல்கிறேன், ஜெயசீலன் அவர்கள் இந்த வரிகளை சொல்வதன் மூலம் இந்த வரிகளில் இந்த வரிகளுக்குள்ளே வருகின்ற அடிக்கடியிலே வருகின்ற அந்த உண்மை, ஜெயசீலன் அவர்கள் ஒரு உண்மை கவிஞர் என்பது வெளிப்படுகிறார். பல கவிதை செய்கிறார்கள், எழுதுகிறார்கள். பேனாவை பிடித்து எழுத தொடங்கிய அனுபவம் ஏற்பட்ட பிறகுதான் தன்னை அறியாமலே பேனா திட்டமிட்ட இடத்தை விட வேறு இடத்துக்கு போகும். இது ஒரு படைப்பாளி எனக்கு இருக்கிற அந்த அனுபவம். நான் வந்து எழுத ஆரம்பிக்கிற போது இப்படித்தான் இப்படித்தான் எழுதப் போகிறேன் என்று திட்டமிட்டு எழுத ஆரம்பித்தாலும் சில சமயங்களில் என்ன மீறி நான் சொல்லிக் கொண்டு வருகின்ற அந்த 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 வழியை மீறி இன்னொரு திசையிலே என்னுடைய படைப்பு போயிருக்கிறதை நான் என்னுடைய அனுபவத்திலே கண்டிருக்கிறேன். இது என்னுடைய ஆரம்ப காலத்தில் நடக்கவில்லை, இதை நான் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் கதை நான் எழுதல, கதை எழுதி போட்டு அச்சா கதை எழுதுன்னு சொல்றான். நான் ஒரு கால் இந்த புத்தூர்ல நடந்த ஒரு விழாவுக்கு போயிருந்தேன், ஒரு கலை இலக்கிய விழா. கனக செஞ்சிநாதனும் அப்போது வந்திருந்தார், நானும் பேசியிருந்தான். கலை கனக செஞ்சியும் பேசி கனகசெஞ்சி அருமையாக சொன்னேன், எனக்கு அந்த நேரம் அவ்வளவு உழப்பா தெரியவில்லை. அருமையாக சொன்னார், இந்த இளம் எழுத்தாளர்கள் தாங்கள் எழுதுவதெல்லாம் அற்புதம் என்று நினைத்துக் கொண்டு வளர்ந்த வளர்ந்தங்களை பாராட்ட வேணும் என்று கனவு காணதார்கள் என்று அடிச்சு சொன்னார். எனக்கு கேட்பது மாறி நான் அப்போ இளம் எழுத்தாளன் தான். ஆனால் கனக செஞ்சி சொன்ன உண்மையை நான் இன்றைக்கு விளங்கிக் கொள்கிறேன். எடுத்து சொல்லலாம், சொன்னால் வேற விதமாக யோசிக்கிறான். ஆனால் உண்மையில் ஒரு படைப்பாளி அவன் எழுதுவதை விட அவன் எழுத ஆரம்பித்த பின்னர் அவனை பேனா கொண்டு போகிறது, அவனுடைய உணர்வு கொண்டு போகிறது. சில சமயம் ஜெய்சீலனுக்கு மாத்திரமல்ல, இன்னும் பல படைப்பாளிகளுக்கு இதை தான் நான் தானே எழுதுகிறேன் என்று ஒரு காலத்திலே வாசிக்கின்ற போது எண்ணுகின்ற எண்ணத்தை இந்த இலக்கியங்கள் கொடுக்கின்றன. எனவே பெரியோர்களே, எனக்கு தந்த நேரம் சரியென்று நினைக்கிறேன். கவிதை எழுதுவதைப் போல இலகுவான காரியம் எதுவும் இல்லை என்று பலர் நினைத்துக் கொண்டு எழுதுகிறார்கள். இந்த பாரதி செய்த பாவம், இந்த பாரதியை நாங்கள் போற்றுறோம் போற்றுறோம், இந்த மனுஷன் என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த கவிதைக்கு இருந்த கட்டுக்கள் எல்லாம் உடைச்சி உணர்வுகளை கவிதைகளாக கொண்டு வந்து கொட்டி கவிதையை பாடி வைச்சானல்லவா. அவனுக்கு பிறகு நாங்கள் எல்லோருமே எழுதுவதெல்லாம் கவிதை என்று நினைக்கிறோம். ஆனால் ஜெயசீலன் எழுதுவது கவிதைதான் என்று சொல்லி என்னுடைய நம்பிக்கையும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
இப்படைப்பின் ஆக்ககர்த்தாவான திரு க. ஜெயசீலன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்ற ஆரம்பத்தோடு ஆரம்பித்து, நாம் சிந்திக்காத பல பக்கங்களை கவிஞரை பற்றி சிந்திக்காத பல பக்கங்களை இவருக்கு அறிய வைத்ததோடு அவரது கவிதையையும் அறிமுகப்படுத்தி சென்ற சாகித்ய ரத்தா தெனியானவர்களுக்கு நமது நன்றி. அடுத்ததாக நூல் வெளியீட்டு உரை. நூல் வெளியீட்டுரையை இங்கு ஆற்றுவதற்காக அழைக்கின்றோம் கவிஞர் ஈ. சு. முரளிதரன் அவர்கள்.
கவிஞர் தா. ஜெயசீலனின் புயல் மலைக்கு பின்னான பொழுது என்ற இந்த கவிதை நூல் அறிமுக விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து பெரியோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இவ்வளவு நேரம் கவிஞர் தா. ஜெயசீலனை குறித்து பல்வேறு வாழ்த்து மலைகள் பொழியப்பட்டன. அவர் கூட இது 4வது தொகுப்பு. பலருடைய வாழ்த்துக்களை கேட்டு கூனி குறுகி போயிருக்கின்ற இந்த நேரத்தில், இந்த வெளியீட்டுரை வரவுக்கு சற்று மாறாக வாழ்த்துறைக்கு வாழ்த்து மலைக்கு எதிராக அவரை இரண்டு வரிகளாவது ஏசி, அதாவது தூற்றி பேசலாம் என்று நான் கருதுகிறேன். முதலாவதாக, ஜெயசீலன் ஒரு அவசர குடுக்கை. கவிஞர் தானா ஜெயசீலன் ஒரு அவசர குடுக்கை. அவருடைய கனவுகளின் எல்லை நூல் 2001 வெளிவந்தது. அதில் இடம்பெறுகின்ற ஒரு கவிதை, நீ வேறு துப்பாக்கி தூக்கி மரத்திட்ட உங்கைகள் எப்படித்தான் எங்கள் இதய துடிப்பறியும், எவரினையும் எட்டி உதைக்கும் எட்டி உதைத்து இழிவு செய்யும் நவீன பூட்ஸ்கால் உன் நரம்புகள் நரம்புணர்வையா புரியும். இவ்வாறு வருகின்ற கவிதையினுடைய இறுதி வரிகள், இன திமிழ் திமிர்ச்சேள் ஊறி கிடக்கும் நின் இதயமா என் ஒளி தோக்கும் காண கவிதையுடன் கைகுலுக்கும் கலந்து வாழும். இவ்வாறான கவிதைகளை 2014 தான் நாங்கள் எழுதிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் 2001 இவ்வாறு ஒரு தொகுதியை வெளியிட்டவையால் நான் அவரை அவசர கொடுக்கின்றேன். அவர் குறித்த இன்னொரு தூற்றுதல், அவர் ஒரு இரத்த காட்டீர். இந்த கைகளிலே இரத்த காட்டீருக்கு மட்டும் ஒரு தனித்துவம் உண்டு. இரத்த காட்டேரியை யாராவது நெருங்கினால் நெருங்கியவன் இரத்த காட்டேரியாகிடுவான். 90களின் நடுப்பகுதியில் நான் எனக்கு பல்கலைக்கழகம் கிடைத்து 90களின் நடுப்பகுதியில் நல்லூருக்கு சென்று அவருடன் அவரை நான் நெருங்கிய போது அவர் என்னையும் கவிதையில் ஈடுபாடு கொள்ள வைத்து ஒரு கவிஞன் என்று பெயர் அழைக்கும் அளவிற்கு என்னையும் உருவாக்கியுள்ளார். எனவே அவர் இன்று பிரதேச செயலாளராக இருக்கின்ற நேரத்தில் கூட தன்னுடைய தலைமைத்துவத்தை முகாமைத்துவத்தை ஆளுமையை தன் சேர்ந்த அனைவர்கள் அனைவர் மீதும் சுவர வைக்கின்ற தன்மையோடு செயலாற்றுகிறார். அதனால் தான் அவரை நான் இரத்த காட்டுகிறேன். அவரை எதிர்மறையாக பேச முடியாது என்பதால் எதிர்மறையாக பேசிவிட வேண்டும் என்று ஒரு அரங்கத்தில்தான் இவ்வாறு பேசுகிறேன். ஏன் அவரை யாரும் எதிர்மறையாக பேசிவிட முடியாது என்றால் அவருடைய அந்த இனிஷியல் தான் அதுக்கு காரணம். உதாரணமா, கவிஞர் தான் ஜெயசீலன் மலையாளம் அறியாதவர், அதாவது மலையாளம் தெரியாதவர் தானா ஜெயசீலன் என்று சொன்னால் அந்த தொடர் மலையாளம் தெரியாதவர் தானா ஜெயசீலன் என்ற அர்த்தத்தை தான் தேவைப்படும். மலையாளம் தெரியாதவர் தானா ஜெயசீலன் என்றால் மலையாளம் தெரிந்தவர் என்று அதற்கான விடையமைந்துவிடும். அவரை எதிர்மறையாக யாரும் எந்த விடயத்திலும் பேசிவிட முடியாது. என்னுடைய பாணியை விட்டு வளமையான வெளியுறவுக்கு வருகின்றேன். அவருடைய கைகளுக்கு சிக்காத காற்று தோதி வெளிவந்தபோது அது குறித்து தமிழக எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அந்த ஆண்டில் வெளிவந்த மிக சிறந்த தொகுதியாக அத்தொகுதியை தன்னுடைய கற்றதும் பெற்றதும் என்ற பத்தியிலே குறிப்பிட்டிருந்தார். அதாவது சுஜாதா பற்றி பலருக்கு பல்வேறுபட்ட முட்டீர்மானங்கள் இருக்கலாம். ஆனாலும் சுஜாதாவின் எழுத்து முறை பற்றிய புரிதல்கள் வேறு, அவருடைய வாசிப்பு என்ற புரிதல் வேறு. அவருடைய வாசிப்புக்கு நிகராக எந்த ஒரு தீவிர எழுத்தாளரையும் குறிப்பிட்டு விட முடியாது. அவ்வாறான ஒரு எழுத்தாளர் கவிஞர் இயற்கையினுடைய கைகளுக்கு சிக்காத காற்று அந்த வருடத்தில் சிறந்த புத்தகம் என்று சொல்வதற்கு அந்த தொகுதியினுடைய சிறப்பை தவிர வேறு எந்த காரணங்களும் கூற முடியாது. நிச்சயமாக அந்த தொகுதியினுடைய காத்திரம் அறிந்தே அவர் அந்த வருடத்தில் மிக சிறந்த ஒரு தொகுதியாக அதை குறிப்பிட்டார். அவருடைய இந்த புயல் மழைக்கு பின்னான இந்த பொழுது ஏற்கனவே அங்கே கைகளுக்கு சிக்காத காற்றாக இருந்து காற்று இங்கே புயலாக மாறியிருக்கிறது. அதே போல இதற்கு முதல் வந்த எழுதாத ஒரு கவிதை இதனுடைய அட்டைப்படத்தை பார்த்தோம்னால் அந்த அட்டைப்படத்திலே கடல் நீர் இருக்கு. அவருக்கு இன்னொரு புனைவீர் இருக்கிறது அருணன். அந்த கடல் நீரை அந்த அருணன் என்ற சூரியன் கொண்டு சென்று அதை மழையாக பொழிந்து அந்த மழை பொழிந்த பின்னரான ஒரு பொழுது தான் இங்கே கவிதையிலே எடுத்துரைக்கப்படுகிறது. அந்த அட்டைப்படத்தை பார்த்தபோது கும்பனுடைய வருகையை கம்பன் சொல்வார், நீர்னை ஒட்டும் காற்றும் காற்றினை ஒட்டும் நீரும் உண்டு. அந்த புயலும் மழையும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று பொருதுகின்றதோ அந்த வேகத்திலே கும்பகர்ணனுடைய வருகையை கம்பன் சொல்வான். இங்கே இதை எடுத்தாண்டதனுடைய காரணம் ஒரு இடத்திலே இந்த கவிதை நூல்கள் வெளியுறையில் செல்லக்கூடாது என்றாலும் ஒரு இடத்தை சொல்லிவிடுகிறேன். வள்ளுவன் தன்னை கற்க ஒரு ஜென்மமும் மகிமை கம்பனை கற்க ஒரு ஜென்மமும் வேண்டும் என்று இந்த கவிதையிலே ஒரு இடத்திலே ஜெயசீலன் குறிப்பிட்டிருக்கார். இந்த கவிதைகளிலே சொல்லப்படுவது உண்மைதானா என்பதை குறித்து ஒரு விடயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். வள்ளுவனை கேட்பதற்கு இதற்கு ஒரு ஜென்மம் 133 குறள் தானே, அப்படி இருக்கிறீர்கள் ஏன் ஜெயசீலன் பொய் சொல்கிறார் இல்லையென்றால் அது வெறும் ஒரு உயர்மனை வச்சு கருதுதானா என்ற கேள்வி இந்த கவிதையை படிக்கும்போது வரும். 133 குறள்கள் இருந்தாலும் அந்த குறள்களின் ஆழத்தை நோக்கி சொல்கிறார். உதாரணமாக சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தாண்டை பிழையாதை குறள் இருக்கு. சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாதை. அதாவது நாங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினால் அந்த கோபம் என்ன செய்யப்படுதா சமமான எதிரான ஒரு தாக்கல் தான் எங்களிடம் நிச்சயமாக தரப்போம். எங்களிடம் வெளிப்படுற கோபம் எவ்வளவோ அந்த கோபம் திரும்ப எங்களை தாக்கும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுறார். இதை குறிப்பிடுவதற்கு அவர் ஒரு உவமையை கையாள எப்படி இருந்தால் நாங்கள் கோபத்திலே கையை வந்து நிலத்தில் அடிக்கிறோம், கையை நிலத்தில் அடிக்கல கைக்கு வலிக்கும். எவ்வளவு வலிக்கும் என்றால் எவ்வளவு பலத்தை கொடுத்து அடிப்போமோ அந்த அளவுக்கு வலிக்கும். ஏன் வலிக்கிறது என்றால் அந்த தரை வந்து நிலம் வந்து அந்த கையிலே மனதாக்கத்தை தருகின்றது. அதாவது ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமமான எதிரான மறுதாக்கம் உண்டு என்பதை இந்த குறள்ல அதாவது ஒளிமறை இல்லாமல் நேரடியாகவே திருவள்ளுவர் தெரிவித்திருக்கார். அப்ப இதுக்கு பிறகு 1300 இங்கிலாந்திலே உத்தரோப் நகரத்திலே பிறந்த நியூட்டன் தான் இதை கண்டுபிடித்தார் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் தமிழில் இப்படி ஒரு விஷயம் இருக்கு என்று யாரும் சொல்லவில்லை. இதற்கான காரணம் கவிஞர்கள் சொல்வதற்கு அறிவோடு இருந்தார்கள், அதை சரியாக வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தமிழிலே அறிஞர்கள் உருவாவதில்லை. அப்படி உருவாகி இருந்தால் இவ்வாறான விடயங்கள் சரியாக வந்திருக்கு. இன்னொன்று கம்பனை மகிமை கம்பனை கற்க ஒரு ஜென்மம், கம்பனை கற்பதற்கு ஏற்க ஒரு ஜென்மம் என்றால் கம்பராமாயணத்திலே இல்லாத விடயங்கள் வேறெங்குமே இல்லை என்பதை அவர் சரியாக புரிந்து கொண்டிருக்கார். அவர் கம்பன் யாழ்ப்பாண கம்பன் கழக அமைப்பாளராக இருந்தால் இருந்தாலும் கவிதை கம்பனுடைய கவிதை மீது அவர் கொண்ட ஈடுபாட்டாலும் சம்பிராமத்தை சரியாக விளங்கி கற்றிருக்கிறார். எனவே கம்பனை படிப்பதற்கு ஒரு எண்மம் நிச்சயமாக வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். இந்த நாங்கள் நானோ டெக்னாலஜி சொல்றோம், இந்த விடயத்தையெல்லாம் கம்பராமாயணத்திலே கம்பன் வேறு வகையாக பதிவு செய்திருப்பார். அதாவது இந்த கோண் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் கம்பன். அது அணுவை சதக்குறிட்ட கோணிலம் உளன், ஹரி எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு கம்பன் சொல்லுகின்ற பதில் சாணிலம் உளன், அணுவை சதக்குறிட்ட கோணிலம் உளன். ஒரு அணுவை 100 துண்டுகள் ஆக்கினால் அந்த 100 துண்டிலே ஒரு துண்டுக்கு கம்பன் ஒரு பெயர் கொடுக்கிறான் கோன். இதைத்தான் நாங்கள் நானோ டெக்னாலஜி என்று அறிந்து கொள்கிறோம். இதே மாதிரி பல்வேறு இடங்களை நாங்கள் கம்பனை பார்த்து வியப்படையக்கூடிய பல்வேறு இடங்கள் காணப்படுது. 1973 கியாசியரி ஒரு தியரி பட்டர்ஃபிளை எஃபெக்ட், வண்ணத்தை பூச்சி விளைவு சொன்னார்கள். லோரன்ஸ் என்றவர்தான் அதை கண்டறிந்தார். சொல்லுவார், எங்கோ நடக்கின்ற ஒரு சிறிய ஒரு விடயம் அது எதிர்காலத்தில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். இதை நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்வதால் இரட்டை கோபுர தாக்குதலையும் புயல் மழைக்கு பின்னான பொழுதையும் நாங்கள் யோசித்தால் சரியாக இருக்கும். இதே விடயத்தை கம்மனும் சொல்லியிருப்பார். தசரதன் வந்து தன்னுடைய நிலை கண்ணாடியை பார்க்கும்போது அவனுடைய தலையில் ஒற்றை மயில் நிறைத்திருக்கும். இந்த ஒற்றை மயில் நிறைத்தை வைத்துக் கொண்டு அவன் சொல்லுவான், இங்கே ஒற்றை மயில் நிறைக்கிறது, இலங்கை தீப்பிடி தெரிய போது அங்கே ராவணன் இறக்க போறான். இதைத்தான் 1973 நாங்கள் சொல்றோம். வண்ணத்தை இங்கே இல்லாத எதுவுமே இல்லை என்பதை கவிதையில மிக அழகாக சொல்லியிருக்கார். அவருடைய கவிதையினுடைய பண்புகள் குறித்து என்னுடைய 4 தொகுதிகளில் உள்ள கவிதைகளுடைய பண்புகள் குறித்து என்னுடைய புரிதலை மட்டும் சாதாரண சொல்லியிருக்கேன். அவருடைய ஏனைய எங்களுடைய கவிதையில் இல்லாத சில பண்புகள்
அந்த வில்லப்பிள்ளையார் கருத்தில் அந்த வில்லத்தில் தான் அவசரம் செய்வார்கள். அப்படி அவருடைய வலியுறுத்தலிலே அவரை பற்றி குறிப்பிடும் போது ஒரு சிறிய விருத்தம் ஒன்றை அவர் குறித்து சொல்லி என்னுடைய வலியுறுத்தலியை நிறைவு செய்கிறேன். தாஜேசீலா பொதிகை தாயவள் மங்கள தாலிமல் செந்தமிழ் வயலில் மேலின் மீசை முளைத்த தோளின் அவர்தான் அந்த கேள்வி. வீசை முளைத்த தோழினி மரபு கடலின் மரியானா ஆளுமை மரபு கடலின் மரியானா ஆளுமை ஊழினி தொன்மச்சிங்கம் நவீன யானை தொன்மச்சிங்கம் நவீன யானை கலந்த மேலின் யாழினி தொன்மச்சிங்கம் நவீன யானை பெயர் யாழினி வேலினில் இல்லையென்றால் விருத்தம் முதல் பாவினங்கள் பாழினி வேலினில் இல்லையென்றால் விருத்தம் முதல் பாவினங்கள் பாலினி நவீன பலத்தில் பாதி ஈர்த்த வசீகர வாலினி நவீன பலத்தில் பாதி ஈர்த்த வசீகர வாலினி புயல் மழைக்கு பின்னான பொழுதாம் என்னும் நூலினில் உந்தன் கீர்த்தி நுகலுமே வாழ்க தாயே. புயல் மழைக்கு பின்னான பொழுதாம் என்னும் நூலினி உந்தன் கீர்த்தி நுகலுமே வாழ்க தாயே. தாயல்ல தாஜிய
நூல் வெளியுற்றையில் குளிர்ச்சி திளிர்ப்பு அருமை ஆகிய சுகமனைத்தும் தரும் நாம் பெறும் நேரம் இது. அடுத்த நிகழ்வாக நூல் வெளியீடு.
புயல் மலைக்கு பின்னான பொழுது என்ற கவிதை நூல் வெளியீட்டினை மூத்த எழுத்தாளர் சாகித்ய ரத்னா தனியன் அவர்கள் வெளியிட்டு வைப்பார். முதல் பிரதியினை பெறுவதற்காக தலைவர் வர்த்தக சங்கம் பருத்தித்துறை திரு சீதா பத்மநாதன் அவர்களை மிகவும் அன்போடு அழைக்கிறோம்.
அடுத்து கௌரவ பிரதி பெறுபவர், கௌரவ பிரதி பெற நாம் இங்கு அழைக்கிறோம் கலாபூஷணம் சா உருத்திரேஸ்வரன் அவர்கள் ஓய்வு நிலை பெரும்பாக உத்தியோகத்தர். தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் பெறும் நிகழ்வு இடம்பெறும். முதலாவதாக சிறப்பு பிரதியினை பெறுவதற்காக நாம் அழைப்பது வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளர், கலாசார பேரவை உறுப்பினர் திரு நானா அனந்தராஜ் அவர்கள். சிறப்பு பிரதி, சிறப்பு பிரதியை பெறுகிறார் கல்வெட்டித்துறை நகரசபை கலாசார தவிசாளர், கலாசார பேரவை உறுப்பினர் திரு நா அனந்தராஜ் அவர்கள்.
அடுத்து சிறப்பு பிரதிகளை பெறுவதற்காக கலை பிரதி ஜோ இருதயராஜா, உபசெயலாளர் வடமராட்சி வடக்கு பிரதேச கலாசார பேரவை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து திரு கொச்சாவத்தை பீனார் கிருஷ்ணானந்தன், ஓய்வு நிலை வர்த்தக முகாமையாளர் கலாசார பேரவை உறுப்பினர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர்.
அடுத்ததாக சிறப்பு பிரதி பெற நாம் அழைப்பது கலை பிரதி சி சின்னராஜன் அவர்கள். ஓய்வு நிலையில் வங்கி முகாமையாளர், பொருளாளர் வடமராட்சி வடக்கு பிரதேச கலாசார பேரவை. அடுத்ததாக நாம் சிறப்பு பிரதி பெறுவதற்காக அழைக்கிறோம் கரவட்டி பிரதேச செயலாளர் திரு எஸ் சிவஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக சிறப்பு பிரதி பெறுவதற்காக நாம் அழைக்கிறோம் மன்னார் பிரதேச செயலாளர் திரு வசந்தகுமார் அவர்கள். அடுத்ததாக சிறப்பு பிரதியினை பெறுவதற்காக நாம் இங்கே அழைப்பது திரு எஸ் கிருபாகரன், கணக்காளர் பிரதேச செயலகம் பருத்தித்துறை. அடுத்ததாக சிறப்பு பிரதியினை பெறுவதற்காக நாம் அழைக்கிறோம் பருத்தித்துறை நகரசபை நகரபிதாவும் தேசிய மானிய சபா ரவீந்திரன் அவர்கள். அடுத்ததாக பருத்தித்துறை பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளராக திரு க ஜெயக்குமார் அவர்களை சிறப்பு பிரதிக்காக அழைக்கிறோம். அடுத்ததாக சிறப்பு பிரதியை பெறுவதற்காக நாம் அழைப்பது நிர்வாக அலுவலர் பிரதேச செயலகம் பருத்தித்துறை திரு த சீவரட்னம் அவர்கள். அடுத்ததாக சிறப்பு பிரதியினை பெறுவதற்காக நாம் அழைக்கிறோம் கௌரவ வடமாகாண சபை உறுப்பினர் பி சிவயோகன் அவர்கள். அடுத்ததாக தொடர்ந்து சிறப்பு பிரதியினை பெறுவதற்கு நாம் அழைப்பது பரித்துறை பிரதேச செயலக உதவி மாவட்ட பதிவாளர் செல்வி கு சைலஜா அவர்கள். அடுத்ததாக சிறப்பு பிரதியினை நாம் பெறுவதற்காக அழைப்பது பொலிகண்டி கந்தவன பதியின் ஆதீன கர்த்தாவும் இலங்கையின் செவாலியர் விருது பெற்ற முதல் பெண்மணியுமான திருமதி ராமநாதன் அவர்கள். அடுத்ததாக சிறப்பு பிரதியினை பெறுவதற்காக நாம் அழைப்பது சிவஸ்ரீ பே தியானந்த ராஜா குருக்கள் அவர்கள். அடுத்ததாக சிறப்பு பிரதியினை பெறுவதற்காக நாம் அழைப்பது ஓய்வு பெற்ற வட மாகாண சபை ஓய்வு பெற்ற பிரதம செயலாளர் திரு ஆ. சிவசுவாமி அவர்கள். அடுத்ததாக சிறப்பு பிரதியினை பெறுவதற்காக நாம் இங்கு அழைக்கிறோம் பரிசுத்துறை பிரதேச செயலக கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு பொன் சுகந்தன் அவர்கள். அடுத்ததாக சிறப்பு பிரதியினை பெறுவதற்காக அழைக்கிறோம் பரிசுத்துறை பிரதேசத்தின் வாழ்வின் எழுச்சி உத்தியோகத்தர் திரு ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள். அடுத்ததாக சிறப்பு பிரிவினை பெறுவதற்காக நாம் அழைக்கிறோம் பரிந்துரை செம்பருத்தி தேனி சாலை உரிமையாளர் திரு எஸ். குமார் அவர்கள். சிறப்பு பிரதி பெற்ற அனைவருக்கும் மேலும் முதன்மை பிரதி கௌரவ பிரதி பெற்றவர்களுக்கும் இந்த பிரதியினை நூலினை வெளியிட்டு வைத்த சாகித்ய ரத்னா தெனியான் அவர்களுக்கும் நமது நன்றி. தொடர்ந்து நூல் உங்கள் அவையினிடையே வருகிறது. கவிதையின் சுகத்தை அனுபவிப்பதற்காக தொடர்ந்து நிகழ்வுகள் தொடர்கின்றன. அடுத்ததாக நூல் நயப்புரைகள். முதலாவதாக எமது நூலினை நயப்புரையை நிகழ்த்த வருகிறார் யாழ் பல்கலைக்கழக கல்வித்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி த. கலாமணி அவர்கள்.
புயல் மலைக்கு பின்னான பொழுது கவிதை நூல் அறிமுக விழாவிலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கலாபூஷணம் குப்லான் ஐ. சண்முகன் அவர்களே, இந்நூலின் ஆசிரியர் அன்புக்குரிய கவிஞர் தான ஜெயசீலன் அவர்களே, வரவேற்புரையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கலைப்பிரதி ஓ. இளையராஜா அவர்களே, வாழ்த்துறைகளை வழங்கியிருக்கின்ற பெரியோர்களே, நூல் அறிமுக உரை நிகழ்த்திய கலாபூஷணம் தனியானவர்களே, நூல் வெளியீட்டுரையை புதுமையாக செய்ய முனைந்த கவிஞர் இசு முரளிதரன் அவர்களே, தம்பி ராஜேஷ்கண்ணன் அவர்களே, மற்றும் இங்கே வாழ்த்துறை வழங்கிய நான் குறிப்பிட மறந்துவிட்டேன் தேசமான்ய சபா ரவீந்திரன் அவர்களே, கருத்துத்துறை பிரதேச சபை எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கேஸ்வரன் அவர்களே, இங்கே அவையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். இப்பொழுது நேரம் 5:15. நான் இந்த நிகழ்வு நடைபெற வேண்டிய இடம்பெற வேண்டிய நேரம் 4:45, அரை மணித்தியாலம் தாமதமாகிவிட்டது. நான் நினைக்கின்றேன் இந்த விழாவினுடைய எதிர்பார்ப்பு 6 மணிக்கு நிறைவேறும் என்பது. எனக்கு பின்னும் திரு ராஜேஷ் கண்ணன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நீண்ட நேரம் விஸ்தாரமாக பேசுபவர். எனவே என்னுடைய நேரத்தை இயன்றவரை சுருக்கி நான் அவருக்கு வழிவிடலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலிலேயே இந்த என்னுடைய உரை ஒரு மதிப்பீட்டுரை அல்ல என்பதனை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். நயப்புரை என்ற வகையிலே எனக்கு பிடித்தமான விடயங்களை, நான் படித்து ரசித்த விடயங்களை, அல்லது இந்த கவிதை நூலுக்கூடாக தெரிவிக்கப்படுகின்ற நான் அவதானித்த முக்கியமான விடயங்களை இங்கு உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நூல் உங்களுக்கு கிடைக்கின்ற போது நீங்கள் உங்களுடைய முறையிலே அதனை படிப்பீர்கள். உங்களுக்கு வெவ்வேறு தரிசனங்கள் கிடைக்கும். என்னுடைய பார்வையிலே நான் இந்த நூலை பற்றி குறிப்பிடலாம் என்று நம்புகின்றேன். ஒரு நூலை நயப்புரை செய்வதென்றால், மன்னிக்க வேண்டும், இந்த சபையில வெளியேறுவதற்கு கொஞ்சம் போனதன் பிற்பாடு நான் பேசலாம் இருக்கிறேன். எனக்கு இப்படியான குழப்பங்கள் கொஞ்சம் கஷ்டம். கவிஞர் ஜெயசீலன் அவர்களை பற்றிய ஒரு சில வரிகளாவது கூறாது, அவருடைய நூலை பற்றி பேச முடியாது. ஆனால் சிலர் சொல்வார்கள், எழுத்தை பார், எழுத்தியவனை பாராதே என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி என்னுடைய இல்லை. எழுதுபவன் யார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவை அவ்வாறு எழுதியவர் கூடாகத்தான் அவர் சொல்லுகின்ற பொருளை நாங்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். எனவே கவிஞர் ஜெயசீலன் அவர்களுடைய 4வது கவிதை நூல் இது. 80 பக்கங்களிலே 59 கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. 3வது தொகுதியான எழுதாத கவிதையினுடைய வெளியீட்டு விழாவிலே நயப்புரையை நான் நிகழ்த்தினேன். இன்று இந்த அறிமுக விழாவிலே இந்த 4வது நூலுக்கு என்னை அவர் அழைத்திருக்கின்றார். இந்த 3வது நூலிலே இன்றைக்கு நாங்கள் இந்த பின்னவீனத்துவ சூழலிலே கவிதைகளை படைக்கிறோம், கவிதைகளை படிக்கிறோம். பின்னவீனத்துவ கண்ணோட்டத்தோடு இன்றைய படைப்புகளை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். கவிஞர் ஜெயசீலன் அவர்கள் சென்ற தொகுதியிலே பின்னவற்றையே ஒரு கவிதையிலே சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறேன். ஆனாலும் எங்களுக்கு சந்தோஷமான விடயம், இன்றும் ஒரு மரபு கவிஞராக, சந்த கவிஞராக இருந்து கொண்டு பாரதியை, அருணகிரியை வியந்து அந்த வல்லவத்திற்காக ஏங்குகின்ற ஒரு கவிஞராக நாங்கள் ஜெயசீலனை பார்க்கின்றோம். எனவே பாரதியினுடைய செல்வாக்கு அல்லது அருணகிரியினுடைய சந்தத்தின் செல்வாக்கு ஜெயசீலனிலே இருப்பது தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த ஜெயசீலன் அவர்கள் எவ்வாறு அவற்றை இன்று சொல்கின்றார் என்பதுதான் மிகவும் முக்கியமான. அந்த வகையிலேதான் ஜெயசீலனுடைய இந்த கவிதைகளை நான் நயந்தேன். எங்களுடைய வீட்டிலிருந்து வெளிவருகின்ற ஜீவநதி என்கின்ற சஞ்சிகை 74 இதழ்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த சஞ்சிகையிலே ஜெயசீலன் அவர்கள் 30 மேற்பட்ட கவிதைகளை எழுதியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். அதனையே ஒரு தனி தொகுதியாக போடலாம். ஜெயசீலன் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, கம்பன் விழா காலத்திலே ஓர் இளைஞனா அவரை, அவருடைய கவிதைகளை நயந்து அல்லது அவருடைய கவிதையை ரசிக்கின்றவர்களை நான் பார்த்து ரசித்தவன். அந்த காலம் போக நான் அவரை பற்றிய உருவத்தை கூட ஓரளவுக்கு மறந்துவிட்டேன். பின்பு மீண்டும் அவருடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்னுடைய நண்பர் ஒருவருடைய மகளை அவர் மணந்து கொண்டதனாலே அவருடன் ஏற்பட்ட தொடர்பு, அவருடன் தொடர்புகளை நான் ஏற்படுத்திக் கொள்ள காலாக இருந்தது. அதன் பின்பும் இன்றும் கூட ஜெயசீலன் அவர்களை நான் அவருடைய காலத்து அல்லது அவருடைய முரளிதரன் இருக்கிறார்கள், அவருடைய காலத்து நண்பர்கள் எல்லோரும் அநேகமானோர் என்னுடைய மாணவர்கள் என்பதனாலே அவரை ஒரு பொடியன் என்றுதான் நான் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த தொகுதியை படித்த பின்புதான் இவருக்கு இன்றைக்கு முதுமை தட்டிவிட்டதோ என்று தோன்றுகின்றேன். ஏனென்றால் இந்த இதிலே உள்ள பொருள், ஜெயசீலன் அவர்களுடைய நம்பிக்கை அல்லது அவர் வியந்து போற்றுவது இயற்கையும் இறையும். இயற்கை வேறு, இறை வேறு அல்ல. அவர் அதனை இரு பொருள்களாக சொன்னாலும்
அந்த இயற்கை ஊடாக இறையை அவர் வியப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இல்லை, பல இடங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த என்னுரையிலே கூட அவர் சொல்லுகின்ற போது, என்னுள் உரையும் கவிஞனை தொலைத்து தவற விடாமல் காத்து கவிஞனாகவே வைத்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை மீண்டும் செய்து என்னை வழிநடத்தும் இயற்கையையும் இறையருளையும் நம்பிக்கையோடு போற்றி பணிகின்றேன் என்று கவிஞர் சொல்கின்றார். இவ்வாறாக இந்த இயற்கையை இறையை போற்றுகின்ற தன்மையை பெரும்பாலும் இந்த தொகுதியில் உள்ள கவிதைகளிலே பார்ப்போம். முன்னைய தொகுதிகளிலே அவருடைய கவிதைகளிலே அரசியல் இருந்தது, சமூக விமர்சனம் இருந்தது. ஆனால் இந்த தொகுதியிலே ஏறத்தாழ எல்லா கவிதைகளுமே தத்துவ விசாரம் செய்பவையா, தத்துவங்களை எடுத்து கூறுபவையா, இந்த மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதனை விவரிப்பவையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கவிதைகள் என்பவை காலத்தின் உயிரோட்டமான பதிவுகள் என்று சொல்வார். கவிஞனின் எண்ணங்களை உணர்வுகளை பட்டறிவு தெரிப்பு செய்கின்ற கண்ணாடி கவிதை. எனவே வாழ்வியல் அனுபவங்களை, தனது தரிசனங்களை கவிஞன் தனது கவிதைகளிலே பதிவு செய்கின்றார். நல்ல கவிதைகள் நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்பார்கள். இங்கே அந்த வகையிலே ஜெயசீலன் அவர்களுடைய கவிதைகள் அனைத்துமே நம்பிக்கையை ஊட்டுகின்றன. அதற்கு ஆதாரமாக இந்த பின்னட்டையிலே இருக்கின்ற கவிஞர் ஜெயசீலனுடைய இன்றைய நிலை தெளிவாக தெரிகின்றது. புயல் மலைக்கு பின்னான பொழுதில் சிதைந்து திந்த உயிர் உடல் புதைத்து சடங்களுக்கும் சாந்தி செய்து இருளை கடந்து புலரும் தொடுவானின் பெருகும் ஒளி நோக்கி நடக்கின்றேன். தேங்கியுள்ள வெள்ளமும் திட்டு திரளாய் கருமுகிலும் பள்ளமும் மேடும் பயன் சிறிதும் பயணத்தை தாமதப்படுத்தினாலும் தர்மம் வழி துணையாய் தேடிவர கால திசை வழி என ஊக்கி பாடிவர யான் நிமிந்தேன் பயணித்தேன் இனி புதிதாய் சூடும் பசுமையை என் சூழல் இனி புதிதாய் சூடும் பசுமையை என் சூழல் நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையோடு அவர் தன்னுடைய இந்த கவிதை பயணத்தை தொடர்கின்றார். இது மிகவும் முக்கியமா. தெனியானவர்களும் இதனை சாடையாக தொட்டு காட்டினர். ஆனால் அவர் நூலுக்குள்ளே போக வேண்டாம் என்ற தன்மையிலே அதை தெளிவாக கூடுதலாக சொல்லவில்லை. இந்த தன்மையை ஜெயசீலனுடைய கவிதைகள் எல்லாவற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஜெயசீலன் அவர்களுடைய இறை விசுவாசம், இந்த என்னுரையிலே வெளிப்படுகின்றது. அதே வேளையிலே இந்த இறைவனிடம் அவர் கேட்கின்றார். 78 இந்த வழிபடுத்து என்கின்ற கவிதையிலே அவர் கேட்கின்றார், புல்லுக்கும் நோகாமல் பூமியில் நடக்கின்ற வல்லமையை தா இறைவா, வலிமை தடிப்பாலே மெலியோரை தூசாய் மிதித்து வாட்டும் எண்ணத்தால் சரியாக கூடாது யான் பார்த்தனை திருடா. இவ்வாறாக இறைவனிடம் கேட்கின்ற ஜெயசீலன், நான் என்ற சொல்லின் இன்னழித்து உன் சேர்த்து போட்டி பொறாமை எண்ணம் பூண்டோடு பிடுங்கிவிட்டு அன்பென்னும் அழியா ஒரு பொருளின் அடிமையாக்கி என்னை செதுக்கு மனிதனினை மாற்று என்பும் உரியர் பிறர்க்கென்று எண்ணுகின்ற எண்ணமின்னும் தோன்றலையே என்னுள் என்னை திருத்து. இன்றைக்கு இந்த மனித குலத்துக்கு இருக்கின்ற துன்பம் என்று சொல்லுகின்ற போது முக்கியமானது ஒவ்வொருவரிடத்தும் இருக்கின்ற அந்த ஈகோ. அந்த ஈகோவினாலேதான் நாங்கள் எங்களுடைய மனித வாழ்க்கையிலே நிறைய பல துன்பங்களை நாங்கள் அனுபவிக்கின்றோம். எனவே இந்த ஈகோவை என்னிடமிருந்து அகற்றி என்னை வழிப்படுத்து என்று இறைவரிடம் அவர் வேண்டுகிறார். எனவே அந்த இறையனும் சக்தியின் வல்லபத்தை அதனுடைய வலிமையை கவிஞர் தன்னுடைய கவிதைகளிலே இங்கே பல கவிதைகளிலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த கவிதைகளின் ஊடாக
இந்த உலக வாழ்க்கை கூட, இந்த உலகியல் வாழ்க்கையிலே இருந்து கூட கவிஞர் அவர்கள் அவர்களுடைய அந்த ஆன்மீக எண்ணங்கள் இந்த கவிதைகளிலே முளைவிடுவதை நாங்கள் பார்க்கணும். பாரதியை வேதாந்த சிமிழினுள் அடைத்து பார்க்க ஒரு தொகுதியினர் அங்கு முயன்றனர். ஆனால் பாரதி அந்த வேதாந்தத்துக்கூடாக மனிதத்தை பாடியவர். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி என்று சொல்லி நல்லதோர் வீண செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ என்று சொல்லி அவன் இந்த மண்ணுக்காய் இந்த மனிதருக்காய் வேண்டுதல்கள் செய்த இந்த வாழ்க்கையினுடைய இன்னும் ஒரு ஜெயசீலன் அவர்களுடைய இன்னும் ஒரு அனுபவ தரிசனம், நாங்கள் இயற்கையை குலைக்கக்கூடாது. எங்களுக்கு நேருகின்ற அனர்த்தங்கள் எல்லாம் இயற்கையின் சமநிலை குலைவதனாலேதான் வருகின்ற. எனவே சமநிலை என்கின்ற அந்த கவிதையிலே அவர் சொல்கின்றார், மரணத்தால் இந்த மண்ணிலும் வெற்றிடங்கள் நிரப்பப்படுகிறதா? நித்த புறப்புகளால் ஒருவனின் மரணத்தில் தோன்றும் ஒரு வெளியும் ஒருவனின் மரணத்தில் உருவாகும் வெற்றிடமும் ஒருவனின் மரணத்தால் அறந்து போன தொடர்ச்சியதும் ஒருவனின் மரணத்தால் உறையும் அவன் கனவுகளும் நினைவுகளும் எந்த ஒரு புறப்பால் நிறவுண்டு நிறைகிறது என்பதனை நிரூபித்தல் சாத்தியமா? இந்த சமநிலை இயக்கத்தை நிர்ணயிக்கும் அந்த பொருளை, நம் நுண்ணறிவு கட்டாத இந்த பொருளை வணங்குங்கள். அதுதான் நும் மரண புதிரவுக்கு சில நேரம் உமக்குதவும் என்று அவர் சொல்கிறார். இந்த கவிதை என்பது ஓர் அனுபவ தரிசனம் என்பது அவருடைய கவிதைகள் ஒவ்வொன்றிலேயும் தெரிகின்றன. நான் ரசித்த இன்னும் ஒரு கவிதை இந்த முகில்கள். முகில்கள் அனைத்தினதும் முகங்கள் ஒரே வகையா? முகில்களது முகங்கள் ஒன்றுதானா வேறு வேறா? ஒவ்வொரு முகிலும் ஒவ்வொரு முகம் கொண்டு, ஒவ்வொரு முகிலும் ஒவ்வொரு வடிவு கொண்டு, ஒவ்வொரு முகிலும் ஒவ்வொரு அளவோடு, ஒவ்வொரு முகிலும் ஒவ்வொரு கிளையோடு வானில் வசிக்கும் மரமா என்று இவர் இந்த முகில்களை பார்த்து ஆயிரம் இப்படியாய் ஆயிரம் ஐயங்கள் என்னுள் எழும்ப வைத்து ஏதும் பதில் சொல்லி என்னை தேற்றா தலைந்துளையும் முகில்களை முறைத்து பார்த்தபடி இருக்கின்றேன். இவை எனக்கு ஞானமூட்டக்கூடும். ஆம் காத்துள்ளேன். இயற்கையினூடாக கவிஞர் அவர்கள் ஞானத்தை தெளிந்த அறிவை தேடுவதை இந்த கவிதைகளினூடாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு சோக்ரடிக் திட்டம் இருக்கின்றது, நோ தைசெல்ஃப், உன்னையே நீ அறிவாய். எனவே இந்த அனுபவ தரிசனம் தான் எங்களுக்கு எம்மை உணர்த்தும். அந்த உசாவல்களை நாங்கள் இதிலே பார்க்கும் இந்த அலவரிசை என்கின்ற கவிதையில் உன்னை உணர் அலைவரிசையிலே ஒவ்வொரு வானொலியும் ஒவ்வொரு அலைவரிசை தன்னில் இயங்குவதாய்த்தான் மனிதர் நினைவுகளும் ஒவ்வொரு அலைவரிசை கொண்டன யார் உணர்ந்து கொண்டோம் என்று சொல்லி இந்த ஒத்துவரா அலைவரிசை மனங்களை புரிந்துணர்ந்து சர்ச்சை ஒதுங்குகிறேன். மனஸ்தாபம் பகை உணர்வு குறைகிறதே, மனதின் பதற்றம் தணிகிறதே. இந்த அலைவரிசைதான் எங்களுக்கிடையே அலைவரிசைகள் ஒத்து வருகின்ற போது, இது விஞ்ஞானம் சயின்ஸ், இந்த அலைவரிசைகள் சேர்ந்து ஒன்றாக பரிந்துரைக்கின்ற போது கிடைக்கின்ற அந்த விளைவு மிகவும் அற்புதமாக. இந்த பரிந்துணர்வு இல்லாது எதிரெதிர் நிலைமைகளில் ஏற்படுகின்ற போது அது ஏற்படுத்துகின்ற விளைவும் தாக்க விளைவும் பாதிப்பாக. ஆகவே இந்த ஒத்துவராத அலைவரிசை மனங்களை புரிந்துணர்ந்து சற்றே ஒதுங்குகிறேன். மனஸ்தாபம் பகை உணர்வு குறைகிறதே, மனதின் பதற்றம் தணிகிறதே என்று சொல்லி கவிஞர் சொல்லுகின்ற போது எங்களுக்கு இந்த ஒத்துவராதோரையும் இல்லவாக தவித்து விடுங்கள், அவருடன் பகை உணர்வு வேண்டாம், அந்த அலைவரிசையிலிருந்து விலகி செல்லுங்கள் என்று சொல்வது மிகவும் நன்றாக இருக்கின்றது. அதே போல உன்னை உணர் என்கின்ற கவிதையிலும் உன் பேரை நீ அறிவாய், உனை பெற்று வளர்த்தெடுத்த உன்னப்பன் பேரை உன் முதல் எழுத்தால் நீ அறிவாய், உன் பாட்டன் பேரை ஒருவேளை நீ அறிவாய், உன் கூட்டன் பேரை உண்மையாய் உண்மையாயா நீ அறிவாய், உன் கூட்டன் பேரை உறுதி செய்தா நீ சொல்வாய், உன் கூட்டன் அவனின் கூட்டன் அவன் கூட்டன் என்று உனது மூதாதையரில் எவரை நீ அறிவாய். இப்படியாக இந்நிலத்தின் தொன்மையை பரம்பரை தொடர்ச்சியை காத்தருளும் தலைமை அன்மை பெருமையை தரிசியாமல் எல்லாமும் நன்றாய் அறிந்தவன் நீ என்கின்றாய். உனை பார்த்து உன் காலடியின் மண் அகைக்கும். நன்கறிந்த மண் உனது பெருமை எண்ணி மிக நகைக்கும். உன்னை உணர உந்தன் மண்ணை உணர் அது உதவும் என்று சொல்லி தன்னை உணர்தல் என்பது மிகவும் முக்கியமான செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்வார். இன்றைக்கு வழிகாட்டல் என்று வருகின்ற போது அந்த வழிகாட்டல் என்கின்ற செயல்முறையிலே முதலாவது அடிப்படையானது ஒருவரை தன்னை உணரச்சு யாரும் போதிப்பதல். அவர் யார், அவருடைய நிலைமைகள் என்ன, அவருடைய பலங்கள் என்ன, அவருடைய பலவீனங்கள் என்ன என்பவற்றையெல்லாம் தெரிவித்துக் கொண்டு நீ உன்னை உணர்ந்து கொள் என்று சொல்லி அந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்பது தன்னை உணர்த்தல் என்பது மிகவும் முக்கியமா. ஆகவே நீ உன்னை உணர் என்று சொல்லி ஜேசிலன் சொல்லுகின்ற போது அவர் வழிகாட்டுகின்ற அந்த செயலை செய்வதை நாங்கள் பார்க்கணும். இப்படியாக ஜேசிலனுடைய நான் நினைக்கின்றேன் சுருக்கமாக நான் முடிக்க வேண்டும். ஜேசிலன் அவர்களுடைய இன்னவற்றை பார்க்கின்ற போது எனக்கு இதிலே ஒரு கவிதையிலே வந்த அந்த உருவகம் மெட்டாஃபர் என்று சொல்வார் நன்றாக பிடித்தது. நிலாவுக்கு எத்தனையோ பேர் துறை நிலாவுக்கு எத்தனையோ வகையான உதாரணங்களை காட்டி எத்தனை வகையான உருவகங்களை சொல்லியிருக்கிறார். எங்களுடைய கவிஞர் ஒருவர் வட்டத்தோசை விட்டது போல் வானில் இருந்த சந்திரனை துண்டாய் வெட்டியதாரம்மா என்று சொல்லி அந்த புறை நிலவு வந்தபோது ஒரு குழந்தை மலைப்புடன் கேட்பதாக கூட சொல்லியிருந்தார். ஆனால் ஜேசிலனுடைய கவிதையினுடைய அந்த உண்டன்றாய் மஞ்சள் நிலவு என்று சொல்லி அவர் அந்த பிறை பார்த்தல் என்கின்ற கவிதையிலே சொல்லுகின்றார் என்று சொல்லிக் கொண்டு போகின்றார். ஜெயசீலன் அவர்கள் இங்கே நிகழ்த்தி இருக்கின்ற புதுமை என்னவென்றால் புதுமைக்குரிய கவிதைகள் பல இருக்கின்றன. இதிலே ஒரு கவிதை வான்புகள். வானை பற்றி பலரும் பலவிதமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே வான்புகளை பற்றி சொல்லுகின்ற போது பாரதியினுடைய வழியிலே அவர் வந்தவர் என்பதனை நாங்கள் பார்த்தோம். பானம் அறிந்தது அனைத்தும் அறிந்திடு வளர்மொழி வாழியதே என்று பாரதி பாடினார். ஆகவே வானம் அறிந்த அனைத்தும் அறிகின்ற ஞானத்தை கேட்டவனை நான் வியந்தேன். வானம் ஒரு ஞானி, முழுதும் அறிந்து தெளிந்திருக்கும் ஞானி. வையத்தின் மூலமுடுக்கையும் தன்னை பார், தன் பார்வை புலத்துள் பதித்து அனைத்தையுமே கண்காணித்திருக்கும் கேமரா. நிலைமைக்கு ஏற்ற மழையாயும் வெயிலாயும் தனியாயும் தீர்ப்பு அவரவர்க்கு தீர்க்கின்ற நீதிபதி. வையத்தை காக்கும் வண்ணம் புறத்திருந்து தீமைகள் ஊடுருவா வண்ணம் கவசமொன்றை வெட்டிந்த பூமி வழிதவறி போகுதென்றால் தண்டன வழங்க நடுநிலையாய் தண்டமொடு நிற்கின்ற ஆசான். விண்கற்கள் தூமகையது இன்னும் இன்னும் நாமறியா வான்பொருளை தன்கட்டுள் வைத்து அறந்தவரி அகிலம் நகருமென்றால் என்னவும் செய்யவல்ல பெரு வல்லரசு. வானம் போல் யாவும் அறிந்தவர்கள் யாருமில்லர். வானம் போல் யாவையையும் தெரிந்தவர்கள் யாருமில்லர். வானம் போல் யாவையையும் பார்த்திருப்போர் யாருமில்லர். வானம் போல் உலகமுற்றும் கவிந்திருப்போர் யாருமில்லர். வானம் சூரிய சந்திர ஒளியில் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் கடவுளா? மேலே இருக்கும் ஒருவன் வந்தானா? வானத்தை ஆகாயம் தன்னை வணங்கிடுவோம் மனச்சாட்சி விட்டு. எதை நாங்கள் செய்தாலும் தினஞ்சாட்சியாயிருக்கும் வானம் இதை வானம் தினம் சாட்சியாயிருக்கும் வானம் இதை அறிவோம். வானம் அறிந்த அனைத்திலும் கொஞ்சமேனும் நாமறியும் ஞானத்தை அதனிடமே நாம் இந்த இடத்திலேதான் இயற்கை என்பது இறை என்கின்ற அந்த ஜெயசீலன் அவர்களுடைய அந்த கருத்தை நாங்கள் பார்க்கணும். அடுத்ததாக இந்த புதுமை சொன்னேன் லயஞான திலகம். லயஞான திலகம் என்ற உடனே எங்களுக்கு வருவது எல்லாம் யாரோ ஒரு நல்ல ஒரு கலைஞரை பற்றி, லயமுள்ள ஒரு கலைஞரை பற்றி, நல்ல ஒரு ஒருவேளை ஏதாவது அவருடைய ஒரு சந்தர்ப்பத்திலே அவருக்கு வாழ்த்து சொல்கின்ற போது பாடிய பாடலோ என்று சொல்லி எங்களுக்கு வருகின்றது. ஆனால் அந்த கவிதையை படித்து பார்க்கின்ற போதுதான் அந்த கவிதையிலே அவர் சொல்லியிருக்கின்ற அந்த புதுமை, அவர் எங்க இந்த ரயில் ஒலியிலே ஒரு லயத்தை அவர் பார்க்கின்றார். இது முக்கியமா. எத்தனை பேர் போட்டார் இத்தனை சந்தமிட்டை, எத்தனை பேர் ரசித்தார் இத்தனை தாள கதியை, அருணகிரிநாதர் அருளி ஈந்த மிட்டாய், அருளி ஈந்த சந்தமிட்டாய், ஒரு கணத்துக் கொன்றாய், ஒரு நூறு தாள சந்தம் தனை போட்டு, முன்பின் கேட்டறியா சந்த வகை தனி பொழிந்து, லயஞான திலகம் என இந்த ரயில் காற்று சுடிமிட்ட கண்மண் தெரியாத வேகத்தில் விரைந்திருக்கிறது. இப்படியாக இந்த இக்கட்டுப்பாடு அறும்போது வெறும் இறைச்சல் தான் தோன்றும் என்பதற்கு சாட்சியாக இந்த ரயில் இயங்கிடுது. உண்மை இது, வாழ்க்கைக்கும் பொருந்தும், மனம் சொல்கிறது. இவ்வாறாக இந்த இந்த ரயிலுடைய ஒரு சீராக, எதுவும் ஒரு வரையறையுள், எதுவும் ஒரு தடத்தில், எதுவும் ஒரு ஒழுங்கில், எதுவும் ஒரு சட்டகத்தில், எதுவும் ஒரு சீரில் இயங்கில், அதில் லயமும் புதியும் இயல்பாக தோன்றும் என்று சொல்லி இந்த இயற்கையினுடைய அந்த சீர்மைத்தன்மை அல்லது அந்த அதனுடைய அந்த ஓட்டம் ஒரு லயத்தோடு ஓட வேண்டும் என்பதனை அவர் குறிப்பிடுகிறார். விமர்சனம் பற்றி, எழுத்தாளர் பற்றி கூட இவர் சொல்கின்றார். விமர்சனம் பற்றி விமர்சனம் என்கின்ற கவிதையிலே எழுத்தாளர்கள் அரைத்த மாவியை அரைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்று அரைத்த மாவியை அரைத்தரைத்து என்ற கவிதையிலே என்றெல்லாம் சொல்லுகின்றனர். இதே நேரத்திலே இந்த கவிதைகளிலே அரசியல் இருக்கின்றது. இதனை ஆழ்ந்து படிக்கின்ற போது இந்த கவிதைகளுக்கூடாக நாங்கள் அரசியலை பார்ப்போம். அதே வேளையிலே இந்த வாழ்க்கையிலே நான் நினைக்கின்றேன், திருமதி லங்கினி ஜெயசீலனுக்கு கூட இந்த கவிதைகளின் ஊடாக சிலவற்றை ஜெயசீலன் சொல்லியிருக்கிறார். லங்கினி என்னுடைய மாணவி, எனவே நான் சொல்லலாம். கவனமாக இருங்கள். ரெண்டு கவனம். ஒன்று, சிறிய இதுவும் கோபத்தை தருகிறது, ஆனால் ஒதுங்கி போகின்றார். சிலவற்றை உங்களுக்கு இந்த கவிதையிலே சொல்லியிருக்கின்றார். இரண்டாவதாக, அவர் கொஞ்சம் ஞான நிலைக்கு வந்துவிட்டார், ஆகவே கவனமாக இருக்க சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை அளித்த ஜெயசீலன் அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூற விட விரும்புகிறேன்.
நூல் நயப்புரையிலே கவிதையினதும் கவிஞரதும் அருமை பெருமை புதுமைகளை நயந்து சென்ற பல்கலைக்கழக கல்வியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாதினி சா கலாமணி அவர்களுக்கு எமது நன்றிகள். இதனிடையே ஒரு அறிவித்தல், கவிஞரது முன்னைய நூல்கள் இங்கு வாசலிலே விற்பனைக்காக உள்ளன. விரும்புவோர் பார்வையிட்டு அதனை வாங்கிக் கொள்ளலாம் என்பதனை அறிய தருகின்றோம். அடுத்து நூல் நயப்புரையினை ஆற்ற வருகிறார் யாழ் பல்கலைக்கழக சமூகவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு இ ராஜேஷ் கண்ணன் அவர்கள்.
புயல் மழைக்கு பின்னான பொழுது இந்த கவிஞர் ஜெயசீலன் அவர்களுடைய கவிதை தொகுதி வெளியீட்டிலே அரங்கிலே இருக்கின்ற பெரியோர்களே, சபையிலே இன்னும் ஒரு பேச்சிருக்கு என்பதற்காக காத்திருக்கின்ற பெரியோர்களே, கவிஞர் ஜெயசீலன் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவிஞர் ஜெயசீலன் அவர்களுடைய புயல் மழையும் அதற்கு பின்னான பொழுதுகளும் உண்டு. என்னுடைய புயல் மழைக்கு பின்னான பொழுது வேறொன்று. நான் இப்போது ஒரு புயல் மழைக்கு பின்னாலே பேச இருப்பவன். இவ்வளவு புயல் அடித்ததற்கு பின்னர் இவர் என்ன புதிதாக சொல்லப் போகின்றார் என்று நீங்கள் நினைப்பதும், நிகழ்ச்சி நிறைவேறுகின்ற வேளையிலே ஒருவன் பேச வந்திருக்கின்றானே, தர்ம சங்கடமான நிலை, எழும்பி போக முடியாது, என்ன செய்வது என்று இருக்கின்ற நிலைமையும், இல்லை இல்லை இந்த பேச்சையும் கேட்டு பார்ப்போம் என்பதற்காக இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். எனவே இவ்வளவுக்கும் மத்தியிலும் என்னுடைய நிலைப்பாட்டையும் மாற்றிக்கொண்டு சமரசம் செய்து போகின்ற அளவுக்கும் நான் இல்லை. அதனை உங்கள் முன்னிலே தெரிவித்துக் கொண்டு கவிஞர் ஜெயசீலன் அவர்களுடைய இந்த தொகுதியை நான் பார்க்கின்ற வேளையிலே, கவிஞர் ஜெயசீலன் என்பவர் யார், என்பதற்கு இங்கே பலவாறு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டன. ஆனால் நான் கவிஞர் தேசியனுடைய எந்த கவிதையையும் எந்த தொகுதியையும் படிக்கின்ற வேளையிலே ஒருமுறை கவிஞர் முருகையனை நினைத்தேன். கவிஞர் தேசியனுடைய தோற்றத்துக்கு அடிப்படை ஆதாரமாக ஊற்றாக இருப்பவர் எங்களுடைய அன்னை பாரதி என்று பெரிய பெரிய கவிஞர்களை சொன்னாலும் கூட இவருடைய தொடக்கம் எங்கே இருந்து வந்திருக்கும் என்று பார்த்தால் நான் ஈழத்து கவிஞர்களிலே முருகையனில் இருந்துதான் தொடங்குவேன். அப்படியான ஒரு புரிதல் தான் என்னிடம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ரெண்டு கவிஞர்களை ஜெயசீலனுக்குள்ளே பல கவிஞர்கள் இருக்கலாம், அவருடைய அனுபவத்தினாலே வாசிப்பினாலே பல கவிஞர்கள் இருக்கலாம். என்னுடைய பார்வையிலே ரெண்டு கவிஞர்கள் பொதிந்திருக்கின்றார். ஒன்று கவிஞர் முருகையன் அவர்கள், இன்னொன்று கவிஞர் புதுவை ரத்தினத்துடையவர்கள். இந்த ரெண்டையும் சேர்த்து சிலவற்றை வெட்டி நீக்கிவிட்டு சிலவற்றை இன்னும் அகலப்படுத்தி ஒரு உருவம் செய்தால் அது ஜெயசீலன் என்ற கவிஞர், அந்த கவிஞர் என்ற உருவமாக வரும் என்பது என்னுடைய புரிதல். எங்களுடைய மரபிலே நீங்கள் பார்த்தால் தெரியும் இந்த கவிஞர்களிலே முருகையன் என்பவர், ஏன் முருகையனை ஒரு பிரதானமான கவிஞனாக பார்க்கின்றேன் என்று சொன்னால், மிக லட்சியத்தோடு ஒரு கொள்கை பிடிப்போடு அந்த கொள்கையிலே மிக உறுதியாக நின்று கொண்டு தன்னுடைய கவிதை பயணத்தை செய்தவர். அது மாத்திரமல்ல, மரபு கவிதையிலே அண்மையிலே வாழ்ந்து மறைந்து போன கவிஞர்களிலே மிக முக்கியமான ஒரு மரபு கவிஞன் புதுவை ரத்தினத்துறையை போல முருகையன் அவர்கள். இவர்கள் பின்னர் தங்களுடைய போக்குகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட முருகையனுடைய அந்த மரபு கவிதைகளுக்கு இருக்கின்ற முக்கியத்துவம் எங்களுடைய கவிதை மரபில் மிக முக்கியமானது. அடுத்ததாக மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் கவியரங்கத்திலும் கவிஞர்களாக மிளிர்ந்து எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற மனிதர்கள் மத்தியிலே கவிஞர்கள் என்றால் யார் என்பதற்குரிய ஒரு படிமத்தை கொடுத்தவர்கள். இந்த மூன்று தடமும் நான் மிக ஜெயசீலனை பொறுத்தவரையிலே மிக முக்கியம் என்று நினைக்கிறேன். ஜெயசீலனை கம்பன் கழகத்தினுடைய மேடைகளிலே கவியரங்க கவிஞனாக பார்த்திருக்கின்றோம். ஜெயசீலனுடைய மரபு கவிதையினுடைய வீழ்ச்சி எங்கள் எல்லோருக்கும் தெரியும். மிக சிறந்த மிக நுட்பமாக மரபு கவிதையை கையாள தெரிந்த ஒரு கவிஞன். அதற்கு சாட்சியாக பக்கத்தில் இருக்கின்ற முரளிதரன் அவர்கள் இப்ப சொன்னார், தன்னை கவிஞனாக்கியதில் உள்ள அவருடைய சக்தி என்ன என்பது அதுதான். அடுத்ததாக இந்த முருகையன் போன்ற கவிஞர்களுடைய கவிஞர்களால் ஆகர்ஷிக்கப்பட்ட இந்த தன்மை இவருடைய இந்த கவிதைகளிலே நான் பல இடங்களிலே பார்க்கின்றேன். இந்த இதற்கு உதாரணமாக இந்த இரண்டாவது பக்கத்திலே இவருடைய ஒரு கவிதை இருக்கிறது. நான் எடுத்தவுடனே கவிதை என்று சொல்லி போய் கவிதையை வாசித்து உங்களை துன்புறுத்த போகின்றனோ என்னவோ தெரியவில்லை. இரண்டாவது பக்கத்திலே வந்த பாதை என்று ஒரு கவிதை இருக்கிறது. முதலிலே ஜெயசீலனை நான் பார்க்கின்றேன். வந்த பாதையில் பின்னால் திரும்பிப்பார் நின் பின்னே நீ நடந்து வந்த பெரும்பாதை மலைப்பாம்பாய் தூங்கிடும் உன் ஜனனம் தொட்டு உணரிந்த கணம் வரை நீ வைத்தனின் காட்டடங்கள் அப்பாதை தண்ணீர் தொடர்ந்து சைத்த சுவடுகளாய் தரித்துள்ளது. நீ பார்த்தால் ஒவ்வொன்றின் பின்னும் உள்ள ஓரிரு கதைகள் எவ்வளவு இலகுவாக உன் நினைவில் இருந்தெழுந்துன் மனத்திரையில் விழுந்திருக்கும் என்று தன்னுடைய பாதையை திரும்பி பார்க்கின்ற இந்த கவிஞர் முருகையனப்படி இந்த கவி பாதையை திரும்பி பார்த்தார் என்று ஒரு கவிதையை நான் பார்த்தேன். நான் என்னுடைய கருத்தை நிறுவுவதற்காக ஒரு கவிஞனுடைய கவிதையைப் போல இன்னொரு கவிஞனுடைய கவிதை இருக்கென்று காட்டுவது எங்களுடைய மரபிலே கொப்பி அடிப்பது என்றுதான் சொல்லுவார். ஆனால் ஜெயசீலனுடைய அந்த கவிதை ஆற்றலின் அந்த ஊற்று எங்கே இருந்து வந்தது என்பதை காட்டுவதற்காக முன்னோக்கு என்று ஒரு கவிதை, முருகையனுடைய கவிதை, செந்தொழிந்த காலம் திரும்பி வர மாட்டாது குன்றி பொழிந்த மழையின் பெருவெள்ளம் ஊடைகளாய் மாறி ஒருங்கு பிறவகித்து கூடி இறங்கி குதித்து பெருவழியில் மாவலியாய் மாறிவரும் பெரிய ஆறாக தாவி வளைந்து சுழன்று நடந்து சென்று நீல கடலடைந்து நீரோடு நீராக காலப் பெருநதியில் கால்நடையும் அப்படித்தான்
ஊங்கி உயர்ந்த மலைகளாய் மலையால் இறங்கி வந்து தேங்கி நில்லாதோடி திரைகடலை சென்றடைந்த தண்ணீர் பிறகு திரும்பி மலை நோக்கி அண்ணாந்து பார்த்தே அணுகி நிமிர்ந்தேறி வந்த வழி திரும்பி மலையுக்கு சொந்த ஊர் செல்ல துளியும் இடமில்லை. இதை முருகையனுடைய வாயாலே நாங்கள் கேட்போமாக இருந்தால் இந்த சொற்களுக்கு விழுகின்ற அழுத்தம் மிக அற்புதமாக இருக்கும். என்னுடைய காதலை நான் வாசிக்கின்ற வேளையிலே முருகையனுடைய சத்தம் உதிக்கின்றது. எனவே இந்த இடத்திலே தான் நான் ஜெயசீலனை முதலிலே பார்த்தேன். இதனை நான் நிறுவுவதற்காக சொல்லவில்லை. இப்படி ஒரு கருத்தூட்டம் ஒன்று ஜெயசீலனுடைய கவிதைகளை படிக்கின்ற வேளையிலே தெரிகின்றது. அடுத்ததாக இந்த வல்லமையாக எங்களிடம் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த தலைவர் அவர்கள், அரங்கினுடைய தலைவர் அவர்கள், குப்லான்சர் அவர்கள் அந்த விழாவை இங்கே எழுப்பியிருந்தார். இந்த கவிதை என்றால் என்ன என்பதற்கு பின்னே ரெண்டு தடத்திலே இதனை யோசிக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. ஒன்று, இந்த கவிதை என்பது அகவய உணர்வுகளை தான் தர வேண்டும், அதனைத்தான் பாட வேண்டும் என்று நிற்கின்றார்கள் கொஞ்ச கவிஞர். இன்னும் சிலரே சொல்லுகின்றார்கள் இந்த கவிதை என்பது புறவயமாக இருக்க வேண்டும் என்று இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள். இப்போது இந்த இடத்திலேதான் இந்த கவிதை என்பது இங்கே பேசப்பட்ட இந்த பரவச நிலை பற்றிய கருத்து இந்த இடத்திலேதான் வருகின்றது. இந்த குப்லான்சர் ஒரு கருத்தை சொன்னாரீங்க, அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்தாகத்தான் நான் சொல்லப் போகின்றேன். இந்த பரவச நிலை என்பது கவிதை என்றால் என்ன என்பது உங்களிடம் வருகின்ற பரவச நிலை என்று அவர் சொன்னார். அப்படியாக இருந்தால் ஒரு நல்ல சிறுகதையிலே கிடைக்கின்ற பரவசம் அந்த சிறுகதை என்ற வடிவத்தை கவிதை என்ற வடிவமாக மாற்றிவிடுமோ என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. எனவே இந்த வடிவம் குறித்து அப்படி சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள், நல்ல ஒரு கதையை வாசித்து விட்டு அது தருகின்ற பரவச உணர்வின் காரணமாக இது ஒரு கவிதை போல இருக்கிறது என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இலக்கிய வடிவம் கவிதையாக மாறிவிட முடியாது. எனவே சிறுகதை இந்த பரவசத்தை தருவதால் கவிதையாக முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் இதன் பின்னே எழுகின்றன. இந்த நிலையிலேதான் இந்த அகவயமாக பாடுகின்ற கவிஞர்கள் பற்றி ஒரு கருத்துக்கள் இருக்கின்றது. என்ன வந்து சொன்னால் அதிக அளவுக்கு உணர்வுக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள். இன்னொரு பக்கத்திலே அறிவியல் ரீதியாக யோசித்து தன்னுடைய அறிவை, விஞ்ஞானபூர்வமான சிந்தனையை, தர்க்க ரீதியான சிந்தனையை தன்னுடைய கவிதையிலே பெய்கின்ற வேளையிலே அந்த கவிதை அடுத்த நிலைமை, இந்த புறமயமான கவிதை மரபுக்குள்ளே வருகின்ற நிலைமையை நாங்கள் காணுகின்றோம். என இப்படியான இந்த கவிதைகளிலே ஜெயசீலனுடைய கவிதை எங்கே இருக்கின்றது? கலாமணிக்கர் பேசுகின்ற வேளையிலே இவருடைய தத்துவார்த்த பின்னணியிலே அமைந்த கவிதைகளை நிறைய உதாரணம் காட்டினார். இது அறிவார்ந்த நிலைமையிலே நிற்கின்ற ஒரு கவிதை புனைவுக்குரிய உதாரணங்களாக கொள்ளலாம். நீங்கள் பாருங்கள், கள்ளிக்காட்டு இதிகாசம் படிக்கின்ற வேளையிலே எங்களுக்கு கிடைக்கின்ற தேட்டம் என்ன என்பதை தண்ணீர் தேசம் படிக்கின்ற வேளையிலே ஒப்பிட்டு பார்க்கமாக இருந்தால் வேறு விதமாக இருக்கும். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக அறியப்பட்ட கருத்துக்கள். கள்ளிக்காட்டு இதிகாசத்தை வைரமுத்து பாடுகின்ற வேளையிலே வருகின்ற அனுபவமும் தண்ணீர் தேசத்திலே அவர் சொல்லுகின்ற கருத்துக்களும் வித்தியாசமான. இந்த தண்ணீர் தேசம் என்பதை ஒரு கவிதை வடிவத்திலே அவன் படைக்க முற்படுகின்ற வேளையிலே இந்த கடல் குறித்தும் தண்ணீர் குறித்தும் சமுத்திரங்கள் குறித்தும் இந்த கவிஞனுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கின்றதா, அதை பற்றி ஒரு அறிவு இருக்கின்றதா என்பது பற்றி வியக்க வைக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இதை ரெண்டையுமே ஒருவன் தான் செய்தான், ஒரு கவிஞன் தான் இந்த ரெண்டையுமே செய்தான். எனவே இந்த ரெண்டு அணியாக இப்படி ஒரு கருத்தை வைத்து மோதுவது என்பது ஒரு கவிஞனால் இந்த ரெண்டு வேலையையும் செய்ய முடியும் என்ற நிலைமை இருக்கின்ற வேளையிலே இந்த ரெண்டு கருத்தையும் வைத்து குறித்து விவாதிக்கின்ற இந்த நிலைமை எங்களை எங்கே கொண்டு போய் விடும் என்பது பற்றி ஒரு பெரிய கேள்வி எங்கள் முன்னே இருக்கிறது. இந்த நிலைமையிலே வைத்து பார்க்கின்ற வேளைகளே முருகையனை நிராகரித்தவர்கள் இருக்கிறார்கள், புதுவை இலக்கிய துறையை நிராகரித்தவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு அப்பாலே இவர்களை மிக விரும்பி இவர்களை தங்களுடைய ஆகர்ஷித்த கவிஞர்களாக போற்றுகின்றவர்களும் எங்களுடைய சமூகத்திலே அவர்களுடைய பெயர் சொல்லி நிலைக்கின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இந்த நிலையில் ஜெயசீலனுடைய இந்த பலம் என்ன, இந்த கவிதை தொகுதியிலே என்ன பலம் என்று பார்ப்போமாக இருந்தால் மரபிலே ஊறிய புதுமை, இது ஒரு பலம். வடிவத்திலே புதுமை வெளித்தெரிந்தாலும் மரபின் சந்தங்கள், மரபின் நுட்பங்களுக்குள்ளே இந்த கவிதை இருக்கின்றது. எனக்கு ஒரு சந்தேகம், ஜெயசீலனுடைய கவிதைகளை அனைத்து தொகுதியை படிக்கின்ற வேளையிலும் ஜெயசீலனிடம் ஏதோ ஒரு தந்திரம் இருக்கின்றது. ஒரு மரபு கதையை ஏதோ ஒரு வகையில் இவர் உடைத்து புதுக்கவிதை செய்கின்றார் என்பதில் எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கின்றது. என்னாலே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் எனக்கு மரபு கவிதை தெரியாது. நான் இன்றைக்கு ஒரு மனுத்தியாலம் நினைக்கட்டேன், அந்த தந்திரத்தை அறிவதற்காக மத்தியானம் ஒரு மனுத்தியாலம் நினைக்கட்டேன். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி பார்ப்போமா, இந்த சொற்களை சந்தத்துக்கு ஏற்ப ரீஅரேஞ்ச் பண்ணி பார்ப்போமா, ஒரு எண்சீர் விருத்தமோ அல்லது ஒரு கட்டளை கலித்துறையோ இதுக்குள்ளே இருந்து பெறக்கூடியதாக இருக்கின்றதா என்று சொல்லி நான் ஒரு முயற்சியை செய்து பார்த்தேன். நான் தோற்று போனேன். ஆனால் எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், இந்த பக்கம் ஏழிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், பக்கம் ஏழாவது பக்கத்திலே நான் ஒரு உதாரணம் சொல்லலாம். உண்மை பேர் உருவம் அவர் சிரிப்பு ஒரு கம, அவர்களது எண்ணங்கள் சிந்தனைகள் இன்னொரு கம, அவை எவை எவ்வாறறிவாய் அன்னவர்கள் இல்லாமல் அவரின் தொடர் ஊட்டம் ஒன்றும் வராமல் நீ உந்தியதா இருளுரையும் உன் கடந்த காலத்தை உணர்ந்தாயா தாண்டூந்தி உந்தாய் சுயமாய் நீ பூத்தாயா இவை பற்றி. இந்த கவிதை வரிகளைப் போல இந்த தொகுதியிலே பல இடங்களிலே இருக்கிறது. 37வது பக்கத்திலே இன்னொன்று இதை கூட நான் சொல்லலாம் உங்களுக்கு. 37வது பக்கத்திலே இருக்கின்றது, சற்று தொலைவில் சாதாரணமாக, அந்த சாதாவுக்கும் ரணமாகவுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்கு. சற்று தொலைவில் சாதாரணமாக எந்தவித பொறுப்புணர்வும் இல்லாது வாழ்வோடு போராட முயலாது, போராடவுக்கும் இயலாததுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்கு. புதிதாய் சிவந்து சிவந்து நின்னும் கோடாலி தூக்கி சுலபமாய் லாபமீட்ட மரங்களை கொல்லும் மனிதர்கள் தங்களது ஒருவேளை சோற்றுக்காய் உயிருலகை அளிக்க துணியும் பதர்கள். எனவே இந்த வரிகளை நான் பார்க்கின்ற வேளையில் இப்படியா, இது இவருடைய புதுமை போய்ந்த ஒரு மரபு கவிதையை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற அல்லது மரபில் ஊறிய ஒரு புதுமையை ஞாபகப்படுத்துகின்ற விடயங்களாக இருக்கின்றன. அடுத்ததாக இந்த கவியரங்கத்தினுடைய சேகரிப்பு, கவியரங்கத்தினுடைய சேகரமாக இந்த கவிஞரிடம் என்ன வந்திருக்கின்றன. நாங்கள் ஜெயசீலனை மாணவ பருவத்திலேயே கவியரங்கங்களிலே பார்த்து ரசித்தவர்கள், கவியரங்கத்திலே கவிதை படிக்கின்ற வேளையிலே பார்த்து ரசித்தவர்கள், மிக விருப்பானவர்கள், இவருக்கு ஒரு கூட்டம் இருக்கும் ரசிப்பதற்கு, அப்படி இயங்கியவர். இந்த கவியரங்கத்திலே இருந்து இவருடைய கவிதை எப்படி உருவாகிய என்பது பற்றி பார்க்கின்ற வேளையிலே 9வது பக்கத்திலே சொல்லுவார். இப்படி சோபாவின் சத்தம் காதுக்குள்ள வரும், முருகையனுடைய சத்தம் காதுக்கள் வரும், அப்படி யோசிச்சு கொண்டு பார்த்தா அந்த விஷயம் தெரியும். புரண்டடித்து பொங்கி அடிப்புழுதி கலங்கி நிறம் இருண்டு நீலமின்றி சாம்பல் பூத்து கருகி பரிகாரன் போல தாறு மாறாய் அலைக்கரங்கள் எழுந்தபடி ஏதோ பேசி கடும் கோபம். ஒரு அலையை பற்றி பாடுகின்ற, இப்படி பாடுகின்ற வேளையிலே இந்த இப்படி பல இடங்கள் இருக்கின்றன. நான் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன். எனவே இப்படியான இந்த கவியரங்க நரத்திலே இருந்து வருகின்ற இந்த வார்த்தைகள் கவிதைக்கு மிக அழுத்தம் சேர்ப்பவையாக இருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் கதைக்கின்ற புதுமைகளிலே இப்படியான இந்த அழுத்தம் சேர்ப்பதற்குரிய உத்திகள் பல இடங்களிலே தவறவிடப்படுகின்றன. அடுத்ததாக இங்கே பேசுகின்றவர்கள் சொன்னார்கள், கலாமணிசர் பேசுகின்ற வேளையிலே சொன்னார், இந்த இயற்கையோடு இயைந்த விடயங்களை இவர் பாடுகின்றார் என்று சொன்னார். நண்பர் முரளிதரன் பேசுகின்ற வேளையிலே இளையராஜா மீது இவருக்குரிய மோகத்தை பற்றி சொன்னார். நாங்கள் நேரில் பார்த்திருக்கின்றோம் இளையராஜாவுக்கும் இவருக்கும் இடையில உள்ள மிக நெருக்கம். ஏன் இவர் இளையராஜாவை ரசிக்க வேண்டும், ஏன் ஏ ஆர் ரஹ்மான் வந்துட்டார் அவரை ரசிக்கலாம் தானே கேட்கப்படாது, அப்படி கேட்கறது பிள்ளை. ஏ ஆர் ரஹ்மான ரசிக்கலாம் தானே, ஏன் இளையராஜாவை ரசிக்கணும் கேட்கலாம், ஏனென்றால் அவர் இளையராஜாவை தான் ரசிக்கிறதுக்கு தயாராக இருக்கு. இதை நான் ஒரு கூடகமாகத்தான் சொல்லுகின்றேன். இந்த விமர்சனங்கள் அப்படி இப்படி என்று வருகின்ற வேளையிலே ஏ ஆர் ரஹ்மான் வந்ததால் அவரைத்தான் ரசிக்க வேண்டும், இளையராஜாவை ரசிக்க கூடாது என்று எந்த விமர்சன கொம்பரும் சொல்ல முடியாது. அவருக்கு இளையராஜாவை பிடித்திருக்கின்றது, இளையராஜாவினுடைய இசை பிடித்திருக்கின்றது, ரசிக்கின்றார். எனவே இந்த இயற்கை இசை விஞ்ஞான் இந்த இங்கே பாதைகள் வெடித்தது பற்றி இந்த இவருடைய முன்னுரையிலே இருக்கிற ஒரு கருத்தை தலைவர் சொல்லுகிறார். வெடித்த பாதையிலே இருந்து முகுழ்கின்ற துளிர். நான் ரசித்த ஒரு இயற்கை பற்றிய அந்த மரம் பற்றிய கவிதை, ஒரு வித்து நாச்சாக விழிக்கிட முற்படுகின்ற வேளையிலே இந்த உலகத்திலே அந்த நாற்றுக்கு இருக்கின்ற சவால்களை பற்றி ஜெயசீலன் பாடிய கவிதை மிக அற்புதமாக. இந்த இயற்கையை எப்படி ஜெயசீலன் தன்னுடைய மனசுக்குள்ளே ரசிக்கின்றார் என்பது பற்றி, இயற்கை பற்றி பாடுகின்ற வேளையிலே நாங்கள் எல்லோரும் போகின்றோம் வெள்ளையால். நான் ஜெயசீலன் வருகின்ற வேளையிலே அவருக்கு தெரியுமோ இல்லவோ தெரியாது, அவர் பிக்கப்ல அங்கிருந்து வருதா நான் இங்கிருந்து போவன் மோட் செய்யல. போற நாளில ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது ஒரு இடத்துல இவரை காணுவேன், கோப்பாய்க்கும் வெள்ளை வெளிக்கு முடியல எங்கேயும் இடத்தை காணுவேன். இதற்கு ஒரு பழக்கம் இருக்கு, பக்கத்தில் இருக்க டிரைவரோட நல்ல சுவாரஸ்யமா கதைச்சு கொண்டு வாங்க. மற்ற அந்த ஆபீசர் என்ன செய்யணும்னா தங்களை ஒரு பைலை எடுத்து அதுக்கு வச்சு திறந்து பார்த்து அதுக்கே துன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருப்பான், பிக்கப்புக்குள்ள துன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருப்பான். இவர் என்ன செய்வார்னா டிரைவரோட ஏதோ சுவாரஸ்யமா கதைச்சு கொண்டு வர, கையை காலை ஆட்டி கதைச்சு கொண்டு வருவார், அல்லது ஏதாவது பார்த்து ரசிச்சு கொண்டு வருவார். அப்படி பார்க்கிற வேளையில இந்த அங்க வெள்ளைக்கு வந்து போகின்ற பறவைகளை பற்றி ஒரு கவிதையும் மிக அற்புதமான சிறப்பான ஒரு கவிதை, எங்களுடைய புலம்பெயர்வுகள் எங்களுடைய இடப்பெயர்வுகளோடு சேர்த்து யோசிக்கப்பட்ட ஒரு கவிதை. மிக சிறப்பாக அந்த கவிதையை செய்திருக்கிறார். நான் கூட யோசித்தது உண்டு, அன்னையிலே சன்னதி கோயிலுக்கு போகின்ற சமயத்தில் ஒரு பறவை தொகுதி ஒன்று பறந்து போச்சு, பின்னுக்கு ஒரு பறவை மிஞ்சி போச்சு. எனக்கு சரியான நான் என்னுடைய பெரிய சிறப்பை சொல்றதுக்கா இல்ல, அந்த பறவையை பார்க்கறதுக்கு சரியான கவலையா இருக்கு. என்னுடைய ஊடகம் கவிதை அல்ல, என்னுடைய ஊடகம் சிறுகதை. எப்போது ஒரு நாளைக்கு அந்த பறவை என்னுடைய சிறுகதை பாத்திரமாக வரும் என்பதற்குரிய உறுதி அன்றைக்கு நடந்தது. அந்த கூட்டம் பறந்தபடியே போயிடுது, தனியொரு பறவை பறந்து ஒரு தூரத்தில் வரும். இது என்ன அதோட சேரும், இதுதான் என்னுடைய கற்பனை. இது என்ன சேரப்பூ அதோட என்பதுதான் கற்பனை. இப்படி கற்பனையை கொடுக்கின்ற வெள்ளையாக அந்த வெள்ளை தெரிவது இப்படியானவர்கள். வெள்ளையில இருக்கிற பல சம்பவங்களும் கற்பனைக்கிடமான விஷயங்களாக தெரிவது இப்படியான கவிஞர்கள். அடுத்ததாக இந்த கவிதையினுடைய அகவய வெளிப்பாட்டில் புறமய வெளிப்பாட்டில் ரெண்டிலையும் நம்பிக்கை கொண்ட கவிதைகள் இந்த 36வது 37வது பக்கத்திலே அதுக்குரிய கவிதைகள் இருக்கின்றன. இந்த பெரும் கடலை கடமை என்று சொல்லி சொல்லப்படுகின்ற கவிதை, இந்த மரம் வெட்டுதல் பற்றி உணர்வு பூர்வமாகவும் அதே நேரத்திலே அறிவு பூர்வமாகவும் ஒரே நேரத்திலே கதைக்கின்ற கவிதை. சில பேர் உணர்வை தனித்து வைத்திருப்பார்கள், சிலர் அறிவை தனித்து வைத்திருப்பார்கள். இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் பேசுகின்ற கவிஞர் இவர். ஒரு பொட்னி சிறப்பு பாடமாக பயின்ற ஒரு விஞ்ஞானப்பட்டதார், பொட்னியை சிறப்பு பாடமாக பயின்ற விஞ்ஞானப்பட்டதாரி. அரும்பங்க இருக்கு, இலியங்க இருக்கு, பூந்துணருங்க இருக்கு, அப்படி இப்படித்தான் பார்ப்போம். இங்க இவர் பார்க்கிற வேளையில இந்த மரத்துக்காக பரிவு, அதே நேரத்தில் அதுக்கு பின்னால நடக்கின்ற அநியாயங்கள் குறித்து பாடுகின்ற, இந்த ரெண்டு தன்மையை இணைத்து பாடுகின்ற ஒருவராக இவரை நான் பார்க்கின்றேன். எனவே இவருடைய இயற்கை லைப்பு இப்படியான கவிதைகள் இருந்தாலும் கூட நான் எல்லாவற்றையும் உதாரணத்துக்கு எடுத்து காட்ட முடியாது. இந்த இயற்கை லைப்புக்கு பெருங்கடமை வந்து போகும் பறவைகள் என்று, பெருங்கடமை 36வது பக்கத்தில் இருக்கின்றது, வந்து போகும் என்பது 20வது பக்கத்தில் இருக்கின்றது. இப்படியான கவிதைகள் நாளாந்த சமூக வாழ்க்கை பிரச்சனைகள் இதிலே இந்த 8வது பக்கத்திலே இருக்கின்ற நிச்சயமற்ற வாழ்வு என்று சொல்லப்படுகின்ற கவிதை மிக முக்கியமான கவிதையாக எனக்கு தெரிகின்றது. இவர் இந்த பிரதேசத்திலே வேலை செய்வதோ என்னவோ தெரியாது, இந்த கடல் பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கையை மிக ஆழமாக தரிசித்திருக்கின்றார். கடற்கரையிலே நடக்கின்ற பிரச்சனைகளை இந்த கடலடி நிச்சயமற்ற வாழ்வு என்ற கவிதைகள் எடுத்து காட்டுகின்றன. நாளாந்த மீனவர்கள் துயரப்பட்டு வாழ்கின்ற அவர்களுடைய வாழ்க்கை அதனுடைய வெளிப்படுகின்றது. அடுத்ததாக வாழ்க்கை தத்துவங்கள், அதனை கலாமணிக்கு விரிவாக சொன்னதால நான் அதை பற்றி விரிவாக சொல்லவில்லை. இதுல உங்களுக்கு சொன்ன கருத்து, அவருடைய மனைவிக்கு அவர் சொன்ன கருத்து மிக முக்கியமானது என்றால் கணபங்கவாதம் பற்றி கதைக்கு வெளியிட்டார். கணபங்கவாதம் என்பது கணத்துக்கு கணம் எல்லாமே மாறும் என்பது பௌத்தத்தினுடைய ஒரு அறம். இந்த கணபங்கவாதம் பற்றி கதைக்க தொடங்கிவிட்டார். நிர்வாண யோகம் பற்றி கதைக்க தொடங்கிவிட்டார். வாழ்வினுடைய அர்த்தங்கள் பற்றி மீள யோசிக்க தொடங்கிவிட்டார். அடுத்ததாக இந்த போரினுடைய விளைவுகளையும் அதனுடைய பின்னான வாழ்வையும் பாடுகின்ற மிக முக்கியமான சில கவிதைகள் இருக்கின்றன. 26வது பக்கத்திலே மனச்சிகிச்சை என்று ஒரு கவிதை இருக்கின்றது. இந்த மனச்சிகிச்சை உண்மையிலே ஒரு மனச்சிகிச்சையை வேண்டியிருக்கின்ற சமூகத்துக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும் என்பதை காட்டுகின்ற ஒரு கவிதையாகவும், அடுத்ததாக சாட்சி, அடுத்து புயல் மலைக்கு பின்னான பொழுது. இந்த புயல் மலைக்கு பின்னான பொழுது என்ற கவிதையிலே மிக இந்த தொகுதியினுடைய தலைப்பாக அமைந்தது. 12வது பக்கத்தில் இந்த கவிதை இருக்கின்றது. இந்த கவிதையை நீங்கள் பார்த்தால் இந்த தேசிலனுடைய அந்த கவிதையினுடைய ஆற்றல் வெளிப்படுகின்ற இடம் ரெண்டு இடத்தை மாத்திரம் நான் சொல்லுவேன். ஒன்று பாருங்கள், குருவியில்லா கூடுகளில் குரங்குகள் குடியேற குரங்குகளை ஏய்த்து சில குயில்கள் முட்டையிட்டு தமை பெருக்க எடுப்பார் கை பிள்ளைய பிள்ளையாச்சு என் முற்றம். இந்த ஆறு வரியையும் எழுதி போட்டு தலைப்பு கூட அற்புதமான வரிகள். குருவியில்லா கூடுகளில் குரங்குகள் குடியேற குரங்குகளை ஏய்த்து சில குயில்கள் முட்டையிட்டு தமை பெருக்க எடுப்பார் கை பிள்ளையாச்சு என் முச்சம். உண்மையிலே இந்திய கவிஞர்கள் ஒரு விமர்சகர்களாக கவலைப்படுகின்ற இடங்கள் இவைதான். சில பேர் கவிதையை முழுவதும் இப்படி எதிர்பார்க்கிறார், முழுவதும் இப்படியே இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார். சில கவிஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கவிதையிலே ஒரு இடத்திலே தன்னுடைய அடையாளத்தை பொறித்து விடுகிறார்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்ததை பாருங்க, அடுத்த வரி அதே கவிதையில், தேடி களைத்தபடி திருகி முளையறிந்து திசை தீக்க திராணியற்று சிதைந்த முளைகளோடு திரிகிறார்கள் கண்ணகிகள். இந்த வரியால சொல்ல நினைச்சது எப்படி சொல்றார், ஒரு கண்ணகி என்ற படிமம் எப்படி இருந்தது எங்களிடம், இன்றைக்கு இந்த கண்ணகி என்ற படிமம் இந்த துன்பம் எப்படி மாறி இருக்கின்றது எங்களுடைய மனதிலே என்பதை மிக நாலு வரியக்குள்ள, தேடி களைத்தபடி கணவனை தேடி இருக்கலாம், பிள்ளையை தேடி இருக்கலாம், இங்கே கண்ணகி என்றால் கணவனைத்தான் தேடி இருப்பார், ஏனென்றால் அவள் கற்பினுடைய கடவுள் அந்த கால புராணங்களிலே சொல்லப்பட்டது. தேடி களைத்தபடி திருகி முளையறிந்து திசை தீக்க திராணியற்று சிதைந்த முளைகளோடு திரிகிறார்கள் கண்ணகிகள். நான் உண்மையிலே அற்புதம் அற்புதம் என்று சொல்லுவேன். இந்த வரிகள் மிக மிக நாலு வரிக்குள்ள எங்களுடைய வாழ்வில் போர் தந்த வாழ்வினுடைய பிரச்சனைகளை இந்த சாட்சிப்படுத்துகின்ற இந்த வரிகள் மிக முக்கியமானவையாக நான் கருதுகின்றேன் அந்த கவிதையிலே. இதே போல பல கவிதைகள் இருக்கின்றன. அடுத்ததாக இந்த வெளியில சொல்ல முடியாத அவசங்களை காட்டுகின்ற கவிதைகள். ஜேசீலன் இந்த இருக்கின்ற விமர்சகர்கள் எதிர்பார்ப்பதை போல ஜேசீலன் சில கவிதைகளிலே சொல்வார்கள், பொது சொல்லு சொல்லுவார்கள், எங்களுடைய கவிதைகள் உலகிலே இருக்கிற அனைவராலும் விளங்கக்கூடிய நிலைமைக்கு போக வேண்டும். இந்த நிலைமைக்கு போன கவிதைகள் எந்த இடம் என்று நான் தேசியனுடைய கவிதைகளிலே தேட வெளிக்கிருக்கின்ற சமயத்திலே 41வது பக்கத்திலே கொழுந்துகளும் அட்டைகளும் என்று ஒரு கவிதை இருக்கின்றது, கட்டாயம் படித்து பார்க்க வேண்டிய கவிதை. அடுத்தது குழலோலம் என்று ஒரு கவிதை 46வது பக்கத்திலே இருக்கின்றது. இந்த ரெண்டு கவிதைகளும் என்னத்துக்கு உதாரணமாக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கவிதை குழலோலம் என்ற கவிதைகளை கண்டே ஆகவும் அப்படியான கவிதைகளாக இருக்கின்றன. இந்த இதனை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த என்ன விஷயம் என்று சொன்னால், பொருள் மறைபொருளாக இருக்கும் வடிவம் அந்த மறைபொருளை மறைக்க தேவையான வடிவமாக இருக்கும். அந்த இடத்திலே ஜேசினுடைய மரபு கவிஞர் உடைஞ்சு விழுந்துவிடுவான். ஜேசினுடைய மரபு கவிஞர் அந்த இடத்திலே உடைஞ்சு விழுந்துடுவார். இந்த டிவி விளம்பரம் ஒன்றிலே காட்டுவார்கள், அந்த சென்ட் அடித்த உடனே உடைஞ்சு விழுகிற அந்த மனிதனை போல இந்த இடத்துல மட்டும் ஜேசினர்கிட்ட இருக்கிற மரபு கவிஞன் உடைஞ்சு விழுந்து அந்த கவிதையினுடைய நிலைமை வடிவம் என்பது ஒன்று எடுக்கும், அது மறைபொருளாக பேசுகின்ற அந்த விஷயத்தை பேசுவதற்காக எடுக்கின்ற வடிவமாக அமைந்திருக்கும். எனவே இது வெளிச்செல்ல சொல்ல முடியாத அவசங்களை பாடுகின்ற கவிதைகள் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஒரு ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி என்னுடைய பேச்சை முடித்தேன். இந்த மொழி கவிதையினுடைய மொழி வடிவம் இப்படியான விஷயங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், எங்களுக்கு தெரியும் மரபு கவிஞர்களுடைய மொழி நாங்கள் சித்தரிக்க முடியாது. அப்படி இங்கே என்னுடைய நண்பர் முரளிதரன் பேசுகின்ற வேளையிலே இந்த மலையோடு சேர்ந்திருக்கின்ற காற்றும் காற்றோடு சேர்ந்திருக்கின்ற மலையும் பற்றி கம்பனுடைய கவிதையை பற்றி சொன்னார். இங்கே நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்று சொன்னால், 9வது பக்கத்திலே இந்த ஜேசிலனுடைய மொழியை பார்ப்பதற்கு ஒரு இடம் இருக்கின்றது. ஜேசிலன் மொழியை லாபகமாக கையாளுவார். இந்த அளவுக்கு தாராளமான இலக்கமான மொழி இருக்கின்றதோ எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த அளவுக்கு மிக நுணுக்கமான மொழி இவரிடம் பல இடங்களிலே இருக்கின்றது. படகெல்லாம் கரையில் படுத்துள்ளன என்று சொல்லி சொல்லுவார். படகெல்லாம் கரையில் படுத்துள்ளன என்று சொல்லி சொல்லுவார். 9வது பக்கத்தில் இந்த கடலடி என்ற கவிதையிலே இருக்கின்றது. 23வது பக்கத்திலே இன்னொரு இடத்திலே சொல்வார். இப்படி பல இடங்கள் இருக்கின்றன. சும்மா உதாரணத்துக்காக நினைவீரம் மனதை விட்டு வடிய மறுக்கின்றது என்று சொல்லுவார். நினைவீரம் என்று சொல்லுகின்ற வேளையிலே உண்மையில் ஒரு ரசிக்கத்தக்க அந்த சொல்லினுடைய சேர்க்கை மிக முக்கியமானது. அடுத்ததாக 37வது பக்கத்திலே இருக்கின்ற இன்னொரு கவிதையிலே பார்த்தால் 37வது பக்கத்திலே இருக்கின்ற கவிதை சொன்னால் இது மிக ரசித்தேன். உண்மையில நீங்க சொன்னால் நம்புறோ தெரியாது. இந்த கவிதையை மட்டும் நான் இங்க வரும் வாரத்துக்கு சற்று முன்னால் என்னுடைய மனைவிக்கு வாசித்து காட்டேன். இந்த கவிதையை இந்த மொழிக்காக மட்டும். ஏனென்றால் இந்த மொழியை பாருங்கள், என்ன விஷயம் என்று சொன்னால் பெருங்கடமை இந்த மரம் நடுங்கிறத பற்றிய கவிதை. அதுல சொல்றார், நெருப்புள் முகுளும் நீரின் ஓர் துளி போல் முளையொன்றெழும்பும் எழும்ப முயலும். நெகட்டிவ் நெகட்டிவ் தோட்ஸ். அதாவது நெருப்புக்கும் நீருக்கும் பொருந்தால் நெருப்புக்குள்ள நீர் முகுள முடியாது. நெருப்புள் முகுளும் நீரின் ஓர் துளி போல் முளை ஒன்றெழும்ப முயலும். இந்த உலக வாழ்க்கையில ஒரு விதை வெளியே வருவது, விதையிலிருந்து ஒரு நாற்று வெளியே வருவது என்பது இப்படி இருக்கும் என்று ஒரு படிமம் கலந்த மொழியிலே பேசுவதற்குரிய இந்த மொழிகள் எல்லாம் இந்த கவிஞரிடம் ஏசிரன் அவர்களிடம் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்ன இந்த 12வது 13வது பதக்கத்தில் இருக்கின்ற அந்த கவிதையிலே இருக்கின்ற தொன்மம், அதாவது கண்ணகியை எப்படி பாதிப்பது கவிதையிலே என்பது பற்றிய இந்த விஷயங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இதிலே செய்யப்பட்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் ஒரு கேள்விக்கு வரலாம், நீ என்ன விமர்சனத்துக்கு வந்தியா நயப்புரைக்கு வந்தியா? இதுவரைக்கும் நயப்புரை தான் செய்திருக்கிறேன். இந்த விமர்சனம் என்று வருகின்ற வேளையிலே கவிஞருடைய ஒரு கவிதையை நான் வாசித்து காட்ட வேண்டும். என்னவென்று சொன்னால், எம்மொழி போற்றுதல் என்று 80வது பக்கத்தில் இருக்கின்ற கடைசி கவிதையிலே, இப்படி வேறு எங்கும் கிடைக்காத இணையிலா புதையல் நிறைந்ததால் தமிழுக்குள்ள நிறைய புதையல் இருக்கு. தமிழ் என்ற மொழிக்குள்ள அதைத்தான் சொல்றார். எப்படி எதை எப்போது கற்பது என்ற குழப்பத்தில் எதையும் அணுகாமல், அணுகாமல் என்ற மேற்கோள் குறி போட்டு வச்சிருக்க, எதையும் அணுகாமல் அற்பரானோம் நாம். ஆம் நவீனங்களே, நவீனங்கள் என்றதுக்கு ஒரு மேற்கோள் குறி போட்டு வச்சிருக்கார். நவீனங்களே, அசலன பிறர் நகலை இயக்குகின்றோம். அசல் என்று சொல்லி பிறருடைய அசலுக்கும் நகலுக்கும் மேற்கோள் குறி போட்டு வச்சிருக்கார். இப்பிறத்தில் எம் சொத்தை கைவிட்டுள்ளோம், இவர்களோ போட்ட பிச்சை துண்டு உய்கின்றோம் என்று இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை பாடுகின்ற வேளையிலே இந்த கவிஞர் இப்படி சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இந்த விமர்சனம் என்று ஒரு கவிதை இருக்கின்றது. இந்த விமர்சனம் என்ற கவிதையை நீங்கள் பார்த்தால் இதற்கு வலு சேர்ப்பதை போல இந்த விமர்சனம் என்ற கவிதை சொல்லுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், 35வது பக்கம் என்று நினைக்கின்றேன். இந்த கருத்தோடு என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்வேன். விமர்சனம் என்ற கவிதை 52வது பக்கத்தில் இருக்கு. கல்ல முழுக்க வாசித்து காட்டப்போம் இந்த கவிதை. கல்லொன்றை கல்லன்றே கூறுங்கள் தோழர்கள், மலையொன்றை மலையன்றே கூறுங்கள் தோழர்கள், கல்லொன்றை யார்தான் கண்டாலும் கல்லன்றே சொல்வார்கள், நீவிரும் சொல்லுங்கள் தோழர்கள், மலையொன்றை யாரவரும் பார்த்தாலும் மலையன்றே சொல்வார்கள், நீவிரும் சொல்லுங்கள் தோழர்கள், கல்தான் என தெரிந்தும் அது உமக்கு அந்த உமக்குகந்ததெனில் இல்லை அது மலையென்று இயம்புகின்றீர், நீர் சொன்னால் எல்லோரும் ஏற்க வேணும் பிடிவாரம் பிடிக்கின்றீர், மலைதான் என மலைத்தும் அதை பிடிக்கவில்லை என்றால் இல்லை அது கல்லென்றே இயம்புகின்றீர், நீர் சொன்னால் எல்லோரும் ஏற்க வேணும் பிடிவாரம் பிடிக்கின்றீர், மலையோ கல்லையோ மனிதர் அறிந்திருக்கார், மலைக்கும் கல்லுக்கும் மற்றோர்க்கும் வேறுபாடே தெரியாது என்பது போல் செப்புகுந்தீர் அறிவுரைகள், கல்லொன்றை கல்லென்றே சொல்லுங்கள் தோழர்கள், மலையொன்றை மலையென்றே கூறுங்கள் தோழர்கள், கல்லை மலையென்றும் மலையே கல்லென்றும் சொல்லி திரிந்தீரேல் சுகமில்லை உமக்கென்று சொல்ல நேரம் எடுக்காது உணருங்கள் தோழர்கள் என்று முடிகின்றது. இந்த நிலைமை இந்த 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 கருத்து எப்படி வருகின்றது என்பது பற்றி ஒரு சிந்தனையை மட்டும் சொல்லி நான் என்னுடைய பேச்சை முடிப்பேன். ஜேசீரன் பல சந்தர்ப்பத்திலே கல்லறி வாங்கியது உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல அற்புதமான கவிஞன், இவ்வளவு ஆற்றல்கள் உள்ள கவிஞன், கவனிக்கப்படாமல் சில பேருக்கு கண்ணிலே தெரியாமல் மறைக்கப்படுவது ஒரு பக்கம், இன்னொன்று கல்லறி வாங்குவது ஒரு பக்கம். இது அந்த துறையிலே ஈடுபட்ட பலருக்கு தெரியும். ஆனால் இந்த கவிஞன் எங்களுக்கு சென்ற காலத்து பழுதிலா சிறப்புகள் இல்லாவற்றையும் சுமந்து வருவதற்கு ஒரு கவிஞன் எங்களிடம் இப்போது இருக்கின்றான். அவன் புதுமையாக சிந்திக்கின்றான். இந்த விமர்சன விளையாட்டுகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட அந்த கவிதையினுடைய இன்பத்தை, தலைவர் சொன்ன கவிதையினுடைய பரவச நிலையை தருகின்றார். அந்த பரவச நிலை எங்களுக்கு கிட்டுவதற்குரிய ஒரு கவிஞராக இவர் இருக்கின்றார். எங்களோடு பேசுகின்ற மொழியிலே இருக்கின்றார் என்பதை குறிப்பிட்டு என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
புயல் மலைக்கு பின்னான பொழுது நூலினும் மூழ்கி ஆய்ந்து நயந்து இந்நூலை நயப்பதற்கு ஊக்கமும் ஊட்டமும் உறுதியும் தந்து சென்ற எமது பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு இ ராஜேஷ்கண்ணன் அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்து இந்நூலின் ஆக்கசர்த்தாவாகவும் நாயகனாகவும் திகழும் கவிஞர் ஈனா தானா ஜெயசார் ஜெயசீலன் அவர்கள் ஏற்புரையும் நன்றியுரையும்.
இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய குப்பலானை சண்முகம் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே மங்களை விளக்கேற்றி சிறப்பித்த பெரியோர்களே, தமிழ் மொழி வாழ்த்து வழங்கிய அன்பர் அவர்களே, வரவேற்புரையை நடத்திய எங்களுடைய இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் கலைப்பிரதி இதயராஜா அவர்களே, ஆசிரியர்களை வழங்கிய பெரியோர்களே, வாழ்த்துறைகளை வழங்கிய பெரியோர்களே, இந்த நூலினுடைய நூல் அறிமுக உரையை வழங்கி அமைந்திருக்கின்ற சாகித்ய ரத்னா தனியார் அவர்களே, நூல் வெளியீட்டுரையை ஆட்சி அமைந்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பரும் கவிஞருமான கவிஞர் ஈசு முரளிதரன் அவர்களே, முதற்பிரதியை பெற்ற அன்புக்குரிய பத்மநாதன் ஐயா அவர்களே, கௌரவ பிரதியை பெற்ற சார் உருத்ரேஸ்வரன் ஐயா அவர்களே, இந்த நூல் நயப்புரைகளை வழங்கி அமைந்த கலாநிதி கலாமணி அவர்களே, திரு ராஜேஷ்கண்ணன் அவர்களே, இங்கே இந்த நிகழ்விலே இவ்வளவு நேரமும் பொறுமையாக காத்திருக்கின்ற அன்புள்ளங்களே, அனைவருக்கும் என நண்பர்களே வணக்கம். இந்த புயல் மழைக்கு பின்னான பொழுதிலே நாங்கள் இருக்கின்றோம். உண்மையிலே இந்த நிகழ்வு 3 மணிக்கு ஆரம்பமாவது என்று இருந்தது. ஆனால் அந்த புயலும் மழையும் இந்த பொழுதை அரை மணித்தியாலம் தாமதமாக்கிவிட்டது. எனவே அதனாலே ஒரு நேரம் மட்டுமட்டாக இருக்கிறதா நான் கணக்க சொல்ல முடியாது நினைக்கிறேன். இந்த இடத்திலே நான் இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலராக என்று பார்க்கப்படுவதன் பார்க்க இந்த பிரதேச மக்களாலே ஒரு கவிஞனாக பார்க்கப்படுவதை உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக் கொள்கிறேன். ஏனென்றால் இங்கே இந்த வடமராட்சி மண்ணுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கின்றது, பாரம்பரியம் இருக்கின்றது. அவர்கள் இந்த என்னையும் ஒரு கலைஞனாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பது உண்மையிலே அது பெருமையான விஷயம். நான் என்னுடைய இந்த நூலை யாழ்ப்பாணத்திலே வெளியிட்டேன். அந்த நேரத்தில் நான் யாருக்குமே எங்களுடைய இந்த வடமராட்சியத்தவர்களுக்குமே நான் அழைப்புதலை அனுப்பவில்லை. உண்மையிலே இங்கே ஒரு தனி நிகழ்வாக வைக்கக்கூடிய பெரும் சுவஞர்கள் அறிஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள். எனவே அந்த நிமித்தம் இங்கே வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த இடத்திலே உண்மையிலே நான் இந்த நிகழ்வை செய்வதற்கு 2 இடங்களை யோசித்தேன். 1 ஞானாலயம், 2 இந்த ராஜாராணி சேவை நிலையம். எங்களுக்கு ஞானாலயம் அது இன்னும் சில பொருத்தங்களை உடையது. அங்கே இருந்த இடப்பற்றாக்குறை எனக்கு சற்று சிரமத்தை தந்தது. எனவே நாங்கள் இந்த மண்டபத்தை இங்கே ஒழுங்குபடுத்தினோம். இந்த நூல் வெளியீட்டிலே ஒரு 60% பணியை செய்தது எங்களுடைய கலாச்சார உத்தியோகத்தினர்கள். நான் உண்மையிலே நான் சொன்னேன், இது ஒரு பிரதேச செயலருடைய நூல் அல்ல, அது பிரதேச செயலருடைய நூலாக பார்க்க வேண்டும். அவருடைய முகத்துக்காக எல்லாரும் இங்கே வர வேண்டும். ஒரு பிரதியை விருப்பமோ விருப்பம் இல்லாமலோ வாங்க வேண்டும் என்ற ஒரு எந்த விதமான நெருக்கடியையும் அவருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு நான் கட்டளையாக சொன்னேன். இது ஒரு கவிஞர், அடிய கவிதையை பற்றி ஓரளவு ரசிப்பவர், அடி கவிதையை பற்றி ஓரளவு ஒரு அனுபவம் உடையவர் வரலாம். எனவே நான் இந்த இதுகளிலே நான் தலையிடவில்லை. உண்மையிலே எங்களுடைய செல்வ சுகுணாவர் அவர்கள் தான் இந்த பணியை முழுமையாக செய்தார்கள். அதை தாண்டி இந்த நான் இந்த மண்டபத்தை தெரிவு செய்து நான் இங்கே எப்படி செய்யக்கூறேன் சொன்ன உடனே எங்களுடைய இருதயராஜா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் 3 மணிக்கு வாங்க, மிச்சத்தில் அதை நான் பார்த்துக்கிறேன். இங்க வந்து பார்த்தபோது ஹோட்டல்ல நடக்கிற நிகழ்வு மாதிரி இருந்தது. இப்ப கிரீன் கிராஸ்ல போய் பார்த்தால் யாழ்ப்பாணத்தை தரிசனம் தானே, கிரீன் கிராஸ்ல அல்லது சில்கோவில் போய் பார்த்தா அப்படிதான் அந்த ஒரு சூழல். அதை தாண்டி இந்த இதற்கான முழு பொறுப்பையும் தானே எடுத்து செய்திருக்கிறார் எங்களுடைய இருதயராஜா அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்ததாக எங்களுடைய இந்த உபசார சேவையில் இதை செய்த எங்களுடைய குமாரனை உட்பட எங்களுடைய அலுவல உத்தியோகத்தர்களுக்கு நன்றிகள். இந்த கவிதைகளை பற்றி உண்மையிலே இங்கே பலர் சொன்னார்கள், அதுக்குரிய நேரம் இல்லை இதை பற்றி கதைப்பது என்பது. கவிஞன் என்பவன் யார் எங்களுடைய சார் சொன்னது போல எது கவிதை அது அதுதான் பிரச்சனை. அதை பற்றியெல்லாம் நாங்கள் கதைக்கலாம், ஆனால் இதற்குரிய நேரம் இல்லை. என்றாலும் இந்த ஏதோ எனக்கு தெரிந்த அல்லது எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, நான் ஒரு கவிதை துறையிலே ஈடுபட கிடைத்தது. 22 ஆண்டுகள் இந்த கவிதை துறையிலே இன்று வரை நான் அது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். சில பேர் ஏற்கிறார்கள், அவர் சொன்னது போல ஏற்காமல் விடுகிறார்கள். நான் அவர் இருவரை பற்றியும் நான் பெரிதாக அழட்டிக் கொள்வதில்லை, ஏற்றவர்களை பற்றியும் அழட்டிக் கொள்வதில்லை, ஏற்காதவரை பற்றியும் அழட்டிக் கொள்வதில்லை. என் பாட்டிலே நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு என்னென்றால், இப்ப நாங்கள் இந்த பரிந்துரையில் இருக்கும்பொழுது ஒரு சில நாட்கள் இங்கே வந்து நிற்பேன். அந்த நேரத்திலே நான் கவிதைகளை வாசிப்பதற்கு அல்லது அதனோடு கொஞ்சம் ஊடாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. உண்மையிலே இந்த இடத்திலே நான் என்னுடைய நான் கவிதை துறையில ஈடுபடுவதற்கு காலாக இருந்தவர்களை நான் நினைவு கூற வேண்டும். சாவை பஞ்சாட்சரம் அவர்கள் நான் யாழ் இந்த கல்லூரியிலே படித்த போது அவர்தான் இந்த நான் சும்மா சாதாரண நிகழ்விலே கவிதை எழுத துவங்கியது, அதை அவர் உருவேற்றி விட்டார். அதே போல எங்களுடைய எல்லோரும் சொன்னது போல முருகையன் அவர்கள், நான் அவருடன் வீடு தேடி சென்று சைக்கிளில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்ப முரளி வந்திருக்கிறார். நாங்கள் பின்னேரத்தில் ஒரு 2 மணிக்கு வலிக்கிட்டு போய் அவரோட காய்ச்சி 4 மணிக்கு திரும்ப சண்டை நடக்கிற காலம், வேற பொழுதுபோக்கு இல்லை, லைட் இல்லை. அப்ப அவரோட கதை அப்படி செய்து நாங்கள் கொஞ்சத்தை பெற்றுக் கொண்டோம். உண்மையில அவர் அந்த கவிதை இதுதான் கவிதை என்றோ அல்லது இப்படித்தான் நடந்து கொண்டு என்று சொல்லி அவர் நாளும் சொல்லவில்லை. அவர் இப்படி எல்லாவற்றையும் போட்டார், இல்லை நீ உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கொண்டு நான் எடுத்துக்கொண்டேன். அதே போல பிறகு நான் எங்களுடைய கம்ப பாரதி அவர்கள் என்னை இந்த கவியரங்க மேடைகளிலே ஏற்றி அழகு பார்த்தவர். அதனூடாக எனக்கு ஓரளவு எல்லாரையும் தெரியும். உண்மையிலே நான் இந்த எனக்கு கிடைத்த பெரிய ஒரு நன்மையாகதான், ஒரு பிரதேச என்று சொல்லி இருப்பது ஒரு பெருமைதான், இல்லை என்று இல்லை, பல பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அதை தாண்டி ஒரு கலைத்துறையிலே ஈடுபட்ட எனக்கு எல்லாரையும் தெரியும், ஏதோ எங்க போனாலும் யாரு போனாலும் தெரிஞ்சே இருப்பேன் இந்த கவிதை துறையிலும் சேர்ந்த. ஆகவே அவர்களை இந்த இடத்திலே நினைவு கூறுகிறேன். அதே போல இந்த இடத்திலே எங்களுடைய இந்த புத்தகத்திலே நான் உண்மையிலே செய்தபோது என்னுடைய அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள் பணியாளர்கள் எனக்கு உதவினார்கள். அவர்கள் அலுவல் நிலையத்திலே உதவவில்லை, அதை நான் சொல்லணும். இந்த அலுவல் நிலையத்தோடு அடித்து வந்திருக்கிறாங்க கூட நீங்கள் யோசிச்சிருவீர்கள். அவர்கள் பிறகு நான் நிற்கின்ற போது அவர்கள் பிரசாத் தங்கமயில் போன்றோ எனக்கு இந்த இதுகளை அடித்து தந்தார்கள். அதை நான் பேருந்து எங்களுடைய கீர்த்திராஜன் சோப்பா போன்றோர் அதை சிறந்தாக செப்பனிட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த கவிதையை தூதியை நான் இங்கே வெளிப்படுத்திருக்கின்றேன். உண்மையிலே இல்லை, நான் இந்த கனவிடயங்களை சொல்லலாம், அதற்குரிய நேரங்களிலே நீங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கின்றீர்கள். உண்மையிலே எங்களுடைய இந்த பிரதேசத்திலே கலைஞர்கள் பெருமெண்ணிக்கையிலே இருக்கிறார்கள், கலைஞர்கள் ஆர்வமோடு இருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பெரிய அறிஞர்கள் இங்கே இருக்கின்ற பெரிய இவர்கள் எல்லோரும் உண்மையிலே நான் இயக்கின்ற அறிஞர்கள், அவர்கள் எல்லோரையும் இந்த சபையிலே ஏற்ற வைத்தது நான் அந்த பதவி கிடைத்த ஒரு வெற்றி. மற்றபடி எனக்கு அது நான் அதை அதையும் இதையும் குழப்பிக் கொள்வதில்லை. நான் எங்களுடைய உத்தியோகத்தை சொன்னால் நான் அந்த இடத்துல கேட்கிறேன், அந்த இடத்துல கவிதையை பற்றி கதைக்காத வெளியில தான் கதைக்கும், அது அந்த இடத்துல அது வெளியில வந்தால் கவிதை நான் இசையை பற்றி கதைச்சிருக்கேன், அப்படி ஒருத்தோடையும் கதைப்பேன். ஆனால் அது எனக்கு சில நன்மைகளை தந்திருக்கின்றது, சில கட்டளைகளை கட்டுப்பாட்டை தந்திருக்கின்றது. அளவுக்கு மேல கட்டி வாங்கி கொண்டிருக்கின்ற வேலை எங்களுடைய வேலை. எனவே நான் கணக்க கதைக்க முடியாது, அளந்து அளவாக கதைக்க வேண்டும். அதை நான் ஓரளவு செய்திருக்க நினைக்கின்றேன். இந்த இடத்துல நான் உண்மையிலே இந்த அரசியல் உண்மையிலே அரச உத்தியோகத்தர்கள் அரசியல் அரசியல் உரிமையற்றவர்கள் என்று ஒரு கருத்து இருக்கின்றது. அதாவது நாங்கள் அரசியல் பேச முடியாது, நாங்கள் அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்கள் அரசியல் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் கடமையாற்ற வேண்டியவர்கள். ஆனால் ஒரு கவிஞனுக்கு அரசியல் இருக்க முடியாது, கவிஞர் அரசியல் இருக்கும், அவனுக்கு ஒரு அரசியல் இருக்கும், அவன் ஒரு அரசியலுக்கு வர முடியும், இந்த அரசியலுக்கு தான் இவர் என்று சொல்ல முடியாது. எனவே எனக்கு எல்லாரும் எனக்கு எல்லோரும் எனக்கு நண்பர்களாக இருக்க எனக்கு அதான் பெரிய வெற்றி. அது எனக்கு கவிதை துறையிலே ஈடுபட்டதாலே கிடைத்த ஒரு வாய்ப்பு தான். உண்மையிலே அவர் அமைச்சர் அவர்கள் எங்கு போகும்பொழுதும் அவர் கவிஞர் தான் சொல்லி கூப்பிடுவார். அதே போல எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆராயிருந்தார் என்னுடன் அவர்கள் நட்பாக இருக்கிறார். எனவே அது கவிஞனாக இருந்ததாலே கிடைத்த ஒரு நன்மை என்று நான் நினைக்கின்றேன். எனவே இந்த ஒரு அடிப்படையில் இந்த கவிதை தொகுதியை நான் இங்கே வெளியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் தொகுதியை வெளியிட்டு உங்களுக்கு சிரமப்படுத்த மாட்டேன். இது ஒரு என்னன்னு சொல்ற இடையிலே ஒரு சடனாக வந்தது. எனவே உங்களுடைய இந்த வாழ்த்துக்களும் ஆசிகளும் அல்லது உங்களுடைய அறிவூட்டல் உண்மையிலே நீங்க சொன்னது போல இது ஒரு பரந்த கடல். இதுல நாங்கள் ஆழம் கண்டவர்கள். இந்த யானைக்கு யானையை பார்த்த மாதிரி தான், தும்பிக்கையண்டா தும்பிக்கை காலண்டா கால முழுமையா யானையா யாரும் பார்க்கிறேன். அதே போல பார்க்கலாம், யாரும் பார்த்தவன் இருப்பான். அப்ப அப்படிப்பட்டவரையும் நாங்கள் பார்க்கணும். எனவே நாங்கள் எங்களுக்கு தெரிந்தால் நான் ஒன்றை சொல்லுவது உண்டு. நான் இந்த பாதையில போறேன். நான் இப்ப கொழும்புக்கு சொன்னேன், நான் கொழும்புக்கு போறேன், நான் தம்புள்ள பாதையால போறேன். நீ கண்டி ரோட்ல வாரியாபா அல்லாட்டி புத்தளத்துக்கால வாரியாபா, பிரச்சனை கொழும்பு போய் சேர்றதான் முடியும். எந்த பாதையால் போவது என்பது பிரச்சனை இல்லை. கவிதை கவிதையாக இருந்தால் நல்லது என்பது என்னுடைய கருத்து. எனவே நான் இவரையுமே இந்த பாதையால் இந்த பாதையில வாழ்ந்தான் சொல்வதில்லை. அதே போல இந்த பாதையில நீ வாழ்ந்தேன்னு கேட்டா எனக்கு அது அவ்வளவு பிடிக்காது. நான் இந்த பாட்டில் போவேன், வேறவர்கள் வரணும், வருபவர்கள் வரலாம், ரசிப்பவர்கள் ரசிக்கலாம், விடுபவர்கள் விடலாம். எனவே அந்த ஒரு மனப்பாங்கிலே எனக்கு தெரிந்ததை நான் எழுதியிருக்கிறேன் என்று இந்த இடத்திலே கூறி, உண்மையிலே மிகவும் ஆழமான கருத்துக்களை இங்கே பேசியவர்கள் கூறினார்கள். எங்களுடைய ரங்கேஸ்வரனாக இருந்தால் என்ன, முரளி அல்லது மூத்த எழுத்தாளர் தனியார் அவரை உண்மையிலே நான் நீண்ட காலமாக அவரை கேள்விப்பட்டேன். இங்கே இந்த கடமைக்கு வந்த அப்புறம் அவரை சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்தன. அவருடைய அவரின் அவருடைய நான் ஒரு மிகுந்த அவரையுமே மிகப்பெரும் மதிப்பை வைத்திருக்கின்றனர். அதே போல இங்கே குப்பலான் சண்முகம் ஐயா அவர்கள், அவர்கள் இந்த அவர்களது இலக்கியத்துறையிலே மிகுந்த ஈடுபாடுடையவர். இன்று இந்த எங்களுடைய கலாமணி சார் மற்றும் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் இங்கே மிகவும் அருமையாக இந்த புத்தகத்தை பற்றி சொன்னார்கள். நியாயப்புறையால் குறைகள் இல்லை, இல்லை என்று இல்லை, இருக்கிறது தான். ஆனால் அவர்கள் அதை நாசுப்பாக வெளிப்படுத்திய விதம் உண்மையிலே மகிழ்ந்தேன். உண்மையிலே அவர்களுடைய அன்பு நான் நினைக்கின்றேன். ராஜேஷ் கண்ணா நாங்கள் எல்லாம் ஒரே பல்கலைக்கழகத்திலே நாங்கள் மாணவர்களாக இருந்தவர்கள். எனவே எப்படி ஒரு தலைமுறை, ஒரு 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 புதிய தலைமுறையிலே இப்படி பல்வேறு துறைப்பட்ட ஒரு அன்பர்கள், வயசு இருதிராய அன்னையும் ஒரு அலம்பருதான் கலப்போம், பத்மநாள் ஐயா இருக்கின்ற வயசு வேறுபாடு ஒருத்தர். அப்ப நாங்கள் வயசுலே இல்லை. அதே போல ரங்கேஸ்வரன் ஆயிருந்தாலங்களுக்கு அரசியல் தான், அவர் வந்து இன்னொரு விஷயம் தான் கலைப்பாம். எப்படி ஒரு அதுக்கு அந்த ஒரு சூழலை எனக்கு பெற்றுத்தந்தது கவிதை என்ற செய்தியை மட்டும் கூறி உங்கள் அன்புக்கு நன்றியை கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த இடத்திலே நன்றி உரையை கூற வேண்டும். உண்மையிலே இங்கே வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். முக்கியமாக என்னுடைய மிக குறுகிய கால அழைப்பை ஏற்று இங்கே கலந்து கொண்ட பெரியோர்கள் அறிஞர்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்திய நன்றிகள். என்னுடைய இந்த நான் இருக்கிறத சொன்னது போல இந்த வெளியீடு நான் ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலே கடந்த 8ஆம் தேதி செய்திருந்தேன். அங்கே கூட என்னுடைய பலர் இங்கிருந்து வந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்ற ரீதியிலே நான் இங்கே இதை வைத்த போது நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். உண்மையிலே இந்த பணியிலே முக்கியமான எல்லாம் செய்தது சூனாங்க. நான் இதில் பெருசாக ஒன்றும் ஈடுபடவில்லை. அவர்தான் முழுமையாக இந்த இன்விடேஷன் அடிச்சா என்ன என்ன அடுத்தா என்ன விளக்க நான் வந்து கொண்டிருக்கும் போது விளக்கு ஏற்றவில்லைன்னு சொல்லி தெரிய ஒன்று சொன்னேன். அவை அப்படி அவர்கள் அவர்கள் தான் சண்டை முடிச்சுக்கிறேன், கூப்பிட்டு சண்டை தான், அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் அதை தாண்டி ஒரு இப்படி ஒன்று செய்ய வேண்டும் என்பதிலே மனப்பூர்வமாக செய்தார்கள். அதே போல எங்களுடைய இறுதிராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். என்றால் இந்த வெளியீடு வந்து இந்த இந்தியாவை பிறகு வந்து அவ்வளவு இல்லை, நாங்கள் ஒரு ஒரு துளியும் ஒன்று நாங்கள் வந்து செய்யும். சில சூனாக்கா வந்து சில ஏற்பாடுகள் செய்தாலும் தெரியலை. ஆனால் இந்த ஏற்பாடுகளில் ஒரு துளியும் நான் செய்யவில்லை. அவ்வளவும் அவர்கள் மிகச்சிறப்பாக செய்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகள். அதே போல என்னுடைய அலுவலகத்திலே பணியாற்றுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு அலுவலக கடமை என்று எண்ணாம், இது ஒரு தனிப்பட்ட முறையில் நான் அல்லாட்டி அலுவலகத்தில் வச்சிருக்கிறேன். நான் போன முறை ஒரு சின்ன சூடு, போன முறை அறிமுகங்களாவே நான் என்னுடைய அலுவலகத்திலே வைத்தேன். ஒருத்தர் அதை பற்றி சொல்லல, நான் சொல்லிச்சேன். அது பிள்ளை என்னுடைய அலுவலக சில பேர் வந்து இந்த மூத்துக்காக டிஎஸ்சிக்காக வந்த ஒரு புத்தகத்தை ஒன்று அவர் கஷ்டப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு சிரமம் யாருக்கும் வரக்கூடாது என்று தான் நான் யோசித்தேன். எனவே இங்கே இந்த உண்மையிலே மிக அழகாக அருமையாக செய்த எங்களுடைய இருதயராஜா அவர்களுக்கும் இந்த பேச்சாளர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை கூறி மீண்டும் இங்கே என்னுடைய இந்த கவிதை துறை ரீதியிலே நான் செய்வதற்கு என்னுடைய வீட்டுக்காரரும் உதவி செய்யணும். அவர்கள் அப்படி செய்யாமல் இருந்தால் செய்ய முடியாது. அவற்ற பணிகளிலே நான் பெருசாக வீட்டு பணிகளில் பெருசாக ஈடுபடுவதில்லை. அவர்கள் அப்படி விடுறதால நான் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கும் நன்றியை கூறி ஆருக்கும் எங்களுடைய சிவசாமி சார் எல்லாரும் உண்மையிலேயே மிக இவ்வளவோ நேரமா வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு தேவை என்று இல்லை, வந்திருக்கணும் என்ற அவசரம் இல்லை. அவர்கள் அன்பு நிமித்தம் அவர்கள் இவ்வளவு நேரமும் வந்து இங்கே பொறுமையாக இருந்து இதை ரசித்திருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை கூறி உண்மையிலே எங்களுக்கு எனக்கு நான் நினைக்கின்ற இந்த வடமராட்சி வடக்கு பிரதேசம் ஒரு வரலாற்று பெருமை மிக்க பிரதேசம். அந்த பிரதேசத்தில் கடமையாற்ற ஒரு பெரிய வரந்தார் அது அது மட்டுமல்ல, அது எனக்கு ஒரு சந்தோஷம். என்றால் என்னுடைய இந்த பகுதியில் அதுவும் தனியார் சேர சொந்த இடம் பெருக்குறை எல்லாம் எல்லாம் இந்த வடமராட்சி மண்ணினுடைய பெருமை பெரியது. அது கலைஞர்கள் என்றல்ல, கவிஞர்கள் என்றல்ல, படிப்பாளிகள், பெரிய பெரிய பொறியியலாளர்கள் அப்படின்னு இன்ஜினியர் இருக்கிற அவர் மானச பொறுப்பினர் இன்ஜினியர் தான் எனக்கு அறிவிக்கலாம். அதாவது வேறு பக்கம் எப்படி ஒரு அப்படிப்பட்டவர் அரவிந்தன் சார் இருக்கார். நான் யூனிவர்சிட்டியிலே நான் படிக்கும் பொழுது அவர் எனக்கு டெமோவா இருந்தேன். அப்படி அப்ப எல்லாரும் இங்கே வந்து அது ஒரு பதவி என்பதை மட்டும் தாண்டி வெறும் டிஎஸ்காக வாரன்னு சொன்னா அது இவ்வளவு நேரம் இருக்க அதை தாண்டி இப்படி ஒரு அன்புள்ளங்கள் கிடைத்தது எனக்கு மிக சந்தோஷம் என்ற செய்தியை மட்டும் கூறி அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை கூறி என்னுடைய ஏற்புரையையும் அதே நேரம் நன்றி உரையையும் கூறிக்கொள்கிறேன். முக்கியமாக என்னுடைய ஒலிவாங்கி அவர் ஒலிவாங்கி இவர்களுடையது. நான் சொன்னேன் இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி. எனவே திரு ரமேஷ் அந்த நேரத்திலிருந்து வந்து அவர் இதை பற்றி ஒன்றும் எவ்வளவு என்ன ரேட்டை பற்றி கதைக்கல செய்யப்பட்டிருக்கிறார் தான் சொல்லுவார் நினைக்கிறேன். அவர்கள் உண்மையிலே இந்த எதையுமே அவர்கள் ஒரு அன்பின் நிமித்தம் செய்திருக்கிறார்கள். அதே போல என்னுடைய உத்தியோகத்தினங்களுடைய அலுவலக பணியாளர்கள் அவர்கள் அவர்களுக்கு நான் சொல்லு சிவே நான் சொல்றது வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு கூட்டம்னா பந்து அடிக்கணும் அது வேறு. அது அரசு செயற்பாட்டில் கூட்டங்கள்ல போது அது கட்டளை. இது கட்டளையல்ல, இது கட்டளையல்ல, நான் அப்படி சொல்ல முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட நிகழ்வு. ஆனால் அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். நான் அவர்களோட புரிந்து போடுறது இருக்குதான் இல்லையா இல்லையா அலுவலகம் இருக்குத்தானே. அவர்களை தாண்டி அவர்கள் இந்த விஷயத்தை கருதிலே கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறி அதே போல இந்த எனக்கு அது மிகுந்த சந்தோஷம். இந்த அலுவலக எண்ணிக்கையை தான் இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்திலே கவிதையோடு மிகுந்த அல்லது இலக்கியத்தோடு அல்லது கலையோடு ஈடுபாடுவார்கள். அவர்கள் வந்திருந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகின்றது. எனவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்ததால் எனக்கு இந்த பிரதேச என்ற பதவியால் கிடைத்த நன்மை. இப்படி எல்லோரையும் ஒரே நேரத்திலே காணக்கூடிய அல்லது அவர்களோட பழகக்கூடிய அல்லது அவருடைய அனுபவங்களை பகிரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதற்கு உங்களுக்கு தான் நன்றி கூற வேண்டும். எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இனிதே இந்த நிகழ்வை இந்த விஷயம் நீங்கள் சொல்லி.
இத்துடன் இன்றைய நூல் வெளியீட்டு நிகழ்வு இனிதே நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த தொடரை